கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் 20வது நூற்றாண்டு தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்னம் அவர்களால் 1962 நவம்பர் 11 ஞாயிறு மாலையில் அமெரிக்கா இண்டியானா ஜெஃபர்சன் வில்லில் உள்ள பிரென்ஹாம் ஜெப கூடாரத்தில் Why I am against organized religion, நான் ஏன் ஸ்தாபிக்கப்பட்ட மார்க்கத்துக்கு விரோதமாய் உள்ளேன் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். சகோதரன் நெவில், உமக்கு நன்றி. நீங்கள் உட்காரலாம். முதலாவதாக, இன்றைக்கு நான் அவ்வளவு அலுவலாய் இருந்து வியாதியஸ்தர்கள் அழைப்பை தவறவிடும் அளவிற்கு ஆயிற்று. அங்கே தனிப்பட்ட அடைப்பில் சில ஜனங்கள் ஜெபத்திற்காக இருந்தார்கள். நான் அவர்களை போய் சந்திக்க வேண்டியவனாய் இருந்தேன். ஆனால் அவர்களில் ஒருவர் கனடாவில் இருந்து, 2 அல்லது 3 பேர்கள் வித்தியாசமான இடங்களிலிருந்தும் வந்துள்ளனர் என்று பில்லி சொன்னான் என்று நினைக்கிறேன். இப்பொழுது அவர்கள் இங்கே வந்து, உங்களுக்கே தெரியும், ஓட்டல்களிலும் விடுதிகளிலும் தங்கி எல்லா நேரத்திலும் இங்கேயே இருக்கிறார்கள். ஆக நான் அங்கே போய் அவர்களை சந்திக்கிறேன். உலகம் முழுவதிலும் இருந்து, ஆசியா ஐரோப்பா எல்லா இடங்களிலும் இருந்து வந்தவர்களை சந்தித்து அவர்களுக்காக ஜெபிப்பேன். நாங்கள் இங்கே இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் உள்ளே வருகிறார்கள். அங்கே 600 அதிகமானவர்கள் பட்டியலில் இருக்கிறார்கள். அவர்கள் தனிப்பட்ட பேட்டிகளுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அது ஒருவிதமாக கடினமானதாக இருக்கிறது. ஆனால் உண்மையாகவே சுகுபீனமாய் இருக்கிறவர்களும் அவசர நிலையில் ஜெபிக்க வேண்டியவளாய் இருக்கிறவர்களையும் நான் சந்திக்க முயற்சிக்கிறேன். நான் இங்கே தர்மகர்த்தா வாரியத்தோடு, அங்கே சபையில் தர்மகர்த்தா வாரியத்தோடு சிறிது பேசிக் கொண்டிருந்தோம். நாங்கள் ஒரு சில நிமிஷங்களுக்கு முன்னர் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. அந்த சமயத்தின் போது அது என்னை ஒரு 1.5 மணி நேரத்துக்கு ஆண்டு கொண்டது. அங்கேயோ சில ஜனங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாய் இங்கே வர வேண்டியவளாய் இருந்தார்கள். அவர்கள் இங்கு இருக்கிறார்கள் என்றால் இந்த நேரத்தில் அவர்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். எனவே அவர்களுக்கு விருப்பமாய் இருந்தால், அதாவது நான் போய் ஜெபிக்க வேண்டியவர்களாய் இருந்த அவர்கள் யாராயிருந்தாலும் இந்த பியானோ வாசிக்கையில் இங்கே வருவீர்களானால் ஜெபிக்கப்படும். மகத்தான வைத்தியர் இங்கே இருக்கின்றார், மனதுருகும் இயேசு என்ற பாடலுக்கு சுருதியை கொடுங்கள். இப்பொழுது ஜெபித்துக் கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருப்பவர்கள் விருப்பமாயிருந்தால் வாருங்கள். எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது. நீங்கள் தான் அந்த சகோதரராக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். சகோதரரே, என்னுடைய சொந்த சரீரத்திலேயே நான் அதிகமாக அனுபவித்திருக்கிறேன். இயேசுவானவர் அவருடைய சரீரத்திலே வேதனைகளை சுமந்தார். அதன் மூலமாக அவர் ஒரு சரியான விதமான மத்தியஸ்தராய் இருக்கும்படியாக, ஏனென்றால் அவர் தேவனாய் இருந்து வேதனைப்படும்படியாக தேவன் மாம்சமானார். அவரால் நம்முடைய பலவீனங்களை உணர முடிந்தது. அதன் காரணமாகத்தான் அவர் வந்து பரிகாரத்தை உண்டு பண்ணினார். இதில் அவருடைய கிரியையை தொடர்ந்து செய்யும்படியாக அவருடைய சபைக்கு அவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். வைத்தியம், அறுவை சிகிச்சை, வைத்திய தொழில் இவைகளுக்கு நான் உயர்ந்த மதிப்பளிப்பவன். சரீரத்துக்கு சில காரியங்களை செய்ய தேவன் கொடுத்த தாளந்தை கொண்டு அவர்களால் அறுவை சிகிச்சை செய்யவும், சொத்தையான பல்லை பிடுங்கவும் மற்றும் காரியங்களையும் செய்ய முடிகின்றது. ஆனால் ஒரு நேரம் வரும், அப்பொழுது அவர்களுடைய அறிவிற்கும் எட்டாத ஏதாவது காரியம் என்ன செய்வதென்றே புரியாமல் போகும். புரிகின்றதா? அப்படியானால் நான் நினைக்கிறேன், நமக்கு ஒரு பரிபூர்ண உரிமை இருக்கிறது. நாம் இயற்கையில் செய்வது போன்று கிராமத்தில் ஒரு வயதான வைத்தியர் கருத்தில் ஒரு லாண்டர் விளக்கை வைத்துக் கொண்டு உனக்கு வைத்தியம் பார்க்கும்படியாய் இரவிலே வயல்வெளியின் ஊடாக நடந்து வருவார். அவனால் வைத்தியம் பார்த்து தீர்க்க முடியவில்லை என்றால் அவனை காட்டிலும் சிறிது மேலானவனை நோக்கி உங்களை அனுப்புவான். அவன் உன்னை விசேஷத்திற்கு அனுப்புவான். அந்த விசேஷமானவனுக்கும் தெரியவில்லை என்றால் நான் சந்தோஷமாயிருக்கிறேன். நமக்கு இன்னொரு மூலம் இருக்கிறது, அது அந்த மகத்தான வைத்தியன். அவர் தவறி போவதில்லை. இந்த ஒருவர் தவறி போவதில்லை, ஏனென்றால் அவர் தாமே சிருஷ்டிகர்த்தராயிருக்கிறார். அவர் ஒரு வழியை நமக்காக உண்டு பண்ணியிருக்கிறார். இப்பொழுது இதை செய்வதற்கு எனக்குள்ளாக ஏதாவது சுகமளிக்கும் வல்லமை இருக்குமாயின் நான் அங்கேயே வந்து சுகப்படுத்தியிருப்பேன். அதை செய்வதற்கு நான் சந்தோஷம் அடைவேன். ஆனால் சுகமளிக்கும் வல்லமை என்பதில் என்னிடத்தில் ஏதும் கிடையாது, வேறு எந்த ஒரு மனிதனிடத்திலும் கிடையாது. ஆனால் வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிக்கும்படியாய் நாம் கிறிஸ்துவிடத்திலிருந்து கட்டளை பெற்றிருக்கிறோம். அவர் அந்த சுகமளிக்கும் வல்லமையை ஏற்கனவே வைப்பாக வைத்திருக்கிறார். புரிகின்றதா? நாம் வெறுமனே இருந்த வண்ணமாக அதன் பேரில் ஒரு காசோலியை எழுதும்படியாய் வருகிறோம். என் நாமத்தினால் நீங்கள் பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதுதான் எழுதப்படாதிருக்கிற காசோலை. என் நாமத்தினால் நீங்கள் பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை நான் செய்வேன் என்பதேயாகும். என்ன ஒரு வாக்கு தத்துவம்! ஒருபோதும் தவறவே தவறாது. உலகத்தை சுற்றிலுமாய் என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு நான் உதவி செய்திருக்கிறேன். தேவனுடைய வங்கியிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மேல் எழுதப்பட்ட காசோலையினால் இவைகளை பெறுகிறேன். அது மிகவும் வெற்றிகரமாய் இருந்து வருகிறது. அவர் எப்பொழுதும் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் பாருங்கள், வைப்பு தொகை ஏற்கனவே அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். பாருங்கள், அது எல்லாமாய் தீர்ந்து விட்டது. உங்களுடைய விசுவாசத்திற்காக நாங்கள் இன்றிரவு மகிழ்ச்சியாயிருக்கிறோம். ஒரு சகோதரன் வெகு தூரத்தில் உள்ள கனடாவில் இருந்து அல்லது எங்கேயோ இருந்து வருகிறார் என்று பில்லி என்னிடம் சொல்லிக் கொண்டிருந்தான் என்று நான் நினைக்கிறேன். அது சரியா? கனடாவில் இருந்து வந்த சகோதரர் நீர்தானா? சகோதரனே, நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? ஹெண்டலா வில்லியில், இந்தியானா அல்லது ஃபோர்ட் வைனில் இருந்தா? எனக்கு ஃபோர்ட் வைனில் திருமணமானது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. அங்கே ரெடிகார் ஜபகூடாரத்தில் அநேக கூட்டங்கள் நடத்தினேன். அது எங்கிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும் என யூகிக்கிறேன். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, ஒரு சிறு பையனாக பால் ரெடார் அவர்களின் பாதத்தண்டையில் ஜபகூடாரத்தில் ஒரு சிறு போதக மாணவனாக நான் உட்கார்ந்திருந்தேன். சகோதரன் பால் ஒரு மகத்தான மனிதர். அதேவிதமாக சகோதரன் ரெடிகாரும் ஒரு விசுவாச வீரன். அவர்களுடைய ஆத்மா இன்றிரவு இளைப்பாறிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது நான் ஒரு சிறு பையனாக இருந்தபடியால் அவர்கள் விட்டதை, இயேசுவானவர் காலங்களின் ஊடாக சபைக்கு விட்டு சென்றதை நான் தொடர்ந்து செய்து கொண்டு போக முயற்சிக்கிறேன். என்னிடத்தில் உள்ள எல்லா விசுவாசத்தோடும் உங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாய் வருகிறேன். ஒன்றும் பாரியமாக நான் வருகிறதில்லை. அதை அந்தவிதமாக அணுக விரும்பவில்லை. இல்லை, அது சரியல்ல. நாம் கேட்கப் போகின்றதை பெற்றுக்கொள்வோம் என்பதை விசுவாசித்துக் கொண்டு நாங்கள் வருகிறோம். பாருங்கள், தேவன் அதை வாக்களித்திருக்கிறார் என்பதை அறிந்தவர்களாயிருக்கிறோம். கிறிஸ்து அதை வாக்களித்திருக்கிறார் என்ற நிச்சயத்தை நம்முடைய இருதயத்தில் கொண்டவர்களாய் நாம் வருகிறோம். சகோதரர்களாகிய உங்களுடைய விசுவாசத்தை பீடத்தின் மேல் வைக்க முயற்சித்தீர்கள். உங்களால் முடிந்த எல்லாவற்றையும் செய்தீர்கள். எங்களுடையதை உங்களிடத்தோடு வைக்க நான் வந்து கொண்டிருக்கிறேன். புரிகின்றதா? இப்பொழுது வானத்தினூடாக விரிக்கப்பட்டிருக்கின்ற மகத்தான பலிபீடம் நமக்கு இருக்கின்றது. நம்முடைய பலியாகிய தேவகுமாரன் அந்த பலிபீடத்தின் மேல் கிடத்தப்பட்டிருக்கிறார். புரிகின்றதா? அது அந்த ரத்தம் கசிந்து கொண்டிருக்கும் பலியாகும். அதற்கு மரியாதை கொடுக்காமல் தேவனால் அதையும் தவிர்க்க விட்டு பார்க்க முடியாது. பாருங்கள், ஏனென்றால் அது அவருடைய வார்த்தையாயிருக்கிறது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். நம்முடைய மூப்பரான சகோதரன் நெவில் அவர்களை இப்பொழுது முன்னாக வந்து நாங்கள் போகையில் எங்களோடு முன்னேறும்படியாய் நான் அவரை கேட்டுக்கொள்ளப் போகிறேன். நான் சபையார் யாவரையும் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இவர் உங்களுடைய சகோதரனாக இருந்தால், உங்களுடைய புருஷனாக இருந்தால், உங்கள் குமாரனாக இருந்தால், உங்கள் தகப்பனாக இருந்தால் என்னமாயிருக்கும்? அது யாரோ ஒருவருடையது என்பது நினைவிருக்கட்டும். நம்மிடத்தில் இருக்கின்ற எல்லா உத்தமத்தோடும் இந்த சகோதரர்களுக்காக நாம் தேவனை அணுகுவோமாக. நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. கிருபையுள்ள பரலோக பிதாவே, இருக்கின்றபடியா இந்த பூமியின் மேல் இந்த சிறிய மர பெஞ்சின் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தாலும் கிருபையின் பலிப்பிடத்தினால் உம்முடைய சமூகத்துக்குள்ளாய் எங்களை கொண்டு வருகிறோம். ஆனால் எங்களுடைய விசுவாசமானது அக்கரையிலுள்ள எரிந்து கொண்டிருக்கின்ற அந்த பலிப்பீட தண்டைக்கு எங்களை உயர்த்திற்று. அங்கே இயேசுவானவர் தேவனுக்கு முன்பாக சுகந்த வாசனையாக கல்வாரியிலிருந்து வந்த இரத்த பலியாய் நின்று கொண்டிருக்கிறார். அவர் ஒவ்வொரு வியாதியையும், ஒவ்வொரு சுகவீனத்தையும், மரணத்தையும், நரகத்தையும், பாதாளத்தையும் ஜெயங்கொண்டு மீண்டும் உயிர்த்தெழுந்து மகத்துவமான அவருடைய வலது பாரசத்தில் உட்காரும்படியாக பரலோகத்துக்கு ஏறி சென்றார். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அணுகுகையில் கர்த்தாவே எங்களை ஏற்றுக்கொள்ளும் என்று வானங்கள் பூமி இவைகளின் மகத்தான சிருஷ்டிகளிடத்தில் இந்த பலிப்பிடத்திலிருந்து கூறுவதற்காக நாங்கள் வந்து தேவனுடைய கிருபையில் விசுவாசத்தை கொண்டு எங்களை அங்கே உயர உயர்த்திக் கொள்கிறோம். இங்கு இருக்கிறவர்கள் நம்முடைய சகோதரர்கள். அவர்களில் ஒருவர் இங்கே ஐக்கிய நாடுகளுக்கு உயரே ஃபோர்ட் வைனிலிருந்தும், இன்னொருவர் இங்கே கீழாக கனடாவிலிருந்தும் இந்த பயபக்திக்கான வேலைக்காக வந்திருக்கிறார்கள். கர்த்தாவே, அது ஜீவனுக்கும் மரணத்திற்கும் இடையே இருக்கிறது. இங்கே இரண்டு மனிதர்கள் இருக்கிறார்கள், இன்னும் வாலிப பருவத்தில் உள்ளனர். இன்னும் அதிகப்படியான சேவை உமக்காக கர்த்தாவே அவர்களிடத்தில் விடப்பட்டிருக்கிறது. இரண்டு போர் வீரர்கள், உம்மை விசுவாசிக்கின்ற கிறிஸ்தவர்கள். எதிராளி ஒரு அம்பை அவர்கள் மேல் எய்திருக்கிறான். அந்த விஷ அம்பானது அவர்களுடைய சரீரத்திற்குள் எங்கேயோ தைத்திருக்கிறது. அவர்கள் திரும்பி வந்திருக்கிறார்கள். பின்னிட்டு ஒன்று சேர்ந்து தேவ கிருபை மருத்துவமனையில் ஒப்புரவாகுதலுக்காக, சுகமடைவதற்காக மீண்டுமாய் போர் முனையை அவர்களுடைய உயர்த்தப்பட்ட கேடயத்தோடு அணுகி யுத்தத்திற்கு போகும்படியாய் வந்திருக்கிறார்கள். அவர்கள் எங்கள் ஜெபசேனையில் சேர்ந்து கொள்ள கர்த்தாவே அவர்கள் வந்திருக்கிறார்கள். எதிரியாளியை சந்திக்க நாங்கள் போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர்களை போக விடு என்று உனக்கு கட்டளையிடுகிறோம். அவர்கள் யுத்தத்தின் போர் வீரர்கள். யுத்தத்தின் மகத்தான தலைமை தளபதியான நம்முடைய கர்த்தர் இந்த அடையாளங்கள் விசுவாசிக்கிறவர்களை பின்தொடரும் என்று கூறியிருப்பதை ஒரு ஊழியக்காரன் என்ற முறையில் விசுவாசித்தவனாய் இப்பொழுது என்னுடைய கரங்களை அவன் மீது வைக்க விசுவாசத்தோடு நான் முன்னாக செல்கிறேன். வியாதியஸ்தர்கள் மேல் அவர்கள் கைகளை வைத்தால் அவர்கள் சுகமடைவார்கள். இதை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செய்கிறேன். இந்த சகோதரரின் சரீரத்தை கட்டி வைத்திருக்கின்ற வியாதியின் வல்லமையே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவனை விடு. இந்த சகோதரின் சரீரத்தை கட்டி வைத்திருக்கிற வியாதியின் வல்லமையே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவரை விட்டு விலகு. அப்படியே ஆக கடவதாக. சர்வ வல்லமையுள்ள தேவனே, வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தவரே, நித்திய ஜீவனின் பிறப்பிடமே, எந்த நல்ல ஈவையும் தருபவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இவர்கள் மேல் உம்முடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வாரும். வேத வார்த்தைகளில் நீங்கள் இந்த மலையை பார்த்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் நீங்கள் சொன்னது நிறைவேறும் என்று நீங்கள் கூறினதை பெற்றுக் கொள்வீர்கள் என்றும் எழுதியிருக்கிறது. அவர்களுடைய சுகவீனம் அவர்களுடைய சரீரத்தை விட்டு போய்விட்டது என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது போய்விட்டதா? இப்பொழுது அப்படியே ஆக கடவது. ஆமேன். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீங்கள் விடுதலை ஆனீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன். அதே வண்ணமாக சபையானது விசுவாசிக்கிறதா? அப்படியானால் அந்த வண்ணமாகவே ஆக கடவது. இப்பொழுது ஜெபத்தின் நினைவு கூற வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்னும் யாராவது இருந்தால் உங்களுடைய கரத்தை உயர்த்துவீர்களா? சரி, இப்பொழுது நீங்கள் ஒருவர் இன்னொருவர் மேல் கரத்தை வைத்திருக்கிறவர்களாய் நாம் அவரை அணுகுவோமாக. விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். மிகுந்த பரிசுத்தமுள்ள தேவனே, விசுவாசித்துக் கொண்டு நாங்கள் இயேசுவை காண்கிறோம். அவர் இங்கே பிரசன்னராய் நின்று கொண்டிருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவருடைய வார்த்தையை அவர் காத்துக் கொள்கிறார். எங்கே ரெண்டு அல்லது மூன்று பேர் என் நாமத்தினால் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று அவர் கூறியிருக்கிறார். இப்பொழுது பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனின் வல்லமை இந்த ஜனங்களை கர்த்தாவே அவர்களுடைய கரங்களை இணைக்கப்பட்டு ஒருவர் கரம் இன்னொருவருக்கு மேலாக இருக்கையில் தொடுவதாக. நீர் சபைக்கு கடைசியாக கொடுத்த கட்டளை, விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும், வியாதியஸ்தர்கள் மேல் கரங்களை வைப்பார்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்பதே. நீர் அதை வாக்களித்தீர், நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். எனவே இப்பொழுது அது செய்யப்பட்டாயிற்று, அதற்காக நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய வல்லமையானது வியாதியஸ்தர்களுக்கும் தேவைகள் உள்ளவர்களுக்குமான இந்த கைக்குட்டைகளை அபிஷேகம் செய்வதாக. அவைகள் வெளியே அனுப்பப்பட்டு வியாதியஸ்தர்கள் மேல் வைக்கப்படும் பொழுது அவர்கள் சுகம் பெற்று இவைகள் நிறைவேறுதலுக்குள் வருவதாக. பரிசுத்த பவுலின் மேலிருந்த கைக்குட்டைகள் ருமால்களை கொண்டு போய் வியாதியஸ்தர்கள் மேல் போட, அசுத்த ஆவிகள் ஜனங்களை விட்டு போயின, வியாதிகள் சுகமாயின என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். பிதாவே, நாங்கள் பரிசுத்த பவுல் அல்ல என்று நாங்கள் அறிவோம், ஆனால் நீர் இன்னமும் இயேசுவாய் இருக்கிறீர் என்றும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் இந்த என் விண்ணப்பத்தை உம்முடைய மகிமைக்காக அளிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒலிப்பதிவு துவங்கிவிட்டதா அல்லது இல்லையா என்பது எனக்கு தெரியாது. துவங்கிவிட்டதா? இல்லை என்றால் இந்த நேரத்தில் ஒலிப்பதிவாகுதலை துவங்கிவிடுங்கள். அதற்கான சுவிட்ச் அங்கே மேலாக உள்ளது. இப்பொழுது இன்றிரவு நான் உங்களை களைப்புறச் செய்ய மாட்டேன் என்று நம்புகிறேன். நான் 30 நிமிடங்கள் அல்லது 35 நிமிடங்கள் முன்னதாகவே துவங்குகிறேன். இது ஒரு ஞாயிறு பள்ளி பாடமாக இருக்கிறது. ஒரு கால் இதை ஒலிப்பதிவு செய்வது நல்லது என்று என் இருதயத்தில் தோன்றினது. நாம் ஒரு புதிய கூடாரத்திற்குள் செல்ல இருக்கிறோம். எல்லாமே அங்கே புதியது. இப்பொழுது நான் சில வேத வார்த்தைகளை வாசிக்க விரும்புகிறேன். ஜனங்களாகிய உங்களுக்கு என்னோடு சேர்ந்து வாசிக்க விரும்பினால் நான் 1 சாமுவேல் 8:4-10 வரை வாசிக்க விரும்புகிறேன். பின்னர் நேரம் மிச்சமாக 19-20 வாசிப்போம். நான் அநேக தாள்களில் வேத வார்த்தைகளையும் குறிப்புகளையும் எழுதி வைத்திருக்கிறேன். ஜனங்களாகிய உங்களிடத்தில் பேனாவும் காகிதமும் இருந்தால் உங்களுக்கு குறித்துக் கொள்ள வேண்டுமென்றால் குறித்துக் கொள்ளுங்கள். வேண்டும்போது வாசித்து பார்க்கலாம். அல்லது சிறு மகர் ஒலிநாடாவை வைத்திருப்பார். நான் இந்த ஒலிநாடாவை என்னுடைய சகோதரர்களாகிய ஊழியக்காரர்களுக்கென்று பிரதிஷ்டை செய்ய விரும்புகிறேன். விசேஷமாக என்னை தவறாக புரிந்து கொண்ட ஊழியர்களுக்கும் ஸ்தாபன சபையை சார்ந்த சகோதரர்களுக்குமே, பெருவாரியானவர்கள் ஸ்தாபனத்தை சேர்ந்தவர்கள், இன்றிரவு என்னுடைய பேசும் பொருள் நான் ஏன் ஸ்தாபிக்கப்பட்ட மார்க்கத்துக்கு விரோதமாயுள்ளேன். இது நிச்சயமாய் வேத வார்த்தையின்படியாய் இருக்கும்படியாக இப்பொழுது நான் ஒரு பின்னணியத்திற்காக அல்லது ஒரு வேத வாசிப்புக்காக இதை வாசிக்கப் போகிறேன். 1 சாமுவேல் 8:4-10 19-20 வாசிக்கப் போகிறேன். இங்கு கூடி வந்திருக்கிறவர்களுக்கு நீங்கள் வீடுகளுக்கு போய் குறித்துள்ள இந்த வேத வார்த்தைகளை ஜாக்கிரதையாய் வாசிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஒலிநாடாவை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சகோதரர்களுக்கு, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்களுக்கு ஒத்துப்போகாத ஏதோ காரியம் வரும்போது ஒலிநாடாவை அப்படியே நிறுத்திவிடாதீர்கள். ஆனால் தேவனை தேடி அது வார்த்தையின்படியாய் இருக்கிறதா என்று பாருங்கள். நமக்கும் இந்த நாளின் செய்திக்கும் நாம் அதற்கு கடனாளிகளாயிருக்கிறோம். எல்லா சபைகளும் கிறிஸ்தவர்களை உடையவர்களாய் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். நான் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நிச்சயமாய் பேசுவதில்லை. ஆனால் நான் என்ன செய்தேனோ, நான் என்ன சொன்னேன் என்று கூறினேனோ, அதை செய்ததற்கு காரணம் என்னவென்றால் வார்த்தையின் பேரில் பரிசுத்த ஆவியினால் உண்டான ஏவுதலேயாகும். இப்பொழுது நாம் 1 சாமுவேலிலிருந்து 8:4 துவங்கி 10 வரைக்குமாய் வாசிப்போம். அப்பொழுது இஸ்ரவேலின் 30 எல்லாரும் கூட்டம் கூடி ராமாவிலிருந்து சாமுவேலிடத்திற்கு வந்து, இதோ நீர் முதிர் வயதுள்ளவரானீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை, ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள். எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தான் தள்ளினார்கள். நான் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதல் இந்நாள் மட்டும் அவர்கள் என்னை விட்டு வேறே தேவர்களை சேவித்து வந்த தங்கள் எல்லா செயல்களின்படியும் செய்தது போல அவர்கள் உனக்கும் செய்கிறார்கள். இப்போதும் அவர்கள் சொல்லை கேள், ஆனாலும் உன் அபிப்பிராயத்தை காட்டும்படி அவர்களை ஆளும் ராஜாவின் காரியம் இன்னது என்று அவர்களுக்கு தினசாட்சியாய் தெரியப்படுத்து என்றார். அப்பொழுது சாமுவேல் ஒரு ராஜா வேண்டும் என்று தன்னிடத்தில் கேட்ட ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் சொல்லி, இப்பொழுது முடிவிற்காக 19-20 வாசிப்போம். ஜனங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க மனதில்லாமல், அப்படி அல்ல, எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும், சகல ஜாதிகளையும் போல நாங்களும் இருப்போம், எங்கள் ராஜா எங்களை நியாயம் விசாரித்து எங்களுக்கு முன்பாக புறப்பட்டு எங்கள் யுத்தங்களை நடத்த வேண்டும் என்றார்கள். வாசிக்கப்பட்ட அவருடைய வார்த்தைகளோடு கர்த்தர் அவருடைய ஆசீர்வாதங்களை கூட்டுவாராக. இப்பொழுது ஒரு ஓய்வு நாள் பாடசாலை வகுப்பாக நான் இதை கூற விரும்புகிறேன். அதாவது, நம்மால் எவ்வளவு கவனமாய் இருக்கக்கூடுமோ அந்த அளவு வார்த்தைக்கு கவனத்தை செலுத்துவோமாக. நமக்கு தெரியும், அதாவது சில காரியங்கள் சொல்லப்படுகிறது, கேட்டுக்கொண்டிருக்கிறவைகளுக்கு முரணாக போதிக்கப்பட்ட யாரோ ஒருவரை குறிப்பிட்ட சபைகளில் அது இடத செய்கிறது. உதாரணமாக, அன்றொரு நாள் ஒரு மனிதன், அவர் என்னுடைய நண்பன், அவர் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவர் இந்த விதமாய் என்னிடத்தில் சொன்னார், சகோதரன் பிரண்ணம், உங்கள் மீது அதிக நம்பிக்கை எனக்கு இருந்தது, ஆனால் நீர் அங்கே நித்தியமானதொரு நரகம் இல்லை என்று கூறினதை நான் கேட்டபோது எனது இருக்கையிலிருந்து அப்படியே விழுந்து விடுவேன் போல் இருந்தது. இந்த மனிதன் நிச்சயமாக தவறாய் கூறுகிறான் என்று நான் கூறினேன் என்று கூறினார். அதன் பிறகு நீர் சற்று நேரம் எங்களை நிற்கும்படியாய் செய்து, பின்னர் அங்கே ஒரே ஒரு விதமான வடிவில்தான் நித்திய ஜீவன் இருக்கிறது, அது தேவனிடத்திலிருந்து வருகிறது என்று சொன்னீர் என்றான். அதைதான் நாம் எல்லோரும் தேடுகிறோம். பாருங்கள், நித்தியமான நரகம் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு வேத வார்த்தையும் அங்கே கிடையாது. ஏனென்றால் நித்தியம் என்றால் அதற்கு துவக்கமே இல்லாதது, அதற்கு முடிவென்பதும் கூட கிடையாது. எனவே வேதம் கூறுகிறது, நரகம் பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று. எனவே அது நித்தியமானது அல்ல. ஒரு நேரம் இருந்தது, அப்பொழுது நரகம் என்பதே இல்லாதிருந்தது. ஒரு நேரம் வரும், அப்பொழுது நரகம் மீண்டும் இல்லாமல் போய்விடும். ஆனால் அவர்கள் அதற்குள்ளாக அக்கினி கந்தகத்தின் ஊடாக அக்கினியின் குழிகளில் சதா காலங்கள் தண்டிக்கப்படுவார்கள். ஆனால் முடிவிலே அது முடிவடைந்து விடும். ஏனென்றால் நரகம் நித்தியமானதல்ல. நித்தியமான நரகம் என்று ஒன்று இருக்குமானால் அந்த நித்தியமான நரகத்தில் ஜீவிக்க நமக்கு ஒரு நித்திய ஜீவன் இருக்க வேண்டும். அது நித்தியமானதென்றால் அது எப்பொழுதும் இருந்திருக்க வேண்டும். நீங்கள் எப்பொழுதும் நரகத்தில் இருந்திருக்க வேண்டும். நீங்கள் எப்பொழுதும் நரகத்தில் இருப்பீர்கள் பாருங்கள். ஆகையினால் அங்கே அப்படிப்பட்ட ஒரு காரியமே கிடையாது. ஆக பாருங்கள், நித்தியம் என்பது துவக்கமும் முடிவும் இல்லாததாகும். ஒரே ஒரு வடிவில் தான் நித்திய ஜீவன் இருக்கிறது. அது தேவனுக்குள் இருக்கிறது. அது சுயி என்ற கிரேக்க பதத்திலிருந்து வந்ததாகும். அதற்கு தேவனுடைய சொந்த ஜீவன் என்று பொருள்படும். நாம் தேவனுடைய ஆவியினாலே மறுபடியும் பிறந்தவர்களாகும் போது நாம் தேவனோடு நித்தியமாகிவிடுகிறோம். ஏனென்றால் நாம் அவருடைய ஜீவனின் ஒரு பகுதியை உடையவர்களாயிருக்கிறோம். அது நம்மை தேவனுடைய குமாரர்களும் குமாரத்திகளுமாய் ஆக்குகிறது. அதன் பின்னர் நாம் நித்திய ஜீவனை உடையவர்களாயிருக்கிறோம். நமக்குள்ளாக இருக்கின்ற அந்த ஜீவனை தேவன் அந்த சரீரத்தை ஜீவனோடு கடைசி நாளில் எழுப்புவார். ஆனால் நமக்குள்ளாக இருக்கின்ற தேவனுடைய ஆவிதான் நம்மை எழுப்புகின்றது. ஏனென்றால் அது கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்த ஒரு கிறிஸ்துவின் ஆவியாகும். அதுவே நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பித்து அவரோடு கூட நம்மை எழுப்பி மகிமையில் உட்கார்ந்து அவரோடு அரசாளும்படி செய்கிறது. இப்பொழுது பேசும் பொருளுக்கு வருவோம். நான் இந்த வருடங்கள் எல்லாவற்றின் ஊடாகவும் கடந்து வந்திருக்கிறேன். இந்த ஜெப கூடாரமும் நிலைத்து நிற்கிறது. நான் ஒரு மிஷினரி பேப்டிஸ்ட் சபையில் டாக்டர் ராய் இ டேவிஸ் அவர்களால் இங்கே ஜெஃபர்சன் வில்லில் 33 வருடங்களுக்கு முன்னர் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். இப்பொழுது நான் அது முதற் கொண்டு ஒரு குறுகிய நேரத்திற்கு ஒரு சில மாதங்களுக்கு வேட வார்த்தையின்படியாய் இல்லாத ஏதோ காரியத்தை சபையானது எழுப்பினது வரைக்குமாய் நான் ஸ்தாபனத்துக்குள்ளாக இருந்தேன். அதை போய் என்னால் செய்ய முடியாது என்று. எனவே நான் அதை செய்யும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டேன். அதை செய் இல்லையேல் என்றார்கள். நான் இல்லையேலே செய்தேன். ஆக அந்த ஒரு காரியத்தை தான் நான் விசுவாசித்தேன். அதாவது இது தேவனுடைய வார்த்தை என்பதுதான். தலை சிறந்த போதகரான அந்த மனிதனிடம் நான், நீங்கள் அதை தேவனுடைய வார்த்தையில் எனக்கு காட்டுவீர்களானால் என்று கூறினேன். அதற்கு அவர், ஆனால் அது எங்களுடைய உபதேசமாய் இருந்து வருகிறது என்றார். ஆனால் என்னை பொறுத்தவரையில் அது வேத வார்த்தைகளில் இருந்து வர வேண்டும். பாருங்கள், தேவனுடைய வார்த்தையிலிருந்து வர வேண்டும் என்று கூறினேன். நான் ஒரு ஸ்தாபனத்தை சார்ந்தவன் அல்ல என்ற காரணத்தினால் அல்ல, ஸ்தாபனத்துக்கு எதிராய் நான் இருக்கிறேன் என்ற காரணத்தினால் அல்ல, என்னுடைய சகோதரர்களுக்கு நான் நன்றியா இருக்கின்ற காரணத்தினால்தான், அப்படிப்பட்டவர்கள் இடத்தில்தான் இன்றைக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏறக்குறைய எல்லா ஸ்தாபனங்களிடத்திலிருந்தும், விசேஷமாய் முழுசு விசேஷ வர்த்தகர்களிடத்திலிருந்தும் எனக்கு அழைப்பு இருக்கிறது. மற்ற சபைகளில் இருந்தும் அழைப்பு இருக்கிறது. அவர்களுடைய ஐக்கியத்துக்குள் வந்து அவர்களோடு சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார்கள். ஆனால் நானும் தனித்து நிற்க விரும்பினேன். ஏனென்றால் என்னிடத்தில் என்ன செல்வாக்கு இருந்ததோ அதை நான் ஒரு கூட்ட ஜனதாதத்திற்கு மட்டும் வைக்க நான் விரும்பவில்லை. தேவன் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ, வியாஜத்திற்கான ஜெபம், அதை எல்லா ஸ்தாபனங்களிலும் உள்ள எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் அதனால் பயனடையும்படியாக அதை வைக்க நான் விரும்புகிறேன். அல்லது இன்னின்ன ஸ்தாபனத்தை சேர்ந்தவர்கள் ஆனதினால் இவர்களுக்கு மட்டும் ஜெபிக்க வேண்டும் என்றோ அவர் ஒருபோதும் கேள்வி கேட்டதே இல்லை. தேவன் மனிதர்களுடைய இருதயத்தை ஆராய்கிறார். இப்பொழுது துவக்கமாக நான் அவர்களை சேர்ந்து கொள்ளாமல் அதற்கு எதிராய் பேசினதற்கு காரணம், முதலாவதாக கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் வேற வார்த்தைகளின்படியாய் இருக்கிறது என்று நான் விசுவாசியாததுதான் காரணமாகும். அது வேற ஆதாரமற்றது என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றிரவு அதைதான் பிரயாசித்து தேவனுடைய கிருபையை கொண்டு எந்த ஸ்தாபனத்தையும் வைத்துக் கொண்டிருப்பது வேற ஆதாரமற்றது, வைதீக தன்மை அற்றது என்று உங்களுக்கு நிரூபிக்க முயற்சிக்கப் போகிறேன். இப்பொழுது முதலாவதாக நாம் அதை மார்க்கம் என்று அழைக்கிறோம். மார்க்கம் என்ற வார்த்தைக்கு போர்வை என்று அர்த்தமாகும். அதாவது ஏதோ காரியத்தை மூடி வைக்குதலாகும். இப்பொழுது ஆதாமுக்கு ஒரு மார்க்கம் இருந்தது. ஆனால் நிச்சயமாக அதை அவன் தானே அத்தீலைகளினால் உண்டு பண்ணி கொண்டான். அது கிரியை செய்யவில்லை. அவன் தன்னுடைய சொந்த தத்துவம் ஒன்றை உண்டு பண்ணி அவன் தான் செய்த ஏதோ காரியத்திலிருந்து ரட்சிப்பை கண்டடைய அவனுக்கு ஒரு தப்பித்துக் கொள்ளும் ஒரு போக்கை உண்டு பண்ண முயற்சித்தான். தேவன் அதை ஆதாம் முதற்கொண்டு ஒழுங்கின்படியாய் கடைசி தாபனம் மட்டுமாய் புறக்கணித்தார். இருந்ததே கிடையாது. தேவனுடைய கிருபையை கொண்டு வேதத்தின் மூலமாக இன்றைக்கு நாம் அதை நிரூபிப்போம். மார்க்கம் ஒரு போர்வையாய் இருக்கிறது. ஆதாம் தனக்குத்தானே அத்தி இலைகளை கொண்டு ஒரு போர்வையை உண்டாக்கிக் கொண்டான். அவன்தானே அதை செய்தான். தானாகவே ஏதோ காரியத்தை செய்ய முயற்சித்தான். ஆனால் தேவனுக்கு ஒரு பாவ பரிகாரம் மரணம் அவசியமாயிருந்தது. ரட்சிப்புக்கும் மார்க்கத்துக்கும் இடையே மகத்தான பெரிய வித்தியாசம் இருக்கிறது. பாருங்கள், ரட்சிப்பு மார்க்கம் என்பது மறைத்துக் கொள்ளும் போர்வை, புரிகின்றதா? ரட்சிப்பு என்பது ஒரு பிறப்பாய் இருக்கிறது, அது தேவனுடைய ஈவாய் இருக்கிறது. ரட்சிப்பு ஒரு பிறப்பாய் இருக்கிறது, ஒரு தேவனுடைய ஈவாய் இருக்கிறது. அது எந்த மனிதனினாலோ அல்லது ஒரு கூட்ட மனிதர்களாலோ அடையவே முடியாது. தேவன் இந்த ஈவை ஒரு தனிப்பட்ட நபருக்கு கொண்டு வருகிறார். வேத வார்த்தைகளின்படியாய் இந்த ஜீவனின் வரங்கள் உலகம் உண்டாவதற்கு முன்னதாகவே ஒரு தனிப்பட்ட நபருக்கு தேவனால் நியமிக்கப்பட்டவைகளாயிருக்கிறது. இந்த பூமியின் மேல் வர இருக்கின்றதான ஆண்டி கிறிஸ்துவானவன் இந்த உலக தோற்றத்துக்கும் முன்பாக ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் எல்லாரையும் வஞ்சித்து போடுவான் என்று வெளிப்படுத்தலில் வேதம் கூறுகின்றது. புரிகின்றதா? தேவன் அவருடைய முன்னறிவின்படியாக யார் வருவார்கள் யார் வரமாட்டார்கள் என்பதைக் கண்டு வருபவர்களுக்காக ஒரு வழி உண்டாயிருக்கும்படியாக கீழே இறங்கி வந்தார். பாருங்கள், மற்றவர்களை அறிந்து வந்தார். அவர் தேவனாயிருந்தால் அவர் எல்லையற்றவராக இருக்க வேண்டும். அவர் எல்லையற்றவரானால் அவர் சர்வ வல்லமை உள்ளவராய் இல்லாமல் எல்லையற்றவராக இருக்க முடியாது. அவர் சர்வ வியாபியாய் இல்லாமல் அவர் சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்க முடியாது. அவர் சர்வ ஞானியாய் இல்லாமல் அவர் சர்வ வியாபியாய் இருக்க முடியாது. எனவே நீங்கள் பாருங்கள், அவை எல்லாம் தான் அவரை தேவனாக ஆக்குகிறது. எனவே அவர் துவக்கத்திலிருந்து முடிவு மட்டுமாய் அறிந்திருக்கிறார். யாரால் முடியும் யாரால் முடியாது என்பதை அவர் அறிந்திருந்தார். அநேகரால் முடியும் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆகையினால் வருபவர்களுக்கு ஒரு பாவ நிவாரணத்தை உண்டு பண்ணும்படியாக அவர் கிறிஸ்துவை அனுப்பி வைத்தார். இப்பொழுது நம்மால் செய்யக்கூடிய எந்த காரியமும் அதனோடு ஒன்றும் செய்வதற்கில்லை. என் பிதா எனக்கு தந்தையாவும் இறந்த காலம் என்னிடத்தில் வரும். என் பிதா ஒருவனை எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான் என்று இயேசு கூறினார். புரிகின்றதா? இப்பொழுது பாருங்கள், இவையெல்லாம் தேவனுடைய ஞானத்தில் இருக்கிறது. நீங்கள் சொல்லலாம், சகோதரன் பிரணம் நான் உள்ளே இருக்கிறேனா என்று. எனக்கு தெரியாது, நான் உள்ளே இருக்கிறேன் என்று நான் நம்புகிறேன். நடுக்கத்துடனும் பயனுடனும் நம்முடைய சொந்த ரட்சிப்பு நிறைவேற நாம் பிரயாசிக்கிறோம். இப்பொழுது சபையானது கரைதிரையற்றதாய் தேவனை சந்திக்க முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாம் அந்த சபையில் இருப்போமானால் அந்த சபையோடு கூட நாமும் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது வார்த்தையினால் உங்களை பரிசோதித்து பாருங்கள். அப்பொழுது நீங்கள் எவ்வளவு தூரம் வந்திருக்கிறீர்கள் என்பதை உங்களால் சோதித்து பார்க்க முடியும். இப்பொழுது ஸ்தாபன கிறிஸ்தவத்தால் அந்த உறுதியை நமக்கு அளிக்க முடியாது, முடியவே முடியாது. அவர்களில் சிலர் நீங்கள் மேடை மேலே வந்து இயேசுவே கிறிஸ்து என்று அறிக்கை செய்து சபையில் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார்கள். பிசாசும் அதே காரியத்தை செய்கிறான். இயேசுவே கிறிஸ்து என்று அவன்தானே விசுவாசித்து நடுங்குகிறான். பாருங்கள், அது சரியே. எந்த ஸ்தாபனமும் அங்கே இருக்க வேண்டும் என்று வேத வார்த்தைகள் எங்கேயும் தேவன் கட்டளையிடவே இல்லை. அதற்கு வேதத்தில் அங்கே எந்த இடமும் இல்லை. ஆதாம் ஒன்றை துவக்கினான், அது தவறி போய்விட்டது. பின்னர் நிம்ரோத் ஒரு ஸ்தாபனத்தை உண்டாக்க முயற்சித்தான். நீங்கள் ஒரு வரலாற்றுக்காரனாய் இருந்தால் உங்களுக்கு பாபிலோனின் வரலாறு தெரிந்திருக்கும். ஹிஸ்லாப் எழுதிய இரண்டு பாபிலோன்களை வாசியுங்கள். உங்களுக்கு அதை பற்றின மகத்தான வெளிச்சத்தை அது கொடுக்கும். பாவத்தை மனிதனாகிய அந்த நிம்ரோத் பாபிலோனையும் அதிலிருந்த எல்லா சிறிய சகோதரி சபைகளையும் அல்லது சுற்றிலுமுள்ள ஸ்தலங்களையெல்லாம் எடுத்துக்கொண்டான். இந்த கடைசி கால விசுவாச துரோக கிறிஸ்தவத்துக்கு பாவனையாயிருக்கிறது. ஒரு மகத்தான ஸ்தலத்தை உண்டாக்கி மற்றெல்லாரும் அதற்கு கப்பம் கட்டினார்கள். அதற்குள்ளாக அவன் ஒரு கோபுரத்தை கட்டி மனிதர்களை எல்லாம் ஒன்றாய் கூட்டி ஸ்தாபனமாக்க முயற்சித்தான். ஆனால் அது தவறி போய்விட்டது. அது தவறி போய்விட்டது. அது தவறியது. எண்ணாகமும் 16:1 கோரா வாசிக்க விரும்பினால் குறித்துக் கொள்ளுங்கள். கோரா அதே காரியத்தை செய்ய முயற்சித்தான். அவன் எல்லா லேவியர்களையும் ஒன்று கூட்டி சில செல்வாக்குள்ளவர்களையும் உயர்ந்த மனிதர்களையும் மகத்தான மனிதர்களையும் பரிசுத்த மனிதர்களையும் அவனும் தாத்தானுமாக ஒன்று கூடி ஒரு மனிதன் எங்கள் எல்லார் மேலும் அதிகாரம் செலுத்துவது சரியான அல்ல என்று கூறினான். எனவே அவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு ஸ்தாபனத்தை உண்டாக்க முயற்சித்தார்கள். அவர்கள் இந்த வேலைக்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசேக்கும் ஆரோனுக்கும் முன்பாக வந்து முழு சபையாரும் பரிசுத்தமானவர்கள் தான், அவர்களுக்கும் உரிமை இருக்கிறது. அநேக ஆலோசனைகள் உண்டானால் சுகம் உண்டாகும் என்றார்கள். நிச்சயமாக அவர்கள் கூறினார்கள், அது கிறிஸ்தவத்துக்கு ஒவ்வாது, அது யுத்த சமயத்தில் உண்டு. கவனியுங்கள், அதிகமான வித்தியாசங்கள் இருக்கிறது. நீங்கள் ஒரு வேத வார்த்தையை எடுத்துக்கொண்டு யூதாஸ் போய் நாண்டு கொண்டு செத்தான், உங்களுக்கு வேண்டுமானால் நீங்கள் போய் அதைவிடமாய் செய்யலாம் என்று கூறலாம், ஆனால் அது அதனை சரியாக ஆக்காது. மோசேயை தேவன் தெரிந்து கொண்டார், ஆரோனை தேவன் தெரிந்து கொண்டார், அது அந்த நாளின் செய்தியாயிருந்தது. அந்த பக்கம் எவ்வளவுதான் நல்லதாக காட்சி அளித்தாலும் அக்கறை இல்லை, அது தேவனுடைய சிந்தனைக்கு மாறானதாக இருக்கிறது. தேவனுடைய சிந்தையே நம்முடைய சிந்தையாய் இருக்கும்படியாய் நாம் அனுமதிக்க வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். இந்த வேதாகமும் கிறிஸ்துவனுடைய சிந்தையை வெளிப்படுத்துகிறது. அப்போக்கிலிப்ஸ் என்று அழைக்கப்படும் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் முழுவதுமாக ஏசு கிறிஸ்துவை பற்றின வெளிப்படுத்தலாய் இருக்கிறது. அவர் எப்படியாய் அந்த காரியத்தை கடிந்து கொள்கிறார், எப்படியாய் அதை ஒரு பக்கமாக கொண்டு போகிறார், கொஞ்சம் கழித்து நாம் அதை குறித்து பார்ப்போம். சரி, கோரா அவனுடைய கிரியையில் அவன் உத்தமமாய் இருந்தான் என்று நான் நம்புகிறேன். அந்த மனிதன் ஏதும் தவறாந்த செய்ய வேண்டும் என்ற அர்த்தத்தோடு செய்யவில்லை. தேவனுடைய கரத்தின் அசைவையும் அவன் காணவில்லை, வேத வார்த்தைகளையும் அவன் அறியாதிருந்தான். அது அந்த மனிதனுடைய அறியாமை என்று நான் நம்புகிறேன். அந்த காரணத்தினால்தான் அவன் அதை விவாதத்துக்கு கொண்டு வந்தான். இன்றைக்குள்ள பிரச்சனையில் 90% சரியாக அருவாக இருக்கிறது. அதை நம்முடைய சிந்தையை தேவனுடைய திட்டத்திற்குள்ளாக செலுத்த நாம் முயற்சிக்கிறோம். நாம் சிந்தித்து பார்க்கவே கூடாது, நம்முடைய சிந்தனையை அவர் செய்கிறார். நாமோ நம்முடைய சிந்தையை அவருடைய சித்தத்துக்கு சரணடைக்க வேண்டியவளாக இருக்கிறோம். உங்களுக்கு இப்பொழுது புரிகின்றதா? கோராவின் நல்ல நோக்கத்தோடு ஒரு தவறான உபதேசத்தோடு சுற்றி வந்து அவனுடைய சகோதரத்தில் காரணம் காட்டி தீர்க்கதரிசியாகிய தூதனாகிய மோசேயை மட்டும் தேவன் ஆசீர்வதிக்கவில்லை, ஆனால் முழு சபையாரும் பரிசுத்தமாய் இருக்கிறார்கள். எனவே முழு சபைக்கும் இந்த காரியத்தை செய்ய, முழு சபையாருக்கும் அதை செய்ய உரிமை உண்டு என்று சொல்லிக் கொண்டு வந்தான். ஆகையினால் நல்ல மனிதர்கள் லேவியர்கள் அவன் பட்சமாய் இருந்தார்கள். லேவியர்கள் வெறுமனே ஆலயத்தின் பணிவிடைக்காரர்கள். இன்றைக்கு யார் போதகர்கள் என்று அழைக்கப்படுவார்கள் என்பது தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலாயிருக்கிறது. அதற்காக மோசே அவர்களை அழைக்கவில்லையா? இங்கே அவன் ஒன்று பயபக்தி அற்றவனாக அதை நோக்கி அணுகவில்லை. அவன் அவர்களிடத்தில் தூப கலசங்களை எடுத்துக்கொண்டு அதில் பரிசுத்த அக்கினியை போட்டு அதற்கு மேலாக தூபவர்க்கத்தை, இந்த பரிசுத்த தூபவர்க்கத்தை அசைவாட்டும்படி கூறியிருந்தான். இது தேவனுடைய கட்டளையாயிருக்கிறது. சபையின் மேல் ஒரு மனிதனின் ஆதிக்கம் இருக்க வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டிருக்க அவர்கள் வந்து ஒரு கூட்டத்தை உண்டாக்கி அதை ஆளும்படியாய் வந்தார்கள். அவர்கள் அதை செய்ய வந்தபோது மோசே முகங்குப்புற விழுந்தான். ஏனென்றால் அந்த வேலைக்காக தேவன் அவனுக்கு கட்டளை கொடுத்திருந்தார் என்பதை அவன் அறிந்திருந்தான். அந்த தூப கலசங்களை ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அவர்களை கொண்டு வர சொல் என்று தேவன் கூறினார். எனவே அக்கினி நிறைந்த அவர்களுடைய தூப கலசங்களை அவர்கள் அசைவாட்ட துவங்கின போது தூபம் மேலேயே எழும்பிக் கொண்டிருந்தது. தேவன் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, அவர்களை விட்டு பிரிந்து போங்கள், அவர்களை விட்டு வெளியே வாருங்கள் என்றார். ஏனென்றால் பின்னர் அவர்களை பாவிகள், அவிசுவாசிகள் என்று அவர் அழைத்தார். பாவம் என்பது தேவனுடைய வார்த்தையில் அவிசுவாசமாக இருக்கிறது. நீங்கள் களவாடுகிறீர்கள், ஏனென்றால் நீங்கள் விசுவாசிப்பதில்லை. நீங்கள் பொய் சொல்லுகிறீர்கள், ஏனென்றால் நீங்கள் விசுவாசிப்பதில்லை. நீங்கள் விபச்சாரம் செய்கிறீர்கள், ஏனென்றால் நீங்கள் விசுவாசிப்பதில்லை. நீங்கள் ஒரு விசுவாசியாக இருந்தால் அப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் செய்ய மாட்டீர்கள். அங்கே இரண்டு அங்கிகள் தான் இருக்கிறது, ஒன்று விசுவாசம், இல்லையே அவிசுவாசம். இவைகளின் ஒன்றினால் நீங்கள் ஆண்டு கொள்ளப்படுகிறீர்கள். இப்பொழுது தேவன் ஆதியிலே வார்த்தையாக இருந்தார், அதன் பின்னர் அவர் மாம்சமாக்கப்பட்டு நமது மத்தியில் வாசம் பண்ணினார். அவர் வார்த்தையாய் இருந்தார், அவர் வார்த்தையாய் இருக்கிறார். தேவன் உங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணும் போது அது உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிற தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறது. அந்நிலையில் நீங்கள் அவர் சொல்லுகின்ற எல்லா காரியங்களுக்கும் ஆமேன் என்று கூறுகிறவனாய் இருப்பாய். அதுதான் தேவன் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுவதாகும். இப்பொழுது நீங்கள் கவனிப்பீர்களானால், அவர்கள் தூப கலசங்களை கரத்தில் வைத்துக் கொண்டு இருக்கின்ற இந்த நிரபராதியான ஜனங்கள் பரிசுத்த அக்னியை கருத்தில் உடையவளாய் இருக்கையில் தேவன் பூமியை பிளந்து அவர்களை விழுங்கி போட்டு மோசேயினிடத்திலிருந்து அவர்களை வேறு பிரித்தார். ஏனென்றால் மோசே அவர்களிடத்திலிருந்து தன்னை விலக்கிக் கொண்டான். அந்தவிதமான கூட்டத்தாரோடு விளையாட வேண்டாம், அவர்களை விட்டு விலகி போங்கள் என்று சபையாரை அவன் எச்சரித்திருந்தான். உங்களுக்கு வேத வாக்கியங்கள் தெரியுமே, 16, 17, 18 அதிகாரத்தை வாசியுங்கள், நீங்கள் அதை அங்கே காண்பீர்கள். இந்த பாவிகளிடமிருந்து அவ்விசுவாசிக்கும் பாவிகளிடத்திலிருந்து நீங்கள் பிரிந்து வாருங்கள், அவர்கள் மத்தியிலிருந்து பிரிந்து வெளியே வாருங்கள். ஏனென்றால் அவர்கள் அழிவை நோக்கி போகிறார்கள், அவர்களிடம் இருக்கின்ற எல்லாமே போகின்றது. பூமி பிளந்து பரிசுத்த அக்னியை கரங்களில் உடையவராக இருந்தவர்களை அவர்களோடு அப்படியே விழுங்கிவிட்டது. நிரபராதியான ஜனங்கள் மனிதனால் வஞ்சிக்கப்படுகிறார்கள். இன்றைக்கும் அந்த மண்டமாகவே இருக்கிறது. இன்றைக்கு அநேக நிரபராதியான மனிதர்கள் பரிசுத்த வார்த்தை அவர்களுடைய கரத்தில் பற்றிக்கொண்டு அதிலிருந்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறதாக நினைத்துக் கொண்டு அந்த பாரம்பரிய கன்னிகளுக்குள் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டுமாக ஒரு மெத்தடிஸ்ட் போதகராக இருந்த ஒரு மெத்தடிஸ்ட் போதகரின் முகத்தில் தோற்றம் மாறுகின்றதை நான் காடுகின்றேன். அவரை நோக்கி பார்த்தபோது அது அவருக்கு ஒரு பெரிய காரியமாக இருந்திருக்க வேண்டும். சகோதரனே, வெளியே வருவதென்றால் லேசானதல்ல. இப்பொழுது கவனியுங்கள், தூப கலசங்களை கையில் பிடித்தவர்களாய் அக்கினி எரிந்து கொண்டிருக்க, சுகந்த வாசனை தேவனுக்கு முன்பாக எழும்பிக் கொண்டிருக்க, அந்த கரங்கள் அதை பற்றினவாறு இருந்தும் தூப கலசங்களை பிடித்த வண்ணமாகவே அவர்கள் அழிந்து போனார்கள். ஏனென்றால் உத்தமத்தோடு அவர்கள் ஏதோ காரியத்தை செய்ய முயற்சித்துக் கொண்டிருந்தார்கள். இருந்தபோதிலும் அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக ஒரு ஸ்தாபனத்தை உண்டு பண்ண முயற்சித்துக் கொண்டிருந்தார்கள். நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், தேவனுடைய வார்த்தை எல்லாவற்றையும் நீங்கள் உடையவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்வதற்கு நீங்கள் யார் என்றார்கள். மோசே அந்த வேளையின் தூதன் என்பதை அவர்கள் காண தவறி போனார்கள். பாருங்கள், கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை அவன் உடையவனாக இருந்தான். அவனை போன்று பூமியின் மேல் அப்போது வருவனும் இல்லை. அவன் செய்தி உடையவனாக இருந்தான். ஜனங்கள் அதை காண தவறிவிட்டார்கள். மோசே சரியாக கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை உடையவனாக இருந்தான். சரி, இப்பொழுது இன்றைக்கும் நாம் அதே காரியத்தை காண்கிறோம். நல்ல மனிதர்கள், மகத்தான மனிதர்கள், விலையேற பெற்ற மனிதர்கள் ஏதோ மனிதனில்லான பாரம்பரியத்தின் மூலமாக வேதத்தை கருத்தில் வைத்தவர்களாய் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க முயற்சிக்கிறார்கள். இங்கு சிறிது குறைத்து, அங்கு சிறிது குறைத்து அதை இதுவாக ஆக்கி வந்து சபையை சேர்ந்து கொண்டு உங்களுடைய அங்கத்தினர் பாகத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறார்கள். அந்த வார்த்தை அவர்களுடைய கரத்தில் இருக்க அவர்கள் ஆவிக்குரிய மரணம் அடைகின்றனர். புரிகின்றதா? தேவனுடைய தூதனையோ அல்லது அவருடைய அந்த நாளின் செய்தியையோ அவர்களால் விசுவாசிக்க முடியவில்லை. ஏன் ஒரு மகத்தான தேவனால் ஒரு முழு கூட்ட ஜனத்தோடு கிரியை செய்ய முடியாமல் வெறுமென அதை ஒரு மனிதனின் மேல் வைக்க வேண்டும் என்று அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்களில் எத்தனை பேரிடத்தில் இன்று நான் பேசினேன், சகோதரன் பிரண்ணாம், நாங்கள் என்ன செய்ய முடியும்? நீர் கூறுவது சரியானது என்று நாங்கள் அறிவோம், ஆனால் நாங்கள் என்ன செய்ய முடியும்? ஸ்தாபனம் எங்களை வெளியே தள்ளிவிடும், எங்களுக்கு போவதற்கு வேறு ஏதும் இடமில்லை என்கிறார்கள். நான் அவர்களுக்காக வருத்தப்படுகிறேன், ஆனால் அங்கே ஒரு ஸ்தலம் இருக்கிறது. நாங்கள் பட்டினியாக இருந்து மறித்து போவோம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு அலைந்து திரிகிறதையும் நான் காணவில்லை என்று தாவீது கூறுகிறான். சரியாக அதே அடிப்படையின் கீழ் அவர்கள் இயேசுவை மறுத்தார்கள். அவர்களுடைய ஸ்தாபனத்திலும் பரிசுத்த ஆசாரத்திலும் பரிசுத்த கூட்டங்களிலும் பரிசுத்த சபைகளிலும் பரிசுத்த தேவாலயங்களிலும் அவ்வளவாய் சுற்றப்பட்டு தேவன் தம்முடைய மனுஷீக தேவாலயத்தில் இருப்பதை காண தவறிவிட்டனர். நீ மனிதனாய் இருக்க உன்னை தேவனாக்கிக் கொள்ளுகிறாய் என்றனர். பாருங்கள், அவர்கள் அவ்வளவாய் அதில் சுற்றப்பட்டிருக்கிறார்கள். இந்த மனிதர்கள் அவ்வளவாய் சுற்றப்பட்டிருந்தபடியால் சாத்தானும் மற்றவர்களும் செய்வது சரியானதாக இருந்தது. நிம்ரோத் அவ்வளவாய் சுற்றப்பட்டிருந்தபடியால் தேவனுடைய கோபாக்கினைக்கு மேலாக ஜனங்களை கொண்டு போகக்கூடிய ஏதோ காரியத்தை அவனால் சிந்தனை செய்ய முடியவில்லை. ஆதாம் தன்னுடைய நிர்வாணத்தை மூடிக்கொண்டால் தேவனால் அதை காண முடியாது என்று நினைத்தான். உங்களால் அதை மூடி வைக்க முடியாது, தேவன் அதை மூட வேண்டியவர். பாருங்கள், தேவனுடைய திட்டங்கள் அதை மூடிவிடுகிறது, அது உங்களுடையதல்ல. அது எப்பொழுதுமே அந்தவிடமாகத்தான் இயேசுவானவர் அவருடைய தேவாலயத்தில் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டதை அவர்கள் காண தவறி போனார்கள். இன்றைக்கு வேதாகம வார்த்தைகள் பாரம்பரியங்களினால் அவ்வளவாய் துண்டிக்கப்பட்டதை காண்கையில் அது என்னை ஒருவிதமாக மிகவும் வருத்தமாய் உணரும்படி செய்கிறது. அங்கே நின்று அந்த வார்த்தையை கேட்கும் நேர்மையான இருதயம் கொண்ட ஜனங்களுக்கு அது சத்தியம் என்பது தெரியும். ஆனாலும் அதற்கு எதிராக ஒரு அசைவையும் உண்டாக்க தைரியமில்லை. ஏனென்றால் அவர்களுடைய பாரம்பரியங்கள் அவர்களுக்கு வித்தியாசமாய் போதிக்கின்றது. நீங்கள் பானைகளையும் நெருப்பு சட்டிகளையும் கழுவுங்கள், அதன் பின்னர் சகோதரரே முன்னேறுங்கள். ஆனால் நமக்கோ, நானும் என் வீட்டாருமோ என்றால் நாங்கள் வார்த்தையை கிறிஸ்துவை எடுத்துக்கொள்வோம். புரிகின்றதா? ஒரு நிமிஷம் நாம் யோவான் மூன்றை எடுத்துக்கொள்வோம். சனகிரியம் என்று அழைக்கப்படும் ஒரு மகத்தான ஸ்தாபனத்தின் போதகனும் அதிகாரியுமானவனாய் நிக்கோதேமு
இருந்தான்.
அவர்கள் தாங்களாக ஒன்று கூடி அவர்களுடைய பாரம்பரியங்களை உண்டு பண்ணிக் கொண்டனர். பரிசேயரில் ஒருவனும் சதுசேயரில் ஒருவனும் அவர்கள் அவர்களுடைய ஸ்தாபனங்களை உடையவராய் இருந்தனர். பின்னர் அவர்களுடைய வேறுபாடுகள் முதலானவைகள் இருந்தன. அந்த மகத்தான சனகிரியமில் இந்த மனிதன் ஒரு போதகனும் அதிகாரியுமாய் இருந்தான். உபதேசத்தில் வல்லவனாயிருந்தான். வேத வார்த்தைகளை நன்றாக அறிந்திருப்பதாக அவன் நினைத்துக் கொண்டிருந்தான். அவன் அதை அவர்களுடைய பாரம்பரியங்களினால் அறிந்திருந்தான். உங்களுடைய பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள் என்று இயேசுவானவர் கூறவில்லையா? பாருங்கள், அவர்களுடைய பாரம்பரியங்களின் நிமித்தமாக அது என்ன வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே விட்டுவிடுவதற்கு பதிலாக வார்த்தையின் மேல் அவர்களுடைய சொந்த வியாக்கியானத்தை பொருத்துகிறார்கள்.
They say it doesn't mean this.
அதனுடைய அர்த்தம் இது அல்ல என்று அவர்கள் கூறுகிறார்கள். முதலாவது ஸ்தாபனத்தை துவங்க ஏவாளத்தில் பிசாசு உபயோகித்த அதே சத்தம்தான் அது என்பதை நீங்கள் கவனித்தீர்களா? பாருங்கள், நிச்சயமாக அது இந்த விதமாகத்தான் இருக்கும். உங்களுக்கே தெரியும், தேவன் அந்த விதமா செய்ய மாட்டார். பாருங்கள், அது அதே காரியம்தான். இன்றைக்கும் அது அதே காரியம்தான். இப்பொழுது கவனியுங்கள், இந்த அதிகாரி இயேசுவினிடத்தில் வந்தான். முதலாவது காரியம், அவன் நித்திய ஜீவனை தேடிக்கொண்டு வந்தான். அவன் ரட்சிப்பை தேடிக்கொண்டு வந்தான். இருந்த போதிலும் அவனுடைய அந்தஸ்துள்ள ஒரு மனிதன், இஸ்ரவேலிலே ஒரு போதகன், ஒரு நாள் கூட பள்ளிக்கு போனதாக தஸ்தாவேஜுகள் இல்லாத ஒரு மனிதன் இன்றைக்கு இஸ்ரவேலிலே போதகனாய் உள்ளவன் வந்தான். ஒரு வயதான மனிதன், வயதான ஆசாரியன், ஞானதிஷ்டிகாரன், ஒரு வாலிபமான இடத்திற்கு வருகிறான். அவர்கள் உயர்குடி மக்கள், ஐஸ்வர்யவான்கள். தன் தலையை சாய்க்கக்கூட இடமில்லாத ஒரு பிச்சைக்காரனிடம் ரட்சிப்புக்கும் நித்திய ஜீவனுக்கும் உண்டான வழியை கேட்க வந்தான். முதலாவது காரியம், சேனைகளின் ஸ்தாபனத்தில் இருக்கின்றவர்களிடத்தில் இல்லாத ஏதோ காரியத்தை அவர்கள் இயேசுவினிடத்தில் கண்டனர் என்று நிக்கோதேமு அறிக்கையிட்டான். அவர்கள் ஏதோ காரியம் அவருக்குள் இருக்கிறதை கண்டார்கள். ஆகையினால்தான் அவன், ரபி, நாங்கள் அறிந்திருக்கிறோம் நீர் என்று கூறினான். நாங்கள் என்றான். ஆம், அவர்கள் அதை அறிக்கை செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களை உதைத்து வெளியே தள்ளிவிடுவார்கள். புரிகின்றதா? நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். தேவன் அவரோடு இருந்தாலொடிய நீர் செய்கிற காரியங்களை வேறு எந்த மனிதனாலும் செய்ய முடியாது. நாங்கள் அதை அறிந்திருக்கிறோம் என்றான். ஓ என்னே ஸ்தாபனம்! இயேசுவானவர் தேவனின் ஒரு வெளிப்படுதலாக இருக்கிறார் என்பதை இப்பொழுது நாம் கவனித்தோம். தேவன் தன்னுடனே இராவிட்டால் ஒருவனும் இந்த காரியங்களை செய்ய மாட்டான். அந்த மனிதனிடத்தில் ஏதோ காரியம் வித்தியாசமாக இருப்பதை அவர்கள் கண்டார்கள். அவர் அந்த நாளின் ஒளியாயிருந்தார். அவர் தேவனுடைய சாட்சியாயிருந்தார். அதே காரியத்தை தான் மோசேயில் கண்டு கோராறு செய்தான். அந்த நாளிலே மோசேயை போன்ற ஒரு மனிதன் அவர்களுக்கு இல்லாமல் இருந்தது. அவன் தேவனுடைய வல்லமைக்கு அந்த நாளின் தெய்வீக சாட்சியாயிருந்தான். கோராவும் அவனுடைய கூட்டத்தாரும் அதை மோசேயில் கண்டார்கள். அது மோசேயாக இருக்க முடியாது என்பதை, மோசேயினால் சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளக்க முடியாது என்பதை, மோசேயினால் பூமியின் மேல் வாதுகளை அனுப்ப முடியாது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அது மோசேக்குள் இருந்த தேவனாகும். ஏனென்றால் ஒரு சாட்சியில் அல்லது அந்த நாளின் வெளிச்சமாய் தேவன் தம்மை தாமே பிரதிநிதித்துவமாய் காட்டினார். அவர்களோ அதை காண தவறிவிட்டார்கள். ஏதோ காரியத்தை கொண்டு வந்து ஒரு முழு கூட்ட மனிதரை திரட்ட கோரா விரும்பினார். அதை செய்வதற்கு தான் தாபனம் நல்லதாக இருக்கிறது. அவர்கள் அங்கிருக்கின்ற வந்தான் போனானை எல்லாம் உள்ளே கொண்டு வந்து அதை கிறிஸ்தவம் என்று அழைப்பார்கள். ஒரு எகிப்திய வீரனை பற்றி ஒரு ஆப்பிரிக்க பழங்குடி என்ன அறிந்திருக்க கூடுமோ? அதை காட்டிலும் அதிகமாய் தேவனை பற்றி அறியாத ஒரு பையனை பள்ளிக்கு அனுப்பி, அவனை அங்கே அனுப்பி, அவனுக்கு கல்வியை கொடுத்து, மனோ தத்துவத்தை புகட்டி, அவனுக்கு ஒரு PhD, டாக்டர், BA அல்லது ஏதாவது ஒரு பட்டத்தை கொடுத்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி அவனை அனுப்புகிறார்கள். அவன் ரட்சிக்கப்படவே இல்லை. அவன் கன்னிப்பிறப்பையும் உயிர்த்தெழுதலையும் மறுப்பான். தெய்வீக சுகத்தை மறுப்பான். தேவனுடைய வல்லமையை மறுப்பான். இயேசுவானவர் என்ற நல்ல நோக்கங்களுக்காக மறித்தாரோ அவைகளையெல்லாம் மறுத்து, மார்க்கு 16 ஏவப்பட்டது என்பதை மறுத்து, விசுவாசிகளை இந்த அடையாளங்கள் பின்தொடரும் என்று இயேசுவானவர் கூறியிருக்க அதை மறுத்து அப்போஸ்தலர் 2:38 மறுத்து மற்றும் ஏவப்பட்ட வேத வார்த்தைகளை எல்லாம் மறுப்பார்கள். ஒரு மனித பாரம்பரியத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அதை குறித்து அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் அதை குறித்து பெரிதாய் பேசுவார்கள். நீங்கள் அவர்களிடத்தில் சத்தியத்தை கூறி சத்தியத்தை அவர்களுக்கு காட்டுங்கள். அவர்களுடைய ஸ்தாபனத்தின் நிமித்தம் அதை ஏற்க வெட்கப்படுகிறார்கள். கோரா அதே காரியத்தை செய்தான். அவர்கள் மோசேயில் தேவனை கண்டார்கள். அவனுக்குள்ளாக தேவனுடைய பிரதிநிதி அவன் மூலமாய் கிரியை செய்வதை கண்டார்கள். நிக்கோதேமு தேவனை கிறிஸ்துவில் கண்டான். ஒருவனும் தன்னுடன் தேவன் இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய மாட்டான் என்று கூறினான். நிக்கோதேமு ஏற்கனவே ஸ்தாபனத்தில் இருந்து கொண்டு வெளிவர முயன்று கொண்டிருந்தான். கோரா வெளியே வந்து உள்ளே போவதற்காக அவன் ஒன்றை உண்டு பண்ணிக் கொண்டிருந்தான். அதுதான் இவர்களிடையே இருந்த வித்தியாசம். அந்த காரியத்திலிருந்து வெளியேறவும் ரட்சிப்பை கண்டடையவும் நிக்கோதேமு முயற்சித்துக் கொண்டிருந்தான். ஒரு சிறு பையனாய் இருந்தது முதல் கொண்டு நிக்கோதேமு அதற்குள்ளாக இருந்தான். அவன் அதில் சலித்து போனான். அவன் ரட்சிக்கப்பட விரும்பினான். ஆனால் கோராவோ அவனுக்கு ஒரு சலத்தை உண்டு பண்ணிக் கொண்டு அதில் ஒரு பெரிய ஆளாய் இருக்கலாம் என்று முயற்சித்தான். இன்றைக்கு ஜனங்களிடத்தில் அந்தவிடமாகத்தான் இருக்கிறது. கிறிஸ்தவத்தோடு இன்றைக்குள்ள தொல்லை அதுவே ஆகும். நம்மிடத்தில் அதிகப்படியான கள்ளத்தனமான போதிகள் இருக்கின்றன. ஜனங்களே, இன்னிவிடமாக கூறுவதற்காக என்னை மன்னிக்கவும். நம்முடைய பெந்தேகோஸ்துக்கள் அதனோடு அசதியாயிருக்கிறார்கள். மாம்சபிரகாரமாக ஒப்பிடுகிறார்கள். தேவன் ஒரு மனிதனை எழுப்பி அவனுக்கு ஏதாவது காரியத்தை கொடுக்கட்டும், தேசத்தில் இருக்கும் அத்தனை பேர்களும் அந்த நபரை போன்று பாவனை செய்ய முயற்சிக்கின்றனர். உங்கள் சொந்த அணியையே நீங்கள் நாசப்படுத்துகிறீர்கள் என்பதை உணர்வதில்லையா? நீங்கள் கால்பந்து விளையாடும் பொழுது கிருபையானது என்று பவுல் கூறுவது போன்று நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவும். கால்பந்தை தன்னிடத்தே உடையவனாய் இருக்கிறவனிடமிருந்து பந்தை பிடுங்க முயற்சியாதே. அவனுக்கு பாதுகாப்பு அளிக்க முயற்சி செய். ஆனால் அதற்கு பதிலாக அவன் உங்களுடைய ஸ்தாபனத்தைச் சேர்ந்தவன் அல்ல என்ற காரணத்தினால் அவனிடத்திலிருந்து அதை எடுத்துக்கொள்ள முயற்சிக்கிறீர்கள். அவ்வளவு அசிங்கமான ஒரு மனிதன், அவனால் முடியாது. ஜமக்காலத்தின் மேல் பூக்களில் இடறி போகிற ஏதோ ஒருவன் அதை உன்னிடத்திலிருந்து பிடுங்கிக் கொண்டு போக முயற்சிப்பான். அது சரியே. இப்பொழுது ஆவிக்குரிய பிரகாரமாக பேசும்பொழுது நான் என்ன சொல்கிறேன் என்றால், என்னை மன்னிக்கவும், அப்போஸ்தலர் 2:38 போன்ற ஒரு சிறு காரியத்தில் அவன் இடறி போவான். அவன் விடுவது நிச்சயம். அவன் அப்படியா இடறினாலும் மார்க்கு 16 இடறுவான். அவன் எப்படி அதை செய்து முடிக்கப் போகிறான்? புரிகின்றதா? கிறிஸ்துவின் மிக அற்பமான பாடங்கள், நியாசா ஆலோசனை சங்கத்தில் விவாதிக்கப்பட்ட காரியங்கள். அவர்கள் இன்னமும் இத்தனை வருஷங்களாக அதில் இடறுகிறார்கள். முயற்சிப்பதில் கோரா ஒரு ஸ்தாபனத்தை உண்டு பண்ண அதற்குள்ளாக செல்ல முயற்சிக்கிறான். நிக்கோதேமு ஒரு ஸ்தாபனத்துக்குள்ளாக இருந்து கொண்டு அது நின்று வெளிவர முயற்சித்துக் கொண்டிருந்தான். நிக்கோதேமு ஏற்றுக்கொள்ளப்பட்டு வெளியே வந்தான். கோரா அதற்கு உள்ளாக அழிந்து போனான். அவனுடைய சொந்த முயற்சியில் அழிந்து போனான். ஓ என்ன, நிக்கோதேமு இருந்த ஸ்தாபனமானது கிறிஸ்து தேவனால் அனுப்பப்பட்டவர் என்பதை அறிந்திருந்து அவ்விதமாய் கூறினார்கள். நிக்கோதேமு இங்கே 3 அதிகாரத்தில், ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம், ஏனெனில் ஒருவனும் தேவன் தன்னோடு இராவிட்டால் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான். அதை அவன் அறிக்கையிட்டான். அதே கூட்டம் அவர்களுடைய ஸ்தாபனத்தின் நிமித்தமாக அவரை பெயெல்செபூல் என்று அழைத்தனர். பிசாசுகளை துரத்தக்கூடிய சக்தி அவருக்குள் இருந்தது. அந்த வல்லமையின் காரணமாக அப்படி அழைத்தார்கள். அவருடைய உபதேசத்தினால் நம்முடைய ஜனங்களை வஞ்சிக்கிறார் என்றார்கள். இன்றைக்கும் அதே காரியமாய்தான் இருக்கிறது. எதை வஞ்சிக்கிறார்கள்? இயேசு சொன்னார், நான் என் பிதாவுக்கு பிரியமானதையே செய்கிறேன், நான் தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்ளுகிறேன் என்று. ஏனென்றால் அவர் வார்த்தையாயிருந்தார். வார்த்தை அல்லாமல் அவரால் வேறொன்றையும் செய்ய முடியவில்லை. அவர்களுடைய ஸ்தாபனத்தின் நிமித்தமாக, அவர்களுடைய வழிகளின் நிமித்தமாக அவர்கள் மனிதரை கட்டி வைத்திருந்தார்கள். அவர்களுடைய இருதயங்களிலோ அதை அறிந்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் அதை கை கொள்ள அவர்களுடைய ஸ்தாபனம் அனுமதிக்கவில்லை. ஆதலால் ஒரு தப்பிக்கொள்ளும் போக்கை உண்டு பண்ண, ஸ்தாபனத்தை விட்டு ஜனங்கள் வெளியேறுவதை தடுக்க எல்லா மனிதரும் அவனுக்கு பின் செல்லுகிறார்களே என்றார்கள். ஸ்தாபனத்தை விட்டு வெளியேறி தேவனுடைய சத்தியத்தை பின்தொடர்வதை நிறுத்தும்படியாக அப்படி கூறினார்கள். அவரே சத்தியமாயிருக்கிறார், நானே சத்தியமும் வெளிச்சமுமாயிருக்கிறேன். அவர்கள் அதை பின்தொடர்ந்து போவதை நிறுத்தும்படியாக அவர் ஜனங்களை வஞ்சிக்கிறார் என்று கூறினார்கள். அதை சற்று சிந்தித்து பாருங்கள். தன்னுடைய இருதயத்தில் அவர் தேவனென்று அறிந்து, தேவன் அவருக்குள்ளா இருக்கிறார் என்று அறிந்து, ஒரு மனிதன் தேவன் தன்னோடு இல்லாமல் இந்த காரியங்களை கூறவோ அல்லது இந்த காரியங்களை செய்யவோ முடியாது என்பதை அதை அறிந்தவர்களாய், அதை கூறினவர்களாய், அதை அறிக்கை செய்தவர்களாய் இருந்து பின்னர் அப்படியே திரும்பி அவரை பெயெல்செபூல் ஒரு ஜனங்களை வஞ்சிக்கிறவன், அவனுடைய உபதேசத்தினால் அவர்களுடைய ஜனங்களை வஞ்சிக்கிறவன் என்று அழைத்தனர். ஓ என்னே, அவர் ஒரு தீர்க்கதரிசி என்று நிக்கதேமு அறிந்திருந்தான். இப்பொழுது அந்த ஸ்தானத்தில் அவன் ஒருவன் தான் தேவனை போதுமான அளவு நேசித்தான், போதுமான அளவு தேவனுக்கு பயந்தான். இந்த மனிதன் பழைய ஏற்பாட்டின் மூலம் எல்லா தகுதிகளையும் உடையவர் என்றும் தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு நிரூபிக்கப்பட்ட ரூபகாரப்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசி என்று அடையாளம் கண்டுகொண்டான். அந்த மனிதன் அவரை கனப்படுத்தினான். அவன் இரவு நேரத்தில் வந்ததினால் அவன் அங்கே வந்தான். இன்றைய நம்முடைய போதகர்களில் அநேகரை காட்டிலும் அவன் அதிக மேலானவன். அவர்கள் வரவே மாட்டார்கள். முடிவிலே நிக்கதேமு வந்து சேர்ந்தான். இன்னும் வராதிருக்கும் நீ அவன் பேரில் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டாம். அவர் ஒரு தீர்க்கதரிசி என்று நிக்கதேமு அறிந்திருந்தான். எனவே அவன் தேவனுக்கு பயந்தான். அந்த நாளின் வெளிச்சமான அந்த மனிதன் அவனை விட்டு போய்விட அனுமதிக்கவில்லை. அது எவ்வளவுதான் முரணாயிருந்தாலும், அவர்களுடைய ஸ்தாபனம் முரணாயிருக்கிறது என்று எவ்வளவுதான் கூறினாலும் அக்கறையில்லை. தேவன் அந்த மனிதனை ரூபகாரப்படுத்தி இருக்கிறதை அவன் கண்டான். அவர் ஒரு தீர்க்கதரிசி என்று அவன் அறிந்திருந்தான். அவர் ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசனத்தில் வரும். அவன் எதை குறித்து பேசுகிறார் என்பதை அவர் அறிந்திருந்தார். புரிகின்றதா? ஆக அவன் இயேசுவண்டே சென்றான். ரட்சிப்பை எப்படி பெற்றுக் கொள்வது என்பதை அவன் அறிந்து கொள்ள விரும்பினான். இந்த மனிதனோ ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தார். தேவனுடைய வார்த்தை அவரிடத்தில் இருந்தது. ரட்சிப்பின் வழியையும் அவர் அறிந்திருந்தார். ஆனால் நிக்கோதேமு என்ன கற்றுக்கொள்ள வேண்டியதென்றால், இன்றைய நாளின் ஸ்தாபனத்தைச் சேர்ந்த இன்றைய ஜனங்களில் அநேகர் கற்றுக்கொள்ள வேண்டியதையே கற்றுக்கொள்ள வேண்டும். நிக்கோதேமுக்கு என்ன தெரிந்திருக்க வேண்டும் என்றால், இந்த ஸ்தாபனங்களைச் சேர்ந்த ஜனங்கள் இன்றைக்கு என்ன அறிந்திருக்க வேண்டுமோ அதையே நிக்கோதேமும் அறிந்திருக்க வேண்டும். ஒரு தீர்க்கதரிசியை காட்டிலும் அவர் மேன்மையானவர். ஜீவனுக்கு போகிற வழியை அவனுக்கு அவர் கூறும்படியாக அவன் அவரிடத்தில் வந்தான். இயேசுவானவர் தாமே ஜீவனாயிருக்கிறார். குமாரனை உடையவன், ஜீவனை உடையவன். எனவே ஒரு போதனையை கற்றுக்கொள்ள முயற்சிக்க அவன் வரவில்லை, வரக்கூடாது. அந்த நபரை ஏற்றுக்கொள்ள அவன் வர வேண்டும். இன்றிரவும் காரியம் அதுவாகத்தான் இருக்கிறது. பிரதான மூலைக்கல் மீண்டும் புறக்கணிக்கப்பட்டது. பிரதான மூலைக்கல் என்பது என்ன? அதுதான் வார்த்தை. நிச்சயமாக கிறிஸ்து அவரே வார்த்தையாயிருக்கிறார். அவன் ஏதோ காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டியவனாயிருந்தான். இந்த மனிதன் ஒரு தீர்க்கதரிசி, அவர் வெறுமென தீர்க்கதரிசி என்று அவன் நினைத்தான். எனவே நீங்கள் கவனித்தீர்களா, இயேசுவானவர் அவனுடைய கேள்விக்கு பதிலே அளிக்கவில்லை. அவனுடைய குருட்டாட்டத்திற்காக அவர் அவனை கடிந்து கொண்டார். ஒரு தீர்க்கதரிசிக்கும் மேன்மையானவர், அவரே வார்த்தையாயும் வார்த்தையின் பிரகாசிக்கும் வெளிச்சமாயும் இருக்கிறார். ஒரு கருவியின் மூலமாக பிரகாசிக்கும் தேவனாய் அவர் இருந்து அது மனிதனுக்குள்ளாக இருந்த தேவன் என்று நிரூபித்தது. அவர் வார்த்தையாயிருந்தார். யோவான் முதலாம் அதிகாரம் ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று கூறுகிறது. தேவனுடைய வார்த்தையானது இங்கே இந்த நலிந்த மனிதனின் சரீரத்தின் ஊடாக பிரகாசித்தது. இது ஸ்தாபனத்தை குருடாக்கினது. ஆனால் அவரோ தனிப்பட்ட நபர்களை அடையும்படி வந்திருக்கிறார். ஒரு தீர்க்கதரிசியை காட்டிலும் மேன்மையானவர், அவர் வார்த்தையாய் இருக்கிறார், அவர் ஜீவனாய் இருக்கிறார். அவர் ஒன்று வரப்போகிற ஒரு ஜீவனை குறித்து உங்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தாமே அந்த ஜீவனாயிருக்கிறார். அவர் நித்திய ஜீவனாயிருக்கிறார். அந்த நித்திய ஜீவன் அவருக்குள்ளாக இருந்தது. அவர் ஒருவரே நித்திய ஜீவனை கொடுக்கிறவராயிருக்கிறார். குமாரனை உடையவன், ஜீவனை உடையவன். அவரை பற்றின வார்த்தை போதகத்தை மட்டும் உடையவர்களாய் இருக்க முடியாது. நீங்கள் அவரை உடையவர்களாய் இருக்க வேண்டும். ஓ ஜனங்களை உட்கார்ந்து அந்த வேதாகமத்தையும் கிரேக்க பதங்களையும் அதன் அர்த்தங்களையும் நிறுத்துகளையும் குறிகளையும் மற்ற யாவையும் கற்றுக்கொள்கிறார் என்று நீங்கள் கூறலாம். ஆனால் அவர்களோ தேவனை குறித்து ஒன்றுமே அறியாதவர்களாயிருக்கிறார்கள். புரிகின்றதா? இல்லை, உருவத்தை உடையவன் திட்டத்தை உடையவனா, குமாரனை உடையவன் மட்டுமே அவரை அந்த நபரை உடையவனாயிருக்கிறான். ஜீவனை உடையவர் அவர் ஒருவரே. அவர் ஜீவனை குறித்து அறிந்திருக்கிறார் என்று நிக்கோதேமு அறிந்திருந்தான். ஆனால் அவர்தான் நித்திய ஜீவன் என்பதை அவன் அறியாதிருந்தான். அவன் பேசிக் கொண்டிருந்ததான தூதனும் அந்த நாளின் வெளிச்சமும் உலகத்தின் வெளிச்சமுமான அந்த மனிதனிடத்தில்தான் அவன் பேசிக் கொண்டிருந்தான். அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது. இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. அவர் தமக்கு சொந்தமானவர்களுக்கு அனுப்பப்பட்டார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் ஏன் ஏனென்றால் அவர்கள் அவ்வளவாய் தங்களை ஸ்தாபித்துக் கொண்டு பாத்திரங்களை கழுவுதல், பொறி சட்டிகளை கழுவுதல், பாரம்பரியங்கள் முதலானவைகளை ஏற்படுத்திக் கொண்டு வார்த்தை மாம்சமானதை காண தவறி போனார்கள். அது திரும்ப செய்யப்படுகிறது, அது மீண்டுமாய் திரும்ப செய்யப்படுகிறது. வரலாறு தன்னையே அடிக்கடி மீண்டும் செய்கிறது. ஆம், அவர் ஜீவனை குறித்து அறிந்திருக்கிறார் என்பதை அவன் அறிந்திருந்தான். ஆனால் அவர்தான் அந்த ஜீவன் என்பதை நிக்கதேமு அறியாதிருந்தான். இன்றைக்கு அந்த விதமாகத்தான் இருக்கிறது. அநேக ஜனங்கள் இயேசுவை ஒரு மகத்தான போதகன் என்று ஆக்க முயற்சிக்கிறார்கள். ஏன், அவர் ஒரு தீர்க்கதரிசி என்று கூட கூற முயற்சிக்கிறார்கள். ஆனால் அவர் தேவனாயிருக்கிறார் என்று நீங்கள் முயற்சிக்கும் பொழுது அது அதிகமாகிவிடுகிறது. புரிகின்றதா? ஆனால் அவர் தேவனாய் இருந்தார், அவர் தேவனாய் இருக்கிறார், அவர் எப்பொழுதும் தேவனாகவே இருப்பார். அவ்வளவுதான், அது சரியே. கவனியுங்கள், நிக்கோதேமு அவரிடத்தில் வந்தபோது அவர் அவரிடத்தில், இப்பொழுது நிக்கோதேமு உன்பால் எனக்கு அதிக மதிப்பு இருக்கிறது, நீர் இஸ்ரவேலில் ஒரு மகத்தான போதகர் என்று இன்றுவிடமாக அவர் கூறவில்லை. நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ நித்திய ஜீவனை தேடிக்கொண்டிருக்கிறீர், உனக்குள்ள பட்டத்தை நீ சற்று மெருகேற்ற வேண்டும், உன்னுடைய வார்த்தைகளை சரியாய் கூறுவதில்லை, அர்த்தமற்றது. அல்லது நித்திய ஜீவனை உடையவனாய் இருப்பதற்கு நீர் இன்னும் உயர்ந்த பதவியை உன்னுடைய ஸ்தாபனத்தில் வகிக்க வேண்டும் என்று அவர் ஒருபோதும் நிக்கோதேமுவிடம் கூறினதில்லை. அதைதான் இன்றைக்கு அநேக ஜனங்கள் செய்ய முயற்சிக்கிறார்கள். ஒரு உயர்ந்த பதவி, ஒரு போதகர் பதவியிலிருந்து மாகாண போதகராக அல்லது ஒரு பேராயராக அல்லது அதை போன்று எதையோ பெற விரும்புகிறார்கள். அதற்கு தேவனோடு செய்யத்தக்கதாக காரியம் ஏதும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு நபருக்கு முன்பாக அவர் என்ன செய்தார் என்பதை கவனியுங்கள். அவன் ஜீவித்துக் கொண்டிருக்கிறதான வேலையை அவன் அறியாதிருந்ததினால் அவனை அவர் கடிந்து கொண்டார். இஸ்ரவேலிலே நீ ஒரு போதகனாய் இருந்தும் இதை அறியாமல் இருக்கிறாயா? அவர் ஒரு மனிதன் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்றார். அவன் அதற்கு, வயோதிபரான நான் என் தாயின் கர்ப்பத்தில் எப்படி இரண்டாந்தரம் பிரவேசிக்க கூடும் என்றார். அவர் சொன்னார், நீ ஒரு பேராயர், ஒரு கார்டினல், மகான பிரஸ்பிட்டர், பெண்டெகோஸ்தே சபையில் இருக்கிறாய் அல்லது வேறு என்னவாகவோ ஸ்தாபனத்தில் ஏதோ மகத்தான ஒரு நபராய் இருந்தும் உனக்கு வேத வார்த்தைகள் தெரியவில்லையா என்றார். ஓ, எங்களுக்கு மோசே உண்டு என்றார். நீங்கள் மோசையை அறிந்திருந்தால் நீங்கள் என்னையும் அறிந்திருப்பீர்கள், ஏனென்றால் அவன் என்னை குறித்து பேசியிருக்கிறான். புரிகின்றதா? ஆனால் அவர்களுடைய பாரம்பரியங்களின்படியாய் அல்ல, அவர்களுடைய ஸ்தாபனங்களின்படியாய் அல்ல, அது வித்தியாசமானது. ஆனால் மோசே அதை குறித்து பேசிதான் இருக்கிறான். மோசையினால் பேசப்பட்டிருக்கிறவர் அவரேதான். இருப்பினும் அவர்கள் அதை அறியாதிருந்தார்கள். அவர்கள் பாரம்பரியங்களோடு அவ்வளவாய் கட்டப்பட்டிருக்கிறார்கள், ஆனால் அதை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். இந்த செய்தியை படிக்கும் உரிநாளாவில் பதிவு செய்து கொள்ளும் என்னுடைய சகோதரர்களே, அதை நிறுத்திவிடாதீர்கள். ஒரு நிமிடம் இதை நேரடியாக நோக்குவோம். நான் உங்களை நேசிக்கிறேன். நீங்கள் ஒரு மேய்ப்பனாயிருக்கிறீர்கள். எல்லாம் அறிந்த ஒருவனாக நான் இருக்க முயற்சிக்கவில்லை. நான் அந்த விதமான ஒரு அபிப்பிராயத்தை உண்டாக்குகிறேன் என்றால் ஒலிநாடாவை நிறுத்திவிட்டு எனக்காக ஜெபியுங்கள். சத்தியமானதொரு காரியத்தை உங்களுக்கு கொண்டு வரத்தான் முயற்சிக்கிறேன். அது உங்களை கடந்து செல்ல அனுமதியாதேயுங்கள். இப்பொழுது மனிதர் கடைபிடிக்கும் ஒழுங்குமுறைகள் முதலானவைகளை நான் மதிக்கிறவன். ஆனால் நீங்கள் இந்த ஸ்தாபனங்களை உண்டாக்கும் போது பரிசேயரை நோக்கி பாருங்கள். அவர்களுக்கு சதுசேயர்களோடு ஏதும் சம்பந்தம் கிடையாது. ஏனென்றால் சதுசேயர் ஒரு தூதனிலே, ஆவியிலே, உயிர்த்தெழுதலிலே அல்லது எந்த காரியத்திலே நம்பிக்கை இல்லாதவர்கள். பரிசேயர்களோ இரண்டையும் உடையவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் ஒருவரோடொருவர் எதிராய் இருப்பார்கள். ஒருத்துவக்காரர் ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறார்கள், திருத்துவக்காரர்கள் இன்னொரு காரியத்தை விசுவாசிக்கிறார்கள், மெத்தடிஸ்டுகள் இன்னொரு காரியத்தை, பிரஸ்பிடேரியன்கள் இன்னொரு காரியத்தை. இப்படியாய் ஒரு சிறு வேறுபாட்டின் கோட்டை நீங்கள் வரைந்து கொள்கிறீர்கள். நீங்கள் என்ன உடையவளாய் இருக்கிறீர்கள்? சகோதரத்துவத்தில் ஒரு பிரிவினை. இப்படியாக இன்னும் சிறிது நேரத்தில் வேதாகமத்தில் அந்த இடத்தை நாம் கண்டறிந்து அது என்ன என்றும் தேவன் அதை என்னவென்று கூறுகிறார் என்றும் பார்ப்போம். இப்பொழுது மெருகேற்றும்படி அவனிடத்தில் அவர் கூறவே இல்லை. உண்மையான காரியத்தை அறியாதிருந்ததினால் அவர் அவனை கடிந்து கொண்டார். இஸ்ரவேலில் ஒரு போதகனாய் இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? பூமி கடுத்த காரியங்களை உனக்கு நான் சொல்லியும் அதை உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சிந்தியுங்கள், ஒரு போதகன், வைதீக சபையில் ஒரு உயர் பதவி, பேராயர், கார்டினல், இப்படியாக இருந்தும் நான் கூறும் குழந்தை வடிவான இயற்கையான காரியங்களை கூட உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் பரலோகத்திலிருந்து வரும் ஆவிக்குரிய காரியங்களை எப்படி நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய்? ஆனால் ஒரு அறிவில்லாத வயதான மீன்பிடிப்பவன் அவனுடைய சொந்த பெயரை கூட எழுத தெரியாதவன். அவன் அதை புரிந்து கொண்டான். பாருங்கள், எருசலேமின் சபைக்கு தலைமையாக வைக்கப்பட்டான் பேதுரு. புரிகின்றதா? ஓ, என் பிதாவானவர் எனக்கு கொடுத்த யாவும் என்னிடத்தில் வரும். புரிகின்றதா? அவர்களதை காண்கிறார்கள், அவர்களதை விசுவாசிக்கிறார்கள், ஒன்றும் அவர்களை பற்றிக் கொள்ளப் போவதில்லை என்பதை அறியாதவர்களாய் அவர்கள் அதன்படி கிரியை செய்கிறார்கள். ஒரு குடியானவரை போன்று ஏதோ ஒரு ஹாசியத்தை கூறுவது போல அவ்வளவு நன்றாய் இருக்காது. ஆனால் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும்படி கூறுகிறேன். அவர்கள் சொன்னார்கள், ஒரு குடியானவன் பெட்டை கோழியை அடையில் வைத்தானாம். அவனிடத்தில் போதுமான முட்டைகள் இல்லை. அவன் ஒரு வாத்து முட்டையையும் அதில் வைத்தானாம். அது வாத்து முட்டை அடைக்காய்க்கப்பட்டு குஞ்சு பொறித்ததாம். கோழி குஞ்சுகள் மத்தியில் வாத்து குஞ்சு அவர்கள் இதுவரை கண்டதில் ஒரு வினோதமாய் காணப்பட்டது. அதற்கு ஒரு வினோதமான நீண்ட முகம் இருந்தது. அது கொக்கரிப்பதற்கு பதிலாக குவாக் குவாக் என்று சத்தமிட்டது. கோழி குஞ்சுகள் களத்தில் கொத்தி கொத்தி சாப்பிட்டது. அது வாத்தினுடைய ஆகாரம் அல்ல. சரியாக, ஆக ஒரு நாள் அந்த பெட்டை கோழி சில வெட்டிகளை பிடிக்க அவைகளை பின்னால் உள்ள களத்திற்கு கொண்டு சென்றது. அங்கே குன்றின் மேல் ஒரு குளம் இருந்தது. குளத்தின் பக்கமாக இருந்து காற்று வீசிக்கொண்டு வந்தது. அந்த வாத்து குஞ்சு தண்ணீரின் வாசனையை நுகர்ந்தது. அது அதனுடைய இயற்கையான சுவாபம். அந்த பெட்டை கோழியானது கிளக் 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 திரும்பி வாருங்கள் என்றது. அந்த வாத்து குஞ்சோ குவாக் 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 என்று போக தண்ணீருக்கு சென்றது. ஏன்? அது துவக்கத்தில் இருந்தே ஒரு வாத்தாக இருந்தது. அந்த பெட்டை கோழி எவ்வளவு தான் கொக்கரித்தாலும் அவன் இன்னமும் வாத்தாக தான் இருந்தான். நித்திய ஜீவனுக்கென்று முன்குறிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வடிவம் அதுபோலவே இருக்கின்றது. தேவனுடைய வெளிச்சத்தை அவன் காணும்போது கொக்கரித்து அவனை அதற்குள்ளே திருப்பி கொண்டு வர இந்த உலகத்தில் அங்கே போதுமான சாதனங்கள் கிடையாது. ஏன்? அது அவனுடைய சுவாபமாயிருக்கிறது. அதிக காலமாக ஒருவேளை அவைகளோடு சாப்பிட்டுக் கொண்டு அவைகளினுடைய குப்பையையும் சமூக காரியங்களையும் பங்கு கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு நிலைக்கு வரும்போது அவன் ஏதோ வித்தியாசமானதை கண்டறிகிறான். எனவே அவன் அதை அறிந்திருக்கிறான். என் நாடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லுவதில்லை என்று இயேசு கூறினார். அவைகள் ஒரு கால் ஏதோ வினோதமான காரியத்தை பின்பற்றலாம். அவர்கள் ஒருமுறை சத்தியத்தை கேட்கட்டும். பின்னர் அவர்களை கவனியுங்கள். என் பிதாவானவர் எனக்கு தந்த யாவும் என்னிடத்தில் வரும். ஆம், அறியாமல் இருந்ததற்காக அவர் அவனை கடிந்து கொண்டார். இஸ்ரவேலில் ஒரு போதகனாய் இருந்தும் இந்த காரியங்களை அறியாமல் இருக்கிறாயா? நீ மறுபடியுமாய் பிறக்க வேண்டும் என்றார். இப்பொழுது இயற்கையான மனிதன், இங்கே ஒரு காரியத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். இப்பொழுது இயற்கையான ஜீவனில், இந்த இயற்கையான ஜீவியத்தில், இயற்கையான காரியங்களில் நாம் கிரியை செய்து கொண்டிருக்க நம்மிடத்தில் இயற்கையான ஜீவன் இருக்குமானால் நமக்கு ஒரு இயற்கையான பிறப்பு உண்டாயிருக்க வேண்டும். அவர்கள் ஒன்றும் உங்களை எங்கேயோ இருக்கின்ற ஒரு மரத்திலிருந்து பிடுங்கிக் கொண்டு வரவில்லை. பாருங்கள், ஏதோ வழியில் உங்களை ஒட்ட வைக்கவில்லை. அவர்கள் அதை முயற்சித்தார்கள், ஆனால் அது கிரியை செய்யவில்லை. நீங்கள் செயலில் ஈடுபட்டிருக்கிறவர்களா கிரியை செய்ய அங்கே ஒரு உண்மையான பிறப்பாக, இயற்கையான பிறப்பாக அது இருக்க வேண்டும். அதனால் உங்களுக்கு ஐம்புலன்களும், நடப்பதும் பேசுவதும் பார்ப்பதும் ருசித்தலும் உணர்தலும் நுகர்தலும் கேட்டலும் சுற்றி அசைந்து போதல் முதலானவைகள் உண்டாகும். ஏனென்றால் அப்பொழுது நீங்கள் ஒரு மானிட பிறவியாய் இருப்பதினால் இந்த காரியங்கள் யாவையும் பெற்றிருக்கிறீர்கள். ஏனென்றால் இவைகள் சேர்ந்துதான் இயற்கையான ஜீவனாகும். அப்படிப்பட்டதான ஒரு பிறப்பில் சில சமயங்களில் நாம் உலக ஞானத்தில் அல்லது உலக காரியங்களில் அதிக விவேகம் அடைகிறோம். ஜனாதிபதிகள், மகத்தான கற்ற மேடைகள், மகத்தான எந்திர பழுதுபார்ப்பவர்கள், விஞ்ஞானிகள் முதலானவர்களாய் நாம் ஆகிவிடுகிறோம். உங்களுக்கு எப்பொழுதுமே தெரியும், ஆதி துவக்கத்திலிருந்து காயினின் பிள்ளைகள் தான் அந்த விதமான ஞானத்தை உடையவர்களாய் இருந்தார்கள். சேத்தின் பிள்ளைகள் அல்ல, அவர்கள் எளிமையான மேய்ப்பர்களாய் இருந்தார்கள். ஆனால் சேத்தின் பிள்ளைகள் தெய்வபக்தி உள்ளவர்களாக இருந்தனர். ஆனால் காயினின் பிள்ளைகளோ எப்பொழுதும் நுண்ணறிவு படைத்தவர்களாயும் உயர்ந்தவர்களாயும் விஞ்ஞானிகளாயும் வைத்தியர்களாயும் மகத்தான மனிதர்களாயும் இருந்தனர். அது சரியே வேற மண்டவிடமாக கூறுகிறது. உங்களுக்கு தெரியும், அது அதை போதிக்கிறது என்று. மிகுந்த பக்தி உள்ளவர்கள், ஆனால் முடிவிலே அடிந்து போவார்கள். நாம் பள்ளிக்கு போவதினால், நாம் பாண்டித்யம் பெறுவதினால் நாம் விவேகிகளாகிறோம். நாம் மிகவும் புத்திசாலிகளாய் நுண்ணறிவுள்ளவர்களாய் ஆகி காரியங்களை செய்யவும் காரியங்களை கூறவும் சில சமயங்களில் ஆவியினால் இருந்த ஒரு மனிதனை பேச்சில் ஜெயிக்கிறவர்களும் ஆகிவிடுகிறோம். இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் ராஜ்யத்தின் புத்திரரை காட்டிலும் அதிக புத்திமான்களாய் இருப்பார்கள் என்று இயேசுவானவர் கூறவில்லையா? நிச்சயமாக. ஏனென்றால் அவர்களால் முடிந்த புத்தி கூர்மையினால் அவர்கள் பேச்சில் அரிசாமர்த்தியரும் பேச்சில் மற்றவர்களை வெல்கிறவர்களாயும் வேத வார்த்தைகளை எடுத்து அதை புரட்டி அது கூறாததை காணும்படியாயும் ஆக்கிவிடுவார்கள். ஓ, அது உண்மையாக அந்த அர்த்தம் அல்ல. ஒரு மனிதன் அந்த விதமாக கூறும் பொழுது அவனை விட்டு விலகுங்கள், தேவன் அவருடைய வார்த்தையை காத்துக் கொள்கிறார், உங்களுக்கு தெரியும் வேதம் அதை கூறுகிறது என்று அது இருக்க வேண்டிய விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. புரிகின்றதா? இப்பொழுது வஞ்சிப்பதற்கு ஏதுவாகவும் அல்லது ஞானியானவன் அதன் மேல் இடுவதற்கு ஏதுவாகவும் அது அந்த விதமாக எழுதப்பட்டுள்ளது. அது அவ்வளவு சாதாரணமாய் உள்ள காரணத்தால் அவர்கள் அதன் மேல் இடறுகிறார்கள். புரிகின்றதா? சரி. அவர்களால் சேகரிக்கக்கூடிய இந்த எல்லா ஞானமற்ற காரியங்கள் இருந்தாலும் பிறப்பு என்பது தாழ்விலிருந்து இந்த பூமியிலிருந்து உண்டானது. அது பூமியிலிருந்து வருகிறது. அது தேவனுடைய ஆவிக்கு எதிராக இருக்கிறது. முதலாவது, பிறப்பானது இங்கே நம்மை செயல்பட செய்யும், அழிவுள்ள மனிதர்கள் ஆக்குகிறது. ஏனென்றால் தோட்டத்தில் உண்மையான பாவ செயலானது மனிதனை ஒரு ஸ்திரீயின் மூலமாக உலகத்துக்குள் வரும்படியாய் செய்தது. ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் வாழ்நாள் குறுகினவனாய் இருக்கிறான், ஆனால் கிறிஸ்துவினால் பிறந்த மனிதனோ நித்தியமானவனாய் இருக்கிறான். ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான் என்று யோபு கூறுகிறான். கவனியுங்கள், ஆனால் கிறிஸ்துவினால் பிறந்த ஒரு மனிதன் அவன் உயர்விலிருந்து பிறக்க வேண்டியவனாயிருக்கிறான். இப்பொழுது பூமியிலிருந்து பிறந்த ஒரு மனிதனோ ஞானவானாகி எல்லாரிலும் மேலானவனாய் ஆக முடியும். பிசாசு எவ்வளவு புத்திசாலியாக இருந்தான் என்று பாருங்கள். பூமியின் மேல் வந்த ஒவ்வொரு ஆசாரியனையும் ஏமாற்றிவிட்டான். நிச்சயமாய் அவன் செய்தான். அவன் ஏமாற்றி போட்டான். அவன் இன்னமும் அதை செய்து கொண்டிருக்கிறான். ஆம், நிச்சயமாய் செய்தான். அவன் சாமர்த்தியம் உள்ளவன். ஒரு நாள் அவனுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய ஒருவருக்கு எதிராய் வந்தான். அவர் அவனை தோல்வி உறச் செய்தார். நாம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான், அவர் மேல் சார்ந்திருக்க வேண்டும். அவர் அவனை ஏற்கனவே தோல்வி உறச் செய்தார். புரிகின்றதா? ஆனாலும் தாழ்விலிருந்து வந்த மனிதனால் சேகரிக்கக்கூடிய இந்த ஞானம் ஏன் மனிதன் இதை செய்ய வேண்டும், மனிதன் அதை செய்ய வேண்டுமா என்பதை நிரூபிக்கவும் இந்த காரியங்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டவும் அது செய்கிறது. இந்த மாம்ச சிந்தையானது தேவனுக்கு முரணானதும் வகையாகவும் இருக்கிறது. வேத வார்த்தை அந்த விதமாக கூறுகிறது. உண்மை, எவ்வளவு சாமர்த்தியமாக இருந்தாலும் அக்கறை இல்லை, அவர்களால் அதை புரட்ட முடியும். தேவன் எப்பொழுதாவது ஒரு ஸ்தாபனத்தை உடையவராய் இருந்தார் அல்லது ஒரு ஸ்தாபனத்தை ஆண்டு கொண்டிருந்தார் என்பதை இங்கே இந்த வேதத்தில் எனக்கு காட்டுங்கள். அவர்கள் எவ்வளவு சாமர்த்தியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி முயற்சித்தாலும் சரி, அது முரணாயிருக்கிறது. எப்படியாய் விசுவாசமானது நின்று உங்களிடத்தில் விவாதத்தில் ஜெயித்து அதை குறித்து உனக்கு கூறுவதில் நீ அவ்வளவு சிறியவன் என்று உணரும்படியாய் செய்யலாம், ஆனாலும் அது வேத வார்த்தைகளுக்கு முரணாயிருக்கிறது. யாரோ ஒருவர் என்னிடத்தில், சகோதரன் பிரண்ணாம், உமக்கு எதிராக எனக்கு அங்கே ஒரு காரியம் இருக்கிறது, நீ இயேசு மாத்திரம் என்பதை சேர்ந்தவன் என்றார். நான் சொன்னேன், நான் இயேசு மாத்திரம் அல்ல, நான் எந்த ஸ்தாபனத்தையும் சேர்ந்தவன் அல்ல என்று. ஒரு குறிப்பிட்ட மாகாணத்தின் பிரஸ்பிட்டர் அந்தருனால், சகோதரன் பிரண்ணாம், நீர் இயேசு மாத்திரம் என்பதை சேர்ந்தவர் என்று யாரோ ஒருவர் எனக்கு சொன்னார் என்றார். அதற்கு நான், அது முரணானது, அது தவறானது என்றேன். அதற்கு அவர், யாரும் யாரிடமும் தடையின்றி உடலுறவு கொள்ளலாம் என்றும் மனிதர்கள் தங்கள் மனைவிகளை விட்டுவிட்டு இன்னொன்றை தேடிக்கொள்ளலாம் என்பதில் நம்பிக்கை உள்ளவர் என்றும் அவர்கள் கூறினார்கள் என்றார். இப்பொழுது பாருங்கள், அது பிசாசின் பொய்யாயிருக்கிறது. உங்களுக்கு தெரியுமே, நான் சொன்னேன், வேத வார்த்தைகள் இல்லாத அப்பேற்பட்ட காரியங்கள், அதை நான் முற்றிலுமாய் எதிர்க்கிறேன். நான் பரிசுத்தத்திலும் கலப்பற்றதிலும் நம்பிக்கை உள்ளவன். ஒரு மனிதன் தன் ஜீவிய காலம் முழுவதிலும் அவனுடைய மனைவியுடன் அவன் கட்டப்பட்டிருக்கிறான் என்பதை நம்புகிறவன் என்றேன். முதலாவதாக, நீங்கள் ஜெபம் செய்யாமல் உங்களுடைய மனைவியை தெரிந்து கொள்ளக்கூடாது. இயேசு மாத்திரம் கூட்டத்தார், அவர்களுக்கு எதிராக எனக்கு ஒன்றுமில்லை. மற்றெந்த கூட்டத்தாரை போலவும் எனக்கு அவர்கள் நல்லவர்கள் தான். ஆனால் ஞானஸ்தானத்தை தவறாக கொடுக்கிறார்கள். அவர்கள் மறுஜென்மத்திற்காக ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள். நான் பரிசுத்த ஆவியினால் மறுஜென்மம் அடைகிறோம், தண்ணீரினால் அல்ல என்று நான் விசுவாசிக்கிறேன். ஞானஸ்தானத்தில் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உபயோகிக்கிறேன். அங்கே வேதாகமத்தில் அதை முரணாக்க வேறொரு வேத வார்த்தை இல்லையே. பிதாகுமாரன் பரிசுத்தாவிய நாமத்தினால் யாருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்ததாக வேதாகமத்தில் இல்லையே. யாராவது எனக்கு வேதத்திலிருந்து அந்த விதமாக ஞானஸ்தானம் கொடுத்ததாக ஒரு நபரை ஒரு இடத்தை எனக்கு சுட்டிக்காட்டுங்கள். அப்படியானால் அது வேத ஆதாரமற்றது என்றால் அதை செய்வதை நிறுத்துங்கள். நீங்கள் சொல்கிறீர்கள் அது எந்த வித்தியாசத்தையும் உண்டு பண்ணார் என்று. அது பாவலுக்கு உண்டு பண்ணினது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் ஞானஸ்தானம் பெற்று பின்னர் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று பவுல் கட்டளையிட்டான். வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதன் கலாத்தியர் 1:8 வந்து அவன் பிரசங்கித்ததான சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன் என்று பவுல் கூறினான். பாருங்கள், அது பாரம்பரியம். நான் சமீபத்தில் ஒரு மகத்தான மனிதனுடன் பேசினேன். அவன் சகோதரன் பிரண்ணா என்னால் முடியாது, எனக்கு தெரியும் அது சரியானது என்று. ஆனால் அதை குறித்து நான் என்ன செய்ய முடியும் என்று கூறினான். அதற்கு கீழ்ப்படியுங்கள் என்று. அதற்கு அவன், ஏன், ஜனங்கள் மத்தியில் எனக்கு கௌரவம் இருக்கிறது என்று சொன்னான். அதற்கு நான், ஆனால் எனக்கு தேவனிடத்தில் கௌரவம் வேண்டும், எனவே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொன்னேன். நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்வீர்களா அல்லது மனிதனுக்கா என்பதில் நீங்கள் உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலை செய்ய வேண்டும். ஆனால் அவர்களுடைய ஸ்தாபனங்களை உண்டு பண்ணி அவர்களுக்குள் இந்த பிரகடனங்களை அமைத்து உடனே அதை பின்பற்றுகின்றனர். அது முதல் முறையாக உபயோகப்படுத்தப்பட்டது ரோமன் கத்தோலிக்க சபையில் தான். அது சரியே. ஏதாவது வித்தியாசமானதை எனக்கு எடுத்து காட்டத்தக்கதாக யாராவது எனக்கு வேண்டும். நான் வரலாற்று கூட வாசித்தேன், உங்களுக்கு தெரியும். எனவே நினைவிருக்கட்டும், அது ஒரு கத்தோலிக்க ஞானஸ்தானம். அந்த விதமாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்ட ஒவ்வொருவரும் கத்தோலிக்க ஐக்கியத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். கர்த்தருக்கு சித்தமானால் இரவு கூட்டம் முடிவதற்குள் நான் அதை நிரூபிக்கிறேன். அது உண்மை. அந்த காரணத்தினால் நீங்கள் திரும்பி வரதான் வேண்டும். இயேசு மாத்திரக்காரர்கள் அல்ல, இயேசு மாத்திர சபையில் அநேக அருமையான மனிதர்கள் இருக்கிறார்கள். அசம்பிளிஸ் ஆப் காடிலும், சர்ச் ஆப் காடிலும், மெத்தடிஸ்டிலும், பேப்டிஸ்டிலும், பிரெஸ்பிடேரியனிலும், கத்தோலிக்கத்திலும் அநேக அருமையான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களில் ஒன்றும் சபையல்ல, அவர்களில் ஒன்று கூட சபையல்ல. அதற்குள்ளாக தனிப்பட்ட நபர்கள், சபையை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அது அந்த ஸ்தாபனத்தை அல்ல, அவைகளை சபைகளாக ஆக்கினதற்காக அவர்களிடத்தில் இருக்கிறது. அதாவது அந்த விடமாய் அதை ஆக்க மனிதர் முயற்சிப்பது போன்று. அது தவறானது. ஒரு நிமிடம், இன்னும் சில வினாடிகளில் நாங்கள் உங்களுக்கு வேற வார்த்தைகளை தருகிறோம். ஆம், இவ்வுலகில் செயல்பட வேண்டுமானால் நீங்கள் இயற்கையாய் பிறக்க வேண்டும். அப்படிப்பட்டதான ஒரு பிறப்பு நான் கூறினது போன்று நம்மை ஞானவான்களாக்குகிறது. புரிகின்றதா? நாம் சாமர்த்தியம் உள்ளவர்களாய் நுண்ணறிவுள்ளவர்களாகிறோம். நம்முடைய புத்தி கூர்மை இதை நமக்கு கொடுக்கிறது. ஆனால் நினைவிருக்கட்டும், அந்த பிறப்பு அதன் துவக்கமே முரணாயிருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு அது பூமிக்குரியதாகவும் முரணாகவும் இருக்கிறது. தேவனுக்கும் அவருடைய திட்டத்துக்கும் புத்தியீனமாகவும் தேவனுடைய திட்டத்தை அறியாததாகவும் இருக்கிறது. அது அப்படியா இல்லை என்றால் இயேசுவானவர் அறிந்ததை காட்டிலும் நிக்கோதேமு அதிகமாய் அறிந்திருப்பான். புரிகின்றதா? இஸ்ரவேலிலே நீ ஒரு போதகனா? பாருங்கள், உங்களுடைய மகத்தான நுண்ணறிவு கொண்ட மனிதர்கள் ஒன்று கூடி அவர்களுடைய திட்டங்களை வகுத்து பொறுத்தும் உங்களுடைய ஸ்தாபனம் எங்கே போகிறது என்றும் பாருங்கள். நான் இதை உங்களுக்கு கூறட்டும், தேவன் இந்த உலகத்தின் மீது ஒரு வெளிச்சத்தை அனுப்பி ஏதோ வார்த்தையில் ஏதோ காரியத்தின் மேல் ஒவ்வொரு முறை பிரகாசிக்க செய்யும் போதும் அவர்கள் அதனோடு சேர்ந்து ஓடுகிறார்கள். அந்த மனிதன் கடந்து போன மாத்திரத்தில் அதிலிருந்து அவர்கள் ஒரு ஸ்தாபனத்தை உண்டு பண்ணுகின்றனர். அவர்கள் அதை ஸ்தாபனமாக்கின மாத்திரத்தில் சரித்திரக்காரர் யாராகிலும் இங்கே இப்பொழுது இருக்கிறவர்களையும் அல்லது ஒரு நாடாவை கேட்கிறவர்களையும் கேட்டுக் கொள்கிறேன், வந்து எனக்கு இதை காட்ட நான் விரும்புகிறேன். மனிதன் ஒரு சபையை எந்த நேரத்திலும் ஒரு ஸ்தாபனமாக்கும் போது அது அங்கேயே மறுத்து போகிறது. அது மீண்டுமாய் எழுமினதே இல்லை. அது தேவனுக்கு முரணாய் இருக்கிறது, அது வேத வார்த்தைகளுக்கு முரணாய் இருக்கிறது. ஆகையினால் நான் அதற்கு எதிராக இருக்கிறேன். தேவன் எதிராக இருக்கின்ற எந்த காரியத்திற்கும் நான் எதிராக இருக்கின்றேன். அவருடைய சத்துரு என்னுடைய சத்துரு, அவருடைய சபையை என்னுடைய சபையாகும், அவருடைய ஜீவன் என்னுடைய ஜீவன். அவருடைய ஜீவனை அவர் கொடுத்தார். நான் அவருடைய கிருபையின் மூலமாக அவரை போல் ஆகும்படிக்கு அவர் என்னை போல் ஆனார். புரிகின்றதா? நாங்கள் ஸ்தானங்களை மாற்றிக்கொண்டோம். அவர் என்னை போன்று ஒரு பாவியானார். என்னுடைய ஸ்தானத்தில் எனக்காக அவர் மரித்தார். அதன் மூலமாக அவர் இருந்தது போலவே நானும் ஒரு தேவகுமாரனாய் இருக்கும்படிக்கு அப்படி செய்தார். இப்பொழுது உங்களுடைய ஸ்தாபனங்கள் ஏற்கனவே எங்கே போயிருக்கிறது என்று பாருங்கள். நாம் இன்னும் துவங்கவே இல்லை. உலக ஞானத்தில் நாம் அறிவுள்ளவர்களாயிருக்கிறோம், ஆனால் தேவனுடைய திட்டங்களுக்கு மறுத்தவர்களாயிருக்கிறோம். இங்கே நாம் ஒரு நிமிடம் நிறுத்தி நாம் திரும்பி பரிசீலித்து பார்ப்போம். ஆதாம் தேவனுடைய திட்டத்துக்கு முரணாயிருந்தான். ஏனென்றால் அவன் வார்த்தைக்கு கீழ்படியாமற் போனான். அவன் தனக்கென்று ஒரு போர்வையை, ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணிக் கொண்டான். அது தவறி போய்விட்டது. மனிதன் என்ன செய்ய முயற்சிக்கிறானோ அது எப்பொழுதுமே தவறி போகிறது. நிம்ரோ தவறாக இருந்தான், கோரா அழிந்து போனான். அவர்கள் என்ன செய்ய முயற்சித்தார்கள்? ஒரு ஸ்தாபனத்தை உண்டு பண்ண முயற்சித்தார்கள். அதற்கு பின்னர் அவர்கள் முடிவிலே தங்களை தாங்களே ஸ்தாபித்துக் கொண்ட போது இயேசு அவர்களை மறித்தவர்களாய் கண்டார். உங்களுக்கு கண்கள் இருந்தும் காண முடியவில்லை, உங்களுக்கு காதுகள் இருந்தும் கேட்க முடியவில்லை என்றார். பாருங்க, நீங்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராயிருக்கிறீர்கள். குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குடியில் விழுவார்கள் அல்லவா என்றார். நீ இஸ்ரவேலிலே ஒரு போதகனாய் இருந்தும் புதிய பிறப்பை குறித்து உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே. நீங்கள் மட்டும் உங்கள் பாரம்பரியங்களுக்கு பொறுமே இருந்து வார்த்தையை பற்றிக் கொண்டு இருந்திருந்தால் மனிதனுக்கு புதிய பிறப்பு அளிக்க நான் வருகிறேன் என்பதை அறிந்திருப்பீர்கள். நீங்கள் இன்று நாளை அறிந்திருப்பீர்கள். நீங்கள் மோசேயை அறிந்திருந்தால் நீங்கள் என்னையும் அறிந்திருப்பீர்கள். மோசே என்னை குறித்து பேசி நான் வருவேன் என்று கூறியிருக்கிறான், இதோ நான் இருக்கிறேன், நான் செய்வேன் என்று மோசேயும் தீர்க்கதரிசிகளும் கூறின காரியங்களை நான் செய்யவில்லை என்றால் அப்பொழுது என்னை விசுவாசிக்க வேண்டாம். நான் தேவனுடைய கிரியைகளை செய்யவில்லை என்றால் அப்பொழுது என்னை விசுவாசிக்க வேண்டாம். ஆனால் ஒரு மனிதனாய் இருப்பதனால் உங்களால் என்னை விசுவாசிக்க முடியவில்லை என்றால், நான் ஒரு மனிதனாய் இருந்து கொண்டு தேவனுடைய கிரியை செய்கிற இந்த காரணத்தினால் உங்களால் என்னை விசுவாசிக்க முடியவில்லை என்றால் என்னுடைய கிரியைகளை விசுவாசியுங்கள். ஏனென்றால் நான் செய்து கொண்டிருக்கின்ற காரியங்கள் அவைகளையே சாட்சி கொடுக்கிறது. ஆனால் இன்றைக்கு இருப்பது போன்று அவர் மட்டும் இன்றைக்கு உலகில் ஜீவித்தாரானால் அசம்பிளிஸ் ஆப் காட் ஒன்றை உடையவராய் இருப்பார்கள், ஒரு துவக்காரர் ஒன்றை உடையவராய் இருப்பார்கள், ஒவ்வொருவரும் ஒரு இயேசுவை உடையவராய் இருப்பார்கள். நிச்சயமாக அவர்களுடைய ஸ்தாபனம்தான் பந்தை கொண்டு செல்ல வேண்டும், புரிகின்றதா? அப்படி அதை கொண்டு போக முடியவில்லை என்றால் அவர்கள் இல்லை, சகோதரத்துவத்தை பிரித்துவிடுகிறது. குட்டி ஜாவீர் என்று பெயருடைய ஒரு சிறிய பையனை எனக்கு ஞாபகம் இருக்கிறது. இப்பொழுது அவன் புருஷனாய் திருமணமாகி அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது. அவன் முதலாவதாக துவங்கினது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நான் செயின்ட் லூயிஸுக்கு போயிருந்தேன். சிறிய பால்ய பிரசங்கிமார்கள் பேச நான் கேட்டிருக்கிறேன். அவர்கள் அங்கே எழும்பி நின்று இயேசு ஒரு சிறு பையனாய் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார் என்று கூறிவிட்டு அம்மா அதற்கு பிறகு என்ன என்று கேட்பான். ஆனால் அந்த சிறு பையன் இல்லை. அவன் அவனுடைய கோட்டை கழட்டி வைத்து ஒரு சந்தர்ப்பத்தை எடுத்து பேசினான். ஆனால் அவன் என்னவாய் இருந்தான்? அவன் ஒரு இயேசு மாத்திரம் குழுவை சேர்ந்தவனாய் இருந்தான். அவனுடைய தகப்பனாகிய திரு வாக்கர் இயேசு மாத்திரம் குழுவை சேர்ந்தவர். ஏன் அசம்பிளிஸ் குழுவினர்களால் அதை தாங்க முடியவில்லை? அவர்களுக்கும் ஒரு குட்டி தாவீது இருந்தாக வேண்டும். ஏன் மற்றவர்களுக்கும் கூட ஒரு குட்டி தாவீதை பெற்றவர்களாய் இருக்க வேண்டும்? ஒரு சமயம் அந்த திரு பையன் பிளாரிடாவில் ஒரு கூட்டம் நடத்திக் கொண்டிருந்த போது வந்து உதவி செய்யும்படி என்னை அழைத்தான். சகோதரன் மூரும் நானும் தினசரி பத்திரிகையின் முன்பகுதியை இரண்டு பக்கங்களை வாசித்தோம். அதில் ஒவ்வொரு சபையிலும் உள்ள குட்டி தாவீதுகளை தவிர அதில் வேறொன்றுமில்லை. ஓஹோ, என்ன? ஏன் ஒரு கூட்ட தேவனுடைய மூப்பர்கள் மட்டும் அந்த சிறு பையனுக்கு இருக்கும் மரத்தை அடையாளம் கண்டுகொண்டிருந்தால்? பாருங்கள், மனித பாரம்பரியங்கள் இதை அதை போன்றவைகளை மறந்து அவன் ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை ராஜ்யத்துக்குள் ஆக்கியிருப்பான். அவனுடைய ஜீவியத்தில் தேவன் ஒரு வரத்தை உடையவராய் இருந்தார், அதை உபயோகித்தார். தெய்வீக சுகமளித்தல் முதல் முறையாக அளிக்கப்பட்ட போது எல்லோருக்குமே கரங்களில் உணர்வு உண்டாயிருந்தது. எல்லாருமே வியாதிகளை நுகர முடிந்தது. ஓ என்ன, ஏன் அவர்கள் அதை செய்தாக வேண்டும்? அவர்களுடைய ஸ்தாபனம் பின்னிட்டு போகும் பந்தயத்தில் இருக்கிறது. பாருங்கள், நீங்கள் உங்கள் ஸ்தாபனங்களை தேவனுடைய திட்டத்திற்கு முன்னர் போகும்படியாக வைத்திருக்கிறீர்கள். அப்படித்தான் இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் தேவனோ அவருடைய சபையை, அதாவது புரிந்து கொள்ள முடியாத அவருடைய சரீரமாகிய சபையை அதே விடமாக போகும்படி வைத்திருக்கிறார். நீங்கள் அதை சேர்ந்து கொள்வதில்லை, நீங்கள் அதற்குள்ளாக பிறக்கிறீர்கள். உலகத்தின் ஞானத்தில் விவேகம் உள்ளவர்கள், ஆனால் தேவனுடைய திட்டங்களிலோ மறித்தவர்கள். அப்படியானால் எனக்கு சொல்லுங்கள், தேவனுடைய வாக்கு தத்துவத்தையும் அவருடைய வார்த்தையும் கொண்டு உங்களால் அவர்களுக்கு கூறவும் நிரூபிக்கவும் முடியும். ஆனாலும் அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியாது. நான் அப்படியே உட்கார்ந்து வார்த்தையை எடுத்து ஸ்தாபனம் தவறாக இருக்கிறது என்று காட்ட முடியும். இன்றைக்கு உங்களிடம் உள்ள கோட்பாடுகள் தவறு என்று காட்ட முடியும். பாருங்கள், இந்த சபை கோட்பாடுகள் அது தவறானது என்று எடுத்து காட்டுங்கள். உடனே அவர்கள் சொல்லுவார்கள், இதை விசுவாசிக்கும்படியாய் நாங்கள் போதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பார்கள். நீங்கள் பாருங்கள், என்னுடைய கருத்தின்படியாய் நான் என்ன பேசுகிறேன் என்று உங்களால் புரிந்து கொள்ள முடிந்தால் அது உபயோகிக்கப்பட்டு தீர்ந்து போனதாயிருக்கிறது. ஆம், அது உண்மை. அவர்களால் காண முடியாது, நீங்கள் என்னிடத்தில் வந்து ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாய் உங்களால் காண முடியாது என்று இயேசு கூறினார். ஒரு கணம் பொருந்திய மனிதனும் ஒரு மகத்தான மனிதனும் அவருடைய சபையில் ஒரு பேராயருமான பெயர் பெற்ற மனிதனும் எல்லாராலும் நேசிக்கப்பட்டவனுமான நிக்கோதேமு அங்கே இருந்தான். ஜீவனை குறித்து ஒன்றுமே அறியாதவனாய் இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசுவானவர் அவனை கடிந்து கொண்ட போது அவன் ஜீவனை குறித்து என்னவென்றே அறியாதவனாய் இருந்தான். ஆனால் அவரண்டை வருவதற்கு போதுமான உத்தமமாய் இருந்தான். மற்றவர்களோ அவரிடம் வரவே இல்லை. அவர்கள் பிரதான ஆசாரியனோடும் பேராயர் இன்னார் இன்னாரோடும் இன்னார் இன்னாரோடும் சேர்ந்து அங்கே தங்கிவிட்டார்கள். புரிகின்றதா? தேவனுடைய வார்த்தையை கேட்பதிலும் அவர்களுடைய முன்னோர்களின் பாரம்பரியங்களில் அவர்களோடு அங்கேயே இருந்து விட்டார்கள். உங்களால் அவர்களுக்கு சொல்ல முடியும், ஆனால் அவர்கள் அதற்கு செவி கொடுக்க மாட்டார்கள். உங்களால் யூகித்து பார்க்க முடியுமா? நான் உங்களை ஒரு காரியம் கேட்கப் போகிறேன். அவபக்தியாய் இருக்க வேண்டும் என்ற முறையில் நான் கூறவில்லை. இப்பொழுது ஒளிநாடாவை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களே, அவபக்தியாய் இருக்க இதை நான் கூறவில்லை. நான் அங்கே நடந்து போக அந்த மரத்தில் இருக்கும் ஒரு கனவானது என்னை பார்த்து, நீங்கள் நடப்பது போன்று எப்படி உங்களால் இந்த உலகில் நடக்க முடிகின்றது? எனக்கும் ஜீவன் இருக்கிறது, ஆனால் நான் இந்த மரத்திலேயே ஒரு கனவாய் இருக்கிறேனே என்று கேட்பதாக உங்களால் யூகிக்க முடியுமா? தன்னிடத்தில் ஜீவன் இருக்கிறது என்று அதனால் நிரூபிக்க முடியும், ஆனால் அது தவறான விதமான ஜீவன். அதனால் சுற்றி நடக்க, பார்க்க, ருசிக்க, உணர, நுகர, கேட்க, என்னிடத்தில் பேசி கூறவும் கேட்கவும் வேண்டுமென விரும்பினால் அதற்கான ஒரே ஒரு வழிதான் உண்டு. நான் பிறந்த விதமாக அதுவும் பிறக்க வேண்டியதுதான். ஆமேன். வேறு எந்த விதத்தினாலும் அதை அதனால் புரிந்து கொள்ளவே முடியாது. ஆனால் நான் பிறந்த அதே விதமாக அதுவும் பிறந்தால் அப்பொழுது நான் அறிந்துள்ள காரியங்களை அதுவும் அறிந்திருக்கும். ஆமேன். ஓ என்னே, ஆமையா, நாம் எப்படி இங்கும் அங்குமாக போகிறோம், சுறுசுறுப்பாக இருக்கிறோம் என்று ஒரு மரத்தில் இருக்கும் கனிமிடம் கூற முடியாது. அதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் நம்மை போன்றதான ஜீவனை அது பெற்றிருக்க வேண்டும். ஆவியிலும் அதேவிதமாகத்தான் இருக்க வேண்டும். ஆவியை பொறுத்த மட்டில் காரியம் அதேவிதமாகத்தான் இருக்கிறது. இல்லை என்றால் உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியாது. அதெல்லாவற்றையும் உருவகப்படுத்தி பார்க்க முயற்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெறுமனே முதலாவது அவரிடத்தில் வாருங்கள். ஏனென்றால் ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று அவர் கூறினார். அதாவது அதை புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் அதை புரிந்து கொள்வதற்கு மறுபடியுமாய் பிறந்திருக்க வேண்டும். நான் மறுபடியுமாய் பிறந்தவன் என்று நீங்கள் கூறி வார்த்தையை மறுதளிப்பதா? நீங்கள் எப்படி பிறந்திருக்க முடியும்? உங்களுடைய சொந்த ஜீவியம் அதற்கான ரூபகாரத்தை உங்களுக்கு கொடுக்கிறது. நீங்கள் சேர்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய சொந்த கூட்டமே ஒரே விதமான சிறுகுகளை உடையவைகள், அதை ரூபகாரப்படுத்துகிறது. புரிகின்றதா? இன்னும் சில வினாடிகளில் நாம் அந்த காரியங்களுக்கு வரும் வரைக்கும் காத்திருப்போம். பாருங்க, ஆவியினால் வருகிறது. ஆவியினால் பிறக்காத இனங்களிடத்தில் உங்களால் எப்படி ஆவிக்குரிய காரியங்களை கூற முடியும்? ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்வதற்கு நீங்கள் ஆவியினால் பிறந்திருக்க வேண்டும். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது, அது என் இடத்திலிருந்து வருகிறது என்றும் என்னிடத்துக்கு போகிறது என்றும் உங்களுக்கு தெரியாது என்று இயேசு கூறினார். புரிகின்றதா? ஆக ஆவியினால் பிறந்த ஒவ்வொருவனும் அப்படியே இருக்கிறான். அவர்களால் உங்களுக்கு கூற முடியாது. ஆவியினால் பிறந்த ஒரு மனிதன் எதையும் சிந்திப்பதில்லை. சிந்திப்பதை தேவன் செய்யும்படியாய் அவன் அனுமதிக்கிறான். இங்கே இந்த மேடையின் மேல் நான் நின்று கொண்டு ஒரு சிந்தனையை எடுத்து அங்கே பின்னாக இருக்கின்ற ஒரு மனிதனிடத்தில், அவருடைய பெயர் ஜான் டோ, அவர் இன்ன இடத்திலிருந்து வருகிறார், இன்னின்ன காரியத்தை அவர் செய்தார், அவர் இன்னொரு ஸ்திரீயை பின்னாக இருக்கிறார், 22 ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்து கொண்டார், இந்த ஸ்திரீயின் மூலமாக அவர் பிள்ளைகளை பெற்றார், அவர் இந்த காரியத்தை அன்று எடுத்து அதை செய்தார் என்று அப்படி ஒரு சிந்தனை எடுத்து கூற முடியும் என்று நினைக்கிறீர்களா? இந்த பூமியின் மேல் உண்டான இந்த பிறப்பில் அதற்கான அப்படிப்பட்டதான ஞானமே கிடையாது. அது பரத்திலிருந்து வரவேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அப்படியானால் நீங்கள் அந்த ஆவியினால் பிறந்தவர்களா இருக்கும் போது இந்த காரியங்களை எல்லாம் செய்த அவருக்குள்ளாக இருந்த அந்த ஜீவனானது, நான் செய்கின்ற காரியங்களை நீங்களும் செய்வீர்கள் என்று கூறுகிறார். உங்களுடைய பிறப்பு மாற வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் வஞ்சிக்கப்பட்டீர்கள். ஒரு கால் நீங்கள் அந்நிய பாஷையில் பேசியிருக்கலாம். நீங்கள் மேலும் கீழுமாக குறித்திருக்கலாம். நீங்கள் சத்தமிட்டிருக்கலாம். இவைகள் எல்லாவற்றையும் இடையும் அதையும் செய்திருக்கலாம். ஒரு உண்மையான அங்கத்தினாய் இருந்திருக்கலாம். அப்படித்தான் இருந்தால் நிக்கோதேமு பாருங்கள். ஆனால் மறுபிறப்பு இல்லாதிருந்தது. நீங்கள் இந்த வார்த்தையை மறுதளிக்கும் போது அதை வேறிடத்தில் பொருத்த முயற்சித்து அதற்கு ஏதாவது காரியத்தை செய்து அதை சிதறடிப்பது போன்று ஏதாவது செய்கிறீர்கள். இயேசு சொன்னார், இந்த அடையாளங்கள் விசுவாசிக்கிறவர்களை பின்தொடரும், நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று கூறினார். சுவிசேஷமானது பிரசங்கிக்கப்படும் வரைக்குமாய் இந்த அடையாளங்கள் பின்தொடரும். அவர் அதை சபையில் நின்று எடுத்துவிட்டதாக எனக்கு வேதாகமத்திலிருந்து ஒரு இடத்தை காட்டுங்கள். அவர் சொன்னதாக, எப்பொழுதோ இவ்வளவு காலம் வரைக்குத்தான் என்று சொன்னதாக ஒரு வேத வார்த்தையை காட்டுங்கள். உலகமெங்கும் சர்வ சிருஷ்டிக்கும் என்று அவர் கூறியிருக்கிறார். ஆம், அவருடைய ஜீவியத்தை நீங்கள் ஜீவிக்க அவரிடத்தில் இருந்ததான அந்த விதமான ஜீவனை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். அவருடைய ஜீவியத்தை நீங்கள் பார்க்கும்போது அப்பொழுது அவருடைய வார்த்தையை நீங்கள் அறிவீர்கள். அது சரியே. அவர் என்பது தனிப்பட்ட பிரதிபெயர், ஒரு சிந்தனை அல்ல, ஒரு கற்பனை அல்ல, ஒரு உணர்ச்சி அல்ல. ஆனால் பரிசுத்த ஆவியாகி அவர் வரும்போது அவர் நான் உங்களுக்கு சொன்ன இந்த காரியங்களை எல்லாம் எடுத்து அவைகளை உங்களுக்கு வெளிப்படுத்துவார், வரப்போகிற காரியங்களையும் வெளிப்படுத்துவார் என்றார். அதுதான் பிறப்பு, அதுதான் வார்த்தை என்பதற்கு அறிவே ரூபகாரப்படுத்தலாயிருக்கிறது. ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன் என்று கூறி தேவனுடைய வார்த்தையை மறுத்து அதை எடுத்து வேறு எங்கேயோ பொருத்தினால் பரிசுத்த ஆவியானவரால் எப்படி அவருடைய சொந்த வார்த்தையை மறுக்க முடியும்? இப்பொழுது வார்த்தையில் எனக்கு ஒரு ஸ்தாபனத்தை காட்டுங்கள். அங்கேதான் காரியம் புரிகின்றதா? சரி, ஒரு வர்த்தக புருஷனை குறித்து உங்களால் சிந்திக்க முடியுமா? இப்பொழுது நம்முடைய சபையானது எவ்வளவு பின்னடைந்திருக்கிறது என்பது இங்கே இருக்கிறது. ஒரு வியாபாரத்தை துவக்கின ஒரு வியாபார புருஷனை குறித்து இப்படி சிந்திக்க முடியுமா? ஒரு உண்மையாக வியாபாரம் நல்ல வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருந்தது. அவனுக்கு உதவி மிகவும் அவசியமா தேவைப்பட்டது. அவன் ஒரு கூட்டம் மறித்த மனிதர்கள், பிணங்கள், இவைகளண்டை போய் நீங்கள் வந்து எனக்காக வேலை செய்வீர்களா என்று கூறுகிறான். அவைகள் எந்தவித பயனையும் அவனுக்கு அளிக்காது. அந்த காரணத்தினால் தான் ஸ்தாபனங்கள் மீண்டும் எழும்பினதே இல்லை. புரிகின்றதா? ஒரு கூட்டம் மறித்த அவிசுவாச அவர்கள் எல்லாருமாய் ஒன்று கூடினார்கள். நிம்ரோதி போன்று, கோராவை போன்று, காலங்களின் ஊடாக நடந்தது போன்று. அவரால் அதை உபயோகிக்கவே முடியாது. ஒரு ஸ்தாபனத்தை உபயோகித்ததே கிடையாது. அவரால் அதை செய்ய முடியாது. அது ஏற்கனவே தேவனுடைய சித்தத்துக்கு புறம்பாக இருக்கிறது. அதையும் அது தாண்டி போய்விட்டது. அது எட்டி பிடிக்க முடியாததாயிற்று. அது ஆராய முடியாததாயிற்று. பாரிசவாயுவினால் பாதிக்கப்பட்டு தலை, கை, கால்கள் விழுந்து போய் அசைய முடியாமல் இருக்கும் ஒரு மனிதனிடத்தில் போய் நீ எனக்காக ஒரு நடக்கும் பந்தயத்தில் ஓட வேண்டும் என்று எப்படி உங்களால் கூற முடியும்? தள்ளி வைத்து பொறுமையோட ஓட்டத்தை ஓடக்கடவோம். பாருங்கள், அந்த மனிதனால் அசைய முடியாமல் இருக்கும்போது, பாரிசவாயில் இருக்கும்போது அவனால் எப்படி அதை செய்ய முடியும்? முதலாவதாக அவனை பாரிசவாயிலிருந்து விடுவிக்க வேண்டும். அதற்கு பிறகு அவனால் ஓட முடியும். ஸ்தாபனத்துக்கு அதுதான் தேவை. அதாவது தெய்வீக சுகமளித்தல் தேவையாயிருக்கிறது. குற்றப்படுத்தும் விதமாக இல்லை என நான் நம்புகிறேன். பாருங்கள், நான் குறை கூறவில்லை. ஆனால் ஒரு ஆணியானது நன்றாக ஆழமாக உறுதியாய் அடிக்கப்படாவிட்டால் அதை சுலபமாக இழுத்துவிடலாம். புரிகின்றதா? அந்த காரணத்தினால் தான் பரிசுத்த ஆவியானவரால் ஒரு ஸ்தாபனத்தை உபயோகிக்க முடியவில்லை. நினைவிருக்கட்டும், மார்ட்டின் லூத்தர் பரிசுத்த ஆவியை உடையவராய் இருந்தார் என்று நான் நம்புகிறேன். முற்றிலுமாக ஒரு கால் இன்றைக்கு இருக்கின்ற அளவில் இல்லாதிருக்கலாம். ஏனென்றால் அது அருளப்படவில்லை. நாம் இதெல்லாவற்றையும் பார்த்துவிட்டோம். இந்த ஜப கூடாரத்தை சேர்ந்தவர்களே இங்கே இந்த கரும்பலையின் மேல் பார்த்தோம். ஆனால் லூத்தர் தேவனிடம் விசுவாசம் கொண்டிருந்தான். விசுவாசிக்கிறோம் எவனோ அவன் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறான். இன்று காலையில் சார்ல்ஸ் புல்லர் பேசுவதை கேட்கும் வரைக்குமாய் அந்தவிதமாய் அதை விசுவாசித்தது என்னை தவிர வேறு யாரும் இல்லை என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். அவரும் கூட அதை விசுவாசிக்கிறார். அதாவது புதிய பிறப்பு என்பது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அல்ல. புதிய பிறப்பு என்பது பிறக்கின்றதா இருக்கிறது. பரிசுத்த ஆவி என்பது அபிஷேகமாயிருக்கிறது. புரிகின்றதா? சுறுசுறுப்பாக செயலில் இறங்குவதற்கு இந்த மனிதன் மறுபடியுமாய் பிறந்திருக்க வேண்டும் என்பதை நாம் கண்டறிந்தோம். சரி, மாம்சத்தினால் பிறந்திருப்பது என்றால் அப்போது உங்களுக்கு உலகத்தின் ஞானம் உண்டாயிருக்கும். உலகத்தின் ஞானம் அதன் மாம்சீக உபாத்தியாயிருக்கு கீழ்ப்படிந்திருக்கும். சரியே, சரியாக அந்த காரணத்தினால் தான் ஒரு புதிய பிறப்பு இல்லாத ஒரு மனிதனிடத்தில் தேவனுடைய வார்த்தையை அவனிடத்தில் கூறுங்கள். ஜீவ வார்த்தைக்கு பதிலாக அவர்களுடைய பேராயர், அவர்களுடைய பிரெஸ்பிட்டர் அல்லது அவர்களுடைய ஸ்தானத்துக்கு கீழ்படிவார்கள். ஏன்? அதை காட்டிடம் அதற்கு வேறொன்றும் தெரியாது. ஏனென்று உங்களுக்கு தெரியுமா? என்றாவது ஒரு நாள் நான் ஒரு பிரெஸ்பிட்டராக ஆகலாம். ஏன்? நிக்கோதேமு ஒரு போதகனாக இருந்தான். அது பிரெஸ்பிட்டரை காட்டிலும் அதிக உயர்வானது. ஒரு மெய்ப்பனை காட்டிலும் உயர்வானது. அது இஸ்ரவேலிலே ஒரு போதகன். பார்த்தீர்களா? ஆம், அவன் ஒரு மகத்தான மனிதன். அவன் இந்த கூட்டத்தை சேர்ந்தவன். தேவனை குறித்து ஒன்றுமே அறியாதவன். புரிகின்றதா? அவனுக்கு தெரிந்ததெல்லாம் ஏதோ சிறிது சரித்திரமாகும். இன்றைக்கும் அதே தேவனாக இல்லை என்றால் ஒரு சரித்திர தேவனாக இருப்பதனால் என்ன நன்மை? இன்றைக்கும் அதே தேவனாக இல்லை என்றால் அவர் மோசையின் தேவனாக இருப்பதனால் என்ன நன்மை? சிலுவையின் மேல் ஒரு மனிதனை ரட்சிக்க முடிந்து அதே நிலைமையில் இருக்கிற ஒரு மனிதனை இன்றைக்கு ரட்சிக்க முடியாத ஒரு தேவனால் என்ன நன்மை? நான் எப்பொழுதும் கூறுவது போன்று நல்ல பலமான சிட்டைகளையும் அருமையான சருகுகளையும் கொடுக்கக்கூடிய நல்ல விதைகளையும் வைட்டமின்களையும் உங்களுடைய கேனரி பறவைகளுக்கு கொடுத்துவிட்டு அதை கூண்டில் போட்டு அடைப்பதால் என்ன நன்மை செய்ய போகிறது? எனக்கு அது புரிவதே இல்லை. வல்லமையையும் மற்ற காரியங்களும் உடைய ஒரு தேவனை குறித்து அவனிடத்தில் கூற முயற்சித்து அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை விசுவாசியாத ஒரு ஸ்தாபனத்துக்குள் அவனை அடுத்து வைப்பது, புரிகின்றதா? அது எல்லாமே தீர்ந்து போனதாகும். அதன் காரணமாகத்தான் அது தவறி போகிறது. அவன் மறித்து போயிருக்கிறான். உங்களால் அதை உபயோகப்படுத்த முடியாது. தேவன் அதை ஒருபோதும் உபயோகிக்கவில்லை. சற்று சிந்தித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் எந்த சமயத்திலும் ஒருபோதும் ஒரு ஸ்தாபனத்தையும் உபயோகித்ததாக வேத வார்த்தைகளிலும் சரித்திரத்திலும் எங்கேயுமே கிடையாது. இந்த வழிநடாவை கேட்கிறவர்களோ அல்லது இங்கிருப்பவர்களோ பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஸ்தாபனத்தை எடுத்து இப்பூமியின் மேல் ஒரு அசைவை உண்டாக்கினார் என்று எங்கே இருக்கிறதென்று வந்து எனக்கு காட்டுங்கள் அல்லது என்னிடம் கோருங்கள். அது எந்த சரித்திர புத்தகத்தில் இருந்து வந்தது என்று எனக்கு நீங்கள் கோருங்கள். உங்களுக்கே தெரியும் அது வேத வார்த்தைகளில் இல்லை என்று. எனவே எந்த சரித்திரத்தில் இருந்து வந்தது என்று எனக்கு காட்டுங்கள் என்று நான் விரும்புகிறேன். தேவன் அதை போன்ற ஏதொன்றையும் உபயோகிக்கவில்லை. அவர் எப்பொழுதும் ஒரு தனிப்பட்ட நபரையே உபயோகப்படுத்தினார். இப்பொழுது மாம்சத்தினால் பிறந்திருப்பது என்பது உலக ஞானத்தை உடையதாக இருப்பதாகும். இந்த ஞானம் அதன் மாம்சீக உபாத்தியாயிருக்கே கீழ்படியும். ஆவியினால் பிறந்திருப்பது என்பது வேதாகமத்தின் உபதேசத்தை பரிசுத்த ஆவியின் மூலமாக விசுவாசிப்பதும் கீழ்ப்படிவதுமாகும். ஆவியினால் பிறந்த எந்த ஒரு மனிதனும் எந்த பாரம்பரியம் என்னதான் அவனுக்கு கூறினாலும் சரி, அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவான். அது அவ்வளவுதான். நீங்கள் மறுபடியுமாய் பிறந்திருக்கும் காரணத்தினால் அவன் அதை காண்கிறான். ஒரு ஸ்தாபனத்தை சார்ந்தவளாக இருப்பது என்பது உங்களுடைய நம்பிக்கையெல்லாம் அதன் மேல் வைப்பதாகும். இப்பொழுது ஸ்தாபனங்களில் உள்ள ஜனங்கள் மறுபடியும் பிறந்தவர்கள் அல்ல என்று நான் கூறவில்லை. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னும் சிறிது நேரத்தில் நாம் அதை குறித்து பார்ப்போம். நிச்சயமாக அவர்கள் மறுபடியும் பிறந்தவர்கள், ஆனால் அவர்கள் தனிப்பட்ட நபர்களாக இருக்கிறார்கள். அந்த ஸ்தாபனமே மறுபடியும் பிறந்தது அல்ல. அவைகளில் உள்ள தனிப்பட்ட நபர்களே மறுபடியும் பிறந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஸ்தாபனங்கள் அவர்களை தேவனிடத்திலிருந்து பிரிக்க மட்டுமே செய்கிறது. அதைதான் அது செய்கிறது, அவர்களை பிரிக்கின்றது. சரி, மாம்சத்தை குறித்து கவலையின்றி ஸ்தாபனம் மாம்சத்தை போதிக்கிறது. அது எப்பொழுதும் தேவனுடைய சித்தத்துக்கு முரணாக இருக்கிறது. மறுபடியுமாய் பிறந்திருப்பது என்பதற்கு பரத்திலிருந்து பிறத்தல் என்று அர்த்தமாகும். மறுபடியும் என்றால் பரத்தினின்று அர்த்தமாகும். நீங்கள் அதை அறிந்திருக்கிறீர்கள் என நினைக்கிறேன். பாருங்கள், மறுபடியும் பிறந்திருப்பது என்பதற்கு பரத்திலிருந்து பிறத்தல் என்று அர்த்தமாகும். இப்பொழுது உங்களுக்கு புரியும். உங்களால் படிக்க கூடுமானால், அறிய வேண்டுமானால் லெக்சிகன் அகராதியை படிக்கலாம். பாருங்கள், பரத்திலிருந்து வருகிறதான ஒரு பிறப்பு. ஏனென்றால் நீங்கள் இங்கே பிறந்து விட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் மீண்டுமாய் பிறக்கிறதென்றால் நீங்கள் இங்கே உயிரே இருந்து மறுபடியுமாய் பிறக்க வேண்டும். பின்னர் அந்த ராஜ்யமானது இந்த ராஜ்யத்தை விட உயரமானது, இந்த ராஜ்யத்தை விட அவ்வளவு மகத்தானது, இந்த ராஜ்யமானது அதற்கு பைத்தியம் என்று கூறும் அளவிற்கு இருக்கிறது. அதுவோ இதற்கு பைத்தியமாயிருக்கிறது. நான் அடிக்கடி கூறினது போன்று நானும் என் மனைவியும் சமீபத்தில் மளிகை ஜாமான்கள் வாங்க சில மாதங்களுக்கு முன்னர் கடைக்கு போயிருந்தோம். அப்பொழுது ஒரு ஸ்திரீ ஒரு பாவாடையை அணிந்திருந்தார். நீண்ட நாட்களில் நாங்கள் கண்ட வினோதமான காரியம் அதுவாக இருந்தது. சரி, இன்று காலையில் அவபக்தியாக இருக்க நான் இதை கூறவில்லை. ஒரு பேர் போன ஸ்தாபனங்களில் ஒன்று இதை கூற நான் கேட்டேன். நானும் என் மகளும் ஒரு சபையை பிரதிஷ்டை செய்ய போகும் வழியில் இதை வானொலியில் கேட்டோம். அவர்கள் ஒரு பாட்டை பாடினார்கள். ஏதோ விதமாக ஏதோ ஒரு பாடலை இன்னார் இன்னாரால் சிறந்த முறையில் பாடப்பட்டது. அது எனக்கு எப்படி இருந்ததென்றால், ஒரு ஸ்திரீ மூச்சு விடாமல் பாட அவனுடைய முகமே நீளம் பூத்தது போல் ஆகிவிட்டது என்றால் அது எப்படி இருக்கும்? அதிலும் கீச்சிட்டு பாடுவதாகும். எனக்கு நல்ல பழைய மாதிரியான பெந்தேகோஸ்தே பாடுதல், அதாவது இருதயத்தின் ஆழத்திலிருந்து பாடுதல் பிடிக்கும். உங்களால் ஒரு ராகத்தை அடுப்புக்கறி வாளியில் கொண்டு செல்ல முடியாது, ஆனால் அது இருந்தும் நீங்கள் பாடுகிறீர்கள். ஒரு சந்தோஷமான சத்தத்தை கர்த்தருக்கு எழுப்புகிறீர்கள். நான் அதை ஆவிக்குரியது என்று எண்ணுகிறேன். அது எனக்கு பிடிக்கும். ஆனாலும் அந்த முகம் நீளமாகும் வரைக்குமாய் மூச்சை விடாமல் பிடித்துக் கொண்டு பாடி மறித்து பின்னர் திரும்பி வந்தது என்பது உங்களுக்கே நீங்கள் என்ன பாடிக்கொண்டிருக்கிறது என்பது தெரியாது. மற்றவர்கள் அதை அறிந்து கொள்வார்கள் என்று நீங்கள் எப்படி எதிர்பார்க்கிறீர்கள்? அதுதான் காரியம். நாங்கள் அறிந்திருக்கிறதை பேசுகிறோம் என்று இயேசு சொன்னார். அது சரியே, அது சரியே. நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய இருதயத்தில் நாம் அறிந்ததை நாம் என்ன உணர்கிறோமோ அதைதான் பாட வேண்டும். என்னுடைய மகள் இன்னிசை கற்றுக்கொள்கிறாள். அவர்கள் பாடி முடித்தவுடன் அவள் சொன்னால் உண்மையாகவே சிறப்பாக பாடினார்கள் என்று நான் சொன்னேன். ஆம், அந்த பாடல் குழுவில் சுமார் 50 பேர்கள் இருக்கலாம். அவர்களில் எத்தனை பேர்கள் புகைப்பிடிப்பவர்கள் என்று நீ நினைக்கிறாய்? கடந்த இரவு சனிக்கிழமை ஆதலால் அந்த பாட்டு குழுவில் உள்ளவர்களில் எத்தனை பேர் ஒரு சிறிய சமூக மதுவை அருந்தாதிருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அதில் இருக்கிற ஸ்திரீகளில் எத்தனை பேர் தலைமயிரை வெட்டி கொண்டிருப்பார்கள்? தேவன் ஒரு வர்ணத்தை கண்டுபிடித்த போது அவர் ஒரு நல்ல அருமையான உலகத்தை உண்டாக்கினார் என்று ஒரு சில நாட்களுக்கு முன்னர் சபையின் போதகர் கூறின போது எத்தனை பேர்கள் வர்ணம் பூசிக்கொண்டிருந்தார்கள்? வேதாகமத்தில் ஒரே பெண் தான் வர்ணம் பூசிக்கொண்டிருந்தாள் என்று இருக்கிறது என்று நாம் அறிவோம். தேவன் அவளை நாய்கள் சாப்பிடும்படி கொடுத்தார். சபையை குறித்தும் அஞ்ஞானிகளை குறித்தும் ஏதாவது காரியத்தை அறிந்திருக்கிற எவரும் வர்ணம் பூசிக் கொள்வது என்பது அஞ்ஞானிகளின் சிறப்பான தன்மையாய் இருந்து வருகிறது என்பதை அறிவர். அப்படியாய் இருந்தும் ஸ்திரீகள் அதை செய்கிறார்கள். ஆண்கள் புகைக்கிறார்கள், குடிக்கிறார்கள், அப்படியே ஜீவிக்கிறார்கள். அங்கே நின்று கொண்டு பாடுகிறார்கள். குரல்கள் அபிதமாக இருக்கின்றது. அதை குறித்து நாம் இன்னும் சில நிமிஷங்களில் இங்கே பார்ப்போம். சரி, ஒரு ஸ்தாபன சிந்தையை சார்ந்திருக்கிறார்கள். ஆனால் நியாய தீர்ப்பின் போதோ அங்கே ஏமாற்றம் இருக்க போகிறது என்பது என்னுடைய கருத்தாகும். ஆவியினால் பிறப்பது என்பது ஆவிக்குள்ளாக விசுவாசித்து ஆவிக்குள்ளாக நடந்து கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்றும் இது அவருடைய வார்த்தை என்றும் அதனோடு ஒரு வார்த்தையும் கூட்டவோ அல்லது அதிலிருந்து எடுக்கவோ செய்தால் உங்களுடைய பெயர் ஜீவ புத்தகத்திலிருந்து எடுத்து போடப்படும் என்றும் உங்கள் இருதயத்தில் அறிந்து விசுவாசிப்பதாகும். இது மிகவும் கடினமானதாகும். உங்களுடைய பாரம்பரியத்திலிருந்து நீங்கள் ஒரு காரியத்தை கூட்டினாலும் அல்லது ஒரு காரியத்தை எடுத்து போட்டாலும் உங்களுடைய பெயர் ஜீவ புத்தகத்திலிருந்து அழிக்கப்பட்டு போம் என்று இயேசு கிறிஸ்து தாமே கூறியிருக்கிறார். இப்பொழுது வேதாகமத்தில் அமைப்போ ஸ்தாபனத்தையோ தேடி பாருங்கள், நீங்கள் அதை விட்டு ஓடி போவீர்கள். சரி, எவ்வளவு புத்தம் புதிதாக இருந்தாலும் சரி, ஸ்தாபன போதகம் வேதாகமத்துக்கு முரணாக இருக்கிறது. ஆம், மறுபடியும் பிறப்பது என்பது பரத்திலிருந்து வரும் புது பிறப்பாகும், பரத்திலிருந்து வந்து பிறப்பதாகும். அதன் பின்னர் நாம் பரத்திலிருந்து வந்த காரியங்களில் சுறுசுறுப்பாக இருப்போம். ஓ என்னே, ஏனென்றால் திராட்சை செடியின் அவருடைய கொடியாகிய உங்கள் மூலமாய் அவருடைய வார்த்தையில் அவர்தாமே செயல்படுவதாக அது இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் இயேசு சொன்னார், நான் என் பிதாவின் கிரியைகளை செய்யவில்லை என்றால் என்னை விசுவாசிக்க வேண்டாம் என்று. ஓஹோ, நிச்சயமாக அவர் பரலோகத்திலிருந்து இறங்கினவரே என்று பரலோகத்துக்கு ஏறினவர் ஒருவரும் இல்லை என்று சொன்னார். இங்கே அவர் நிக்கோதேமு மடக்குகின்றதை கவனியுங்கள். அவர் ஒரு மனிதராக இருப்பதனால் அவர் தேவனாக இருக்க முடியாது என்று அவர் நினைத்தார்கள் என்று உங்களுக்கு தெரியும். அந்த இடத்தில் அவர் பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை என்று கூறினார். அது நிக்கோதேமுக்கு மிகவும் அதிகமானதாக இருந்தது. பரலோகத்தில் இருந்து இறங்கினவரே எப்படி பரலோகத்துக்கு ஏறினவராய் இருக்க முடியும்? வீட்டின் மாடியிலே இங்கே நின்று கொண்டு நிக்கோதேமுவிடம் பேசிக் கொண்டிருக்கிற அந்த நபர் இப்பொழுது எப்படி பரலோகத்தில் இருக்க முடியும்? அவன் நினைத்தான், அப்படியானால் தேவனாகத்தான் அவன் கண்டிருக்க வேண்டும். அவர் சர்வ வியாபியா எல்லா இடத்திலும் இருக்கிறார், புரிகின்றதா? ஆனால் அவனோ அவனுடைய பாரம்பரியங்களில் அதை அறியாதிருந்தான். அவன் ஆவிக்குரிய சிந்தை இல்லாமல் இருந்தான், மாம்ச சிந்தை. அதனால் அதை பற்றிக் கொள்ள முடியவில்லை. அவர் மனுஷகுமாரனாகிய என்னை அவர்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். சிலர் கூறுகிறார்கள் அவர் தாவீதின் குமாரன் என்று. அதற்கு அவர் பின்னையே தாவீது ஆவிக்குள்ளாக அவரை கர்த்தர் என்று அழைத்து, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதுபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலது பாரசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோட சொன்னார் என்று ஏன் சொன்னான்? அவர் எப்படி தாவீதின் வேறும் சந்ததியுமாய் இருக்க முடியும்? அவர் தாவீதுக்கு முன் இருந்தார், அவர் தாவீதாய் இருந்தார், தாவீதிற்கு பின்பும் அவர் இருந்தார், புரிகின்றதா? அவர் தாவீதின் வேறும் சந்ததியுமானவர் என்று வேதம் கூறுகின்றது. தாவீதும் வேறும் சந்ததியும் இரண்டுமாயிருந்தார். அப்படியானால் அவர் எப்படி அவருடைய குமாரனாய் இருக்க முடியும்? அவர் எப்படி அவருடைய ஆண்டவராய் இருக்க முடியும்? அன்று முதல் ஒருவனும் அவரிடத்தில் கேள்வி கேட்க துணியவில்லை என்று வேதம் கூறுகின்றது. அதுவும் ஒரு நல்ல காரியமாய்தான் இருக்கிறது என்று நான் யூகிக்கிறேன். ஆமையா, சரி. பரத்திலிருந்து மறுபடியும் பிறத்தல், அப்பொழுது நாம் சுறுசுறுப்பாய் இருக்கிறோம். பரத்திலிருந்து வந்த காரியங்களிலும் நமக்குள்ளாக இருக்கும் அவருடைய ஜீவனுக்காகவும் சுறுசுறுப்பாய் இருக்கிறோம். அது அவருடைய வார்த்தையையே ரூபகாரப்படுத்தும் அவருடைய வார்த்தையாயிருக்கிறது.
உனக்குள்ளாக இருக்கின்ற ஆவியானது உனக்குள்ளாக வார்த்தை மாம்சமானதாக இருக்கிறது. ஆவியானது வார்த்தையை காத்துக்கொண்டு வார்த்தையை ரூபகாரப்படுத்தலில் சுறுசுறுப்பாயிருக்கிறது. இப்பொழுது ஆவியானது எந்த ஸ்தாபனத்திலும் சுறுசுறுப்பா இல்லை. அமைப்புகளை உண்டாக்குவதில் அதுக்கு சிரத்தை இல்லை. ஏனென்றால் ஆவி ஸ்தாபனத்துக்கு முரணாயிருக்கிறது. ஸ்தாபனங்கள் உலக பிரகாரமான காரியங்களையும் உலகத்தின் சிந்தையையும் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் பெரிய ஆலயங்களை கட்டுகிறார்கள், காரியங்களை மெருகேற்றுகின்றனர். மகத்தான மெருகேற்றப்பட்ட ஸ்தாபனங்கள், மெருகேற்றப்பட்ட பிரசங்கிமார்கள், அதே போன்ற மற்றவர்களை பட்டணத்தில் உள்ள மேலான சிறந்த வகுப்பான ஜனங்கள் முதலியவற்றை எதிர்நோக்குகின்றது. அங்கே ஆவியானது உத்தமமான இருதயங்களை கண்டுபிடிக்க பிரயாசிக்கிறது. அங்கே தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம் என்று வெளிப்படவும் நிரூபிக்கவும் ஆவியானது ஆவலாயிருக்கிறது. உங்களால் எப்படி கூடும் ஸ்தாபனமானது மறுதளித்துக் கொண்டும் வார்த்தைக்கு பதிலாக கோட்பாடுகளை எடுத்துக்கொண்டும் இருக்கும்போது ஆவியினால் அதற்குள்ளாக எப்படி கிரியை செய்ய முடியும்? அதனால் அதை செய்ய முடியாது. எனவே நீங்கள் பாருங்கள், அது மறித்துவிட்டது. தேவன் தமக்கு வேலை செய்யத்தக்கதாக அவருடைய கூட்ட ஜனத்திற்காக அவர் அந்த விதமான இடங்களுக்கு போவதில்லை. ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே மறித்துவிட்டார்கள். அவர்கள் வார்த்தையில் அவிசுவாசிகள். இல்லை என்றால் அவர்கள் அங்கு இருக்க மாட்டார்கள். புரிகின்றதா? இப்பொழுது பரத்திலிருந்து வந்த காரியங்களில் நாம் சுறுசுறுப்பாயிருக்கிறோம். இப்பொழுது ஆவி வார்த்தையை கவனித்துக் கொள்கிறது. அது சரியே. ஏனென்றால் வார்த்தைக்கு ஜீவனை கொடுக்கிறது ஆவியாயிருக்கிறது. பார்த்தீர்களா? எடுத்துக் கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. இன்று நான் வந்து கொண்டிருக்கும் போது அந்த காட்டில் உள்ள மகத்தான மரங்களையும் பழுப்பு மஞ்சள் நிற பெரிய குன்றுகளையும் அவைகளில் பச்சை நிற புள்ளிகள் அவைகளில் இருந்தது. நான் சொன்னேன், அது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? இப்பொழுதுதான் நமக்கு மரணம் சம்பவித்தது. தேவன் அவருடைய பூக்கொத்தை அங்கே தெரியும்படியாய் அங்கே குன்றுகளின் மேல் வைத்திருக்கிறார். அது சவ அடக்க மலர்களாயிருக்கிறது. ஜீவன் திரும்பி மண்ணுக்குள் போய்விட்டது. பூக்கள் மற்ற காரியங்களிலிருந்து தேவன் விதைகள் எல்லாவற்றையும் இப்பொழுதுதான் புதைத்தார். அவைகளை திரும்ப புதைத்தார். அவர் இப்பொழுதுதான் அவருடைய பூக்கொத்தை பூக்கும்படி செய்தார். அவர் பூமியின் மேல் பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அது சவ அடக்க பூக்களாயிருக்கிறது. ஆனால் சூரியன் மீண்டும் எழும்பும் போது அந்த வித்தானது மீண்டும் ஜீவன் பெறும். ஆமேன். சரி, வார்த்தையை ரூபகாரப்படுத்துவதில் ஆவி சிரத்தை கொண்டுள்ளது. வார்த்தைக்கு பதிலாக பாரம்பரியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் இப்பொழுது நீங்கள் சொல்லலாம், நாங்கள் அதையெல்லாம் விசுவாசிக்கிறோம், ஆனால் சகோதரன் பிரணாம் இதை நாங்கள் விசுவாசிப்பதில்லை என்று நான் அறிவேன். அப்படியானால் சரியாக அங்கேதான் நீங்கள் நிறுத்த வேண்டும். ராணுவத்தில் குருவானவராயிருந்த ஒருவரின் இடத்தில் ஒரு ராணுவ தலைவன், இல்லை ஒரு ராணுவ தளபதி நினைக்கிறேன், அவர் குருவானவரே அங்கே போய் ஒரு ராணுவ தலைவன் மறித்துக் கொண்டிருக்கிறான், அவன் இயந்திர துப்பாக்கியினால் சுடப்பட்டான் என்று கூறினார். குருவானவர் அங்கே போன போது ராணுவ தளபதி போராடிக் கொண்டிருந்தான். அவர்கள் அவனை ஒரு செஞ்சிலுவை கூடாரத்துக்குள்ளாக கொண்டு வந்து ராணுவ தலைவனே என்றனர். இந்த வாயில் ரத்தம் கொப்பளிக்க அப்படியே மேல் நோக்கி பார்த்து, ஐயா நீர்தான் குருவானவரா என்றான். ஆம் என்று. அதற்கு அவன், ராணுவ தலைவனே நீ மறித்துக் கொண்டிருக்கிறாய் என்றான். அதற்கு அவன், எனக்கு அது தெரியும் என்றான். நீ ஒரு கிறிஸ்தவனா என்று அவர் கேட்டார். இருந்தது உண்டு என்று சொன்னான். ராணுவ தலைவனே, நீ எங்கே அவரை விட்டாய்? நீ எங்கே விட்டாயோ அங்கே அவரை நீ காணலாம் என்றான். அது சரியே. ராணுவ தலைவன் அதற்கு, என்னால் நினைவுபடுத்தி பார்க்க முடியவில்லை என்றான். குருவானவர் சொன்னார், நினைவுபடுத்தி பார்ப்பது நல்லது. ஏனென்றால் உன்னுடைய போராட்டத்தை பார்க்கும்போது இன்னும் ஒரு சில நிமிடங்கள் தான் உமக்கு இருக்கின்றது என்றார். வாய் விரிவடைந்தது. வாயிலிருந்தும் காதுகளிலிருந்தும் ரத்தம் வந்து கொண்டிருந்தது. எந்திர துப்பாக்கி குண்டுகள் சரீரத்தின் ஊடாக இருந்தது. குருவானவர் சொன்னார், துரிதமாய் நினைவுபடுத்திப்பார், உன்னுடைய நுரையீரல் ரத்தத்தால் நிறைந்து கொண்டிருக்கிறது என்றார். ராணுவ தலைவன் சிந்தனையில் அலைந்து திரிய துவங்கி அவன் எங்கே போராடி கொண்டு படுத்து கிடந்தான். திடீரென ஒரு புன்முறுவல் அவன் முகத்தில் உண்டாகி, இப்பொழுது எனக்கு அது தெரியும் என்றான். குருவானவர் அதற்கு, எங்கே அவரை விட்டாயோ? சரியாக அங்கே இருந்து துவங்கு என்றான். அதற்கு அவன், இப்பொழுது நான் என்னை நித்திரையில் கிடத்துகிறேன் என்றான். அங்கேதான் அவன் அவரை விட்டுவிட்டான். அங்கேதான் அவன் அவரை கண்டுபிடித்தான். வார்த்தைக்கு முரணாக உங்கள் ஸ்தாபனம் இறையாவது போதிக்கும் போது நீங்கள் அவரை சரியாக அங்கேதான் விட்டுவிடுகிறீர்கள். அப்படியே திரும்பி வா. ஏனென்றால் வார்த்தை ரூபகாரப்படுத்தலிலும் வார்த்தையை உண்மையாய் ஆக்குதலிலும் அவர் சுறுசுறுப்பாயிருக்கிறார். அதுதான் இயேசுவாய் இருந்தது. எப்பொழுதும் பிதாவின் சித்தத்தை செய்து கொண்டிருந்தார். புரிகின்றதா? சரி. எனவே பாருங்கள், நிக்கோதேமுவின் ஸ்தாபனத்தின் புரிந்து கொள்ளுதல் தேவனுக்கு ஒன்றுமே இல்லை. இப்பொழுது நாம் அழைக்கின்றபடி அவன் ஸ்தாபனத்தில் ஒரு பெரியவனாக இருந்திருந்தாலும் இஸ்ரவேலிலே ஒரு போதகனாக இருந்திருந்தாலும் அக்கறை இல்லை.
அவனுடைய எல்லா கல்வி கேள்விகளும் புரிந்து கொள்ளதிலும் அவன் கிறிஸ்துவுக்கு முன்பாக நின்ற போது அவனுக்கு அது அப்படியா இருக்கவில்லை, ஒரு கடிந்து கொள்ளுதலாகவே இருந்தது. எல்லா ஜனங்களும் பரிசுத்த பிதா நிக்கோதேமு, பரிசுத்த பிதா நிக்கோதேமு, ஐயா உமக்கு முன் தலை வணங்குகிறோம் என்று கூறுவதை என்னால் யூகிக்க முடிகிறது. ஆனால் இயேசுவுக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக அவன் நின்றபோது அவனுடைய அறியாமைக்காக அவர் அவனை கடிந்து கொண்டார். எனவே நீங்கள் பாருங்கள், அது எங்கேயெல்லாம் போகிறது என்று அதை மறந்துவிடுங்கள். வாருங்கள், நாம் தேவனிடத்திற்கு போவோம். அது சரியே, சரி. கோராவின் மகத்தான புரிந்து கொள்ளுதலும் ஒன்றுமில்லாதிருந்தது, அல்லது ஆதாமின் கருத்துக்கள் ஒவ்வொன்றும் தேவனுடைய ரூபகாரப்படுத்தப்பட்ட செய்தியை மறுதளித்தது. இப்பொழுது நாம் கூர்ந்து கவனிப்போமாக. ஒரு நிமிஷத்தில் நாம் உயரமான தண்ணீருக்குள் போக போகிறோம். பாருங்கள், அவர்கள் ஒவ்வொருவரும் நிக்கோதேமு, கோரா, நிம்ரோத் முதலானவர்கள் தொல்லைகளுக்குள் ஆனதற்கு காரணம் என்னவென்றால், அவர்கள் அந்த நாளின் ரூபகாரப்படுத்தப்பட்ட செய்தியை உடைய தேவனுடைய செய்தியாளனை அவர்கள் அடையாளம் கண்டுகொள்ளாததுதான். இப்பொழுது யாவருக்கும் தெரிந்ததே, நாம் அதிலேயே நீண்ட நேரம் தொடர்ந்து பேசிக்கொண்டே போகலாம். ஆனால் தேவன் முன்னறிவித்து ஒரு குறிப்பிட்ட காரியம் சம்பவிக்கும் என்று கூறுகிறார். மனிதனோ ஸ்தாபகங்களை உண்டாக்குகிறான். சரியாக அப்படியே மனிதனை அங்கே பொருத்துகிறான். ஒருவர் வந்து கொண்டிருக்கிறார், மேசியா அங்கே இருக்கிறார் என்று அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். ஓ அந்த யூதர்கள், ஓ என்னே நிச்சயமாக. ஆனால் இயேசுவானவர் அவர் செய்த விதமாகவே வந்தபோது அவர்களது அவராய் இருக்க முடியாது என்றனர். அவர்கள் வார்த்தையை அடையாளம் கண்டுகொள்ள தவறிவிட்டனர். இப்பொழுது இயேசுவானவர் வார்த்தைக்கு முரணாக வரவில்லை. அவர் அப்படி வந்தாரா? ஆனால் அவர் வார்த்தையின் ஸ்தாபன வியாக்கியானத்துக்கு முரணாக வந்தார். மோசே தேவனுடைய வார்த்தைக்கு முரணாக வரவில்லை, அவன் சரியாக வார்த்தையின்படியாய் வந்தான். ஆனால் கோரா அதை காண தவறிவிட்டான். இப்படியாய் கடந்த காலங்களின் ஊடாக இந்த விடமாய்தான் இருந்து வருகிறது. இப்பொழுது கவனியுங்கள், இந்த நாளின் இந்த செய்தியானது நாங்கள் சத்தியத்தை உடையவளாய் இருக்கிறோம், நாங்கள் இதை அதை உடையவளாய் இருக்கிறோம் என்று கூறுகின்ற ஏதோ காரியமாய் இருக்க முடியாது. அது வார்த்தையிலே முன்னறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும். பின்னர் வார்த்தையானது அதை கொண்டு வந்ததற்கு பிற்பாடு அது வார்த்தையினால் சரியான விதமாய் ரூபகாரப்படுத்தப்பட வேண்டும். இயேசுவானவர் வார்த்தையை கொண்டு தேவனால் சரியான விதமாய் ரூபகாரப்படுத்தப்பட்டார். அவர் சொன்னார், நீங்கள் மோசேயை அறிந்தீர்களானால் என் நாளையும் அறிந்திருப்பீர்கள் என்று. தீர்க்கதரிசிகள் அவரை குறித்து நன்றாய்தான் பேசியிருக்கின்றனர். அவர் என்னவா இருந்தாரோ அதை எல்லா தீர்க்கதரிசிகளும் கூறியிருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அது அவர்களை குருடாக்கியது. அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. புரிகின்றதா? நான் இதை ஒலி நாடாவுக்காகவும் உங்களுக்காகவும் கூட கூற விரும்புகிறேன். அந்த நாளின் செய்தியோடு செய்தியாளனையும் பாருங்கள். நீங்கள் போவீர்களானால் ஏழாம் நாள் ஆசரிப்பாளர்கள் நாங்கள் அதை உடையவளாய் இருக்கிறோம், ஓய்வு நாளை ஆசிரியங்கள் என்று கூறுவார்கள். நீங்கள் அதை வேத வார்த்தையில் எனக்கு காட்டுங்கள். குமார் எடி பேக்கர் தன்னிடத்தில் அது இருக்கிறது என்று கூறுகிறார். அதை எனக்கு காட்டுங்கள். யெகோவாவின் சாட்சிகள் அதை உடையவளாய் இருக்கிறதாக கூறுகிறார்கள். அதை எனக்கு காட்டுங்கள். புரிகின்றதா? மெத்தடிஸ்டுகள் நாங்கள் அதை வைத்திருக்கிறோம் என்கிறார்கள். அதை எனக்கு காட்டுங்கள். பாப்டிஸ்டுகள் எங்களிடம் உண்டு என்று கூறுகிறார்கள். அதை எனக்கு காட்டுங்கள். அதை உடையதாக இருக்கிற என்ன ஸ்தாபனத்தையாவது எனக்கு காட்டுங்கள். அவர்கள் ஒவ்வொருவரும், அவர்கள் யாவரும் தேவனுடைய சித்தத்துக்கு புறம்பாக இருக்கிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறேன். அவர்கள் ஒவ்வொருவரும் முரணாக இருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக மனிதனுடைய பாரம்பரியங்களை போதிக்கின்றனர். இருக்கிற வண்ணமாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை ஒருவர் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று எனக்கு தெரியும். அது சரியே. ஆனால் யாராவது அப்படி போக்காய் வந்து இந்த நாளின் செய்தி என்னிடத்தில் இருக்கிறது என்று கூறினால், அவன் சரியான விதமாய் காணப்பட்டு வரும்படியாக முன்னறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும். அங்கே யோவான் சாரங்கள் நடந்து வந்தபோது அவர்கள், நீ கிறிஸ்து தானா என்றார்கள். அவன், நான் கிறிஸ்து அல்ல என்று கூறினான். அவர்கள், நீ எலியாவா என்றார்கள். அவன், நான் எலியா அல்ல என்று கூறினான். அவர்கள், அப்படியானால் நீ யார் என்றார்கள். அவன் தன்னை அடையாளம் காட்டியிருக்கலாம். அந்த வேளையின் செய்தியை அவன் உடையவனாயிருந்தான். அவன் சொன்னான், ஏசாயா திருக்குதரிசியினால் சொன்னபடியே நான் வனாந்திரத்தில் கூப்பிடுந்து சத்தமாயிருக்கிறேன் என்றான். என்னுடைய பிறப்பும் ஜீவியமும் அதனோடு ஒத்து போகவில்லை என்றால் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்றான். இயேசுவானவர் வந்தபோதோ அதே காரியமாய்தான் இருந்தது. அதே காரியம்தான். செய்தியாளனுடன் செய்தியானது தேவனால் முன்னறிவிக்கப்பட்ட செய்தியாயிருக்க வேண்டும். அதற்கு பின்னர் தேவன் இந்த செய்தியாளன் மூலமாக பேசும்போது அது சத்தியம் என்று ரூபகாரப்படுத்துவார்.
கூறுவது உங்களுக்கு கேட்கிறதா? நீங்கள் அதை புரிந்து கொண்டீர்களா? அதை புரிந்து கொள்ளுங்கள். அது முதலாவதாக கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதாக இருக்க வேண்டும், முன் அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படியானால் செய்தியுடன் செய்தியாளன் அந்த நேரத்தில் என்ன சம்பவிக்கும் என்று தேவன் என்ன கூறினாரோ சரியாக அதன்படியாக இருக்க வேண்டும். மோசே அந்தவிடமாகத்தான் இருந்தான். அந்த காரணத்தினால் தான் அவன் தேவனுக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனே நீர் என்னை அனுப்பினீர் என்றான். தேவன் அதற்கு அந்த கூட்டத்திலிருந்து உன்னை வேறு பிரித்துக் கொள்ளுகிறார். நான் என்ன கூறுகிறேன் என்று உங்களுக்கு புரிகின்றதா? மனிதனுடைய சிந்தையை பிரட்டிவிட்டதும் தேவனுடைய சிந்தையில் இருந்து அவர்களை வெளியே கொண்டு போகிறதுமாய் அது எப்பொழுதும் இருந்து வருகிறது. இப்பொழுது நினைவிருக்கட்டும், அவருடைய வார்த்தையினால் முன்னறிவிக்கப்பட்டு அவருடைய வார்த்தையினால் சரியாக ரூபகாரப்படுத்தப்பட வேண்டும். இயேசு சொன்னார், நான் தேவனுடைய கிரியைகளை செய்யாதிருந்தால் அப்பொழுது நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டாம் என்று. பாருங்கள் பாருங்கள், நான் செய்ய தவறினால் என்னில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த முடியும் என்றார். நான் ஒரு அவிசுவாசி என்று உங்களில் யாரால் காட்ட முடியும் என்றார். ரவி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் ஒருவனும் தன்னுடன் தேவன் இராவிட்டால் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய மாட்டான் என்று நிக்கோதேமு கூறினான். புரிகின்றதா? எனவே அவர் ஒரு விசுவாசி என்பது அது காட்டுகின்றது. இப்பொழுது சபையின் வரலாற்றை அறிந்திருக்கும் நாம் இப்பொழுது உங்கள் சிந்திக்கும் தொப்பியை அணிந்து கொள்ளுங்கள். இன்னும் காலம் தாமதமாகவில்லை. பாருங்கள், எனவே நீங்கள் இதை கூர்ந்து கவனியுங்கள். எவ்வளவு சீக்கிரமாய் முடிக்க கூடுமோ அவ்வளவு சீக்கிரமாய் முடிக்க பிரயாசிப்பேன். ஒளி நாடாவுக்கு கூர்ந்து கவனியுங்கள். சபை சரித்திரத்தை படித்துள்ள யாராயிருந்தாலும் முதல் முறையாக கிறிஸ்தவமானது ஸ்தாபனமாக ஆக்கப்பட்ட போது ரோமன் கத்தோலிக்க சபைதான் அதை செய்தது என்பதை அறிவார். அதற்கு முன்னர் எந்த நேரத்திலாவது அப்படியாக ஆகியிருக்கிறது என்றால் யாராவது அதை எனக்கு கொண்டு வந்து சரித்திரத்தில் காட்டுங்கள். பால் பாய்டுக்கும் அநேக மகத்தான வரலாற்றுக்காரர்களுக்கும் நான் ஆத்ம நண்பனாவன். என்னுடைய தியான அறையில் நியாசா ஆலோசனை சங்கத்துக்கு பின்னர் நியாசா ஆலோசனை சங்கம், நியாசா பிதாக்கள், எல்லா புனித சபை நூல்களையும் எனக்கு தெரிந்த மத்தி எல்லாவற்றையும் நான் வைத்திருக்கிறேன். 33 வருடங்களாக அவைகளை வாசித்தும் கவனித்துக் கொண்டு வருகிறேன். அதற்கும் முன்னதாக ஒரு ஸ்தாபனமும் இருந்ததில்லை. கத்தோலிக்க சபைதான் ஸ்தாபனங்களின் தாயாயிருக்கிறது. அது உண்மை என்பதை நாம் அறிவோம். சபையானது கத்தோலிக்க சபைக்கு முன்னர் ஒரு ஸ்தாபனமாகவோ அமைப்பாகவோ ஆனதே இல்லை. கத்தோலிக் என்ற வார்த்தைக்கு உலகம் முழுவதும் என்று பொருள்படும். அவர்கள் ஒரு நாட்டு சபை மார்க்கத்தை உண்டாக்கி ரோமாபுரின் ஆதிக்கம் எல்லாவற்றின் மேலுமாக அதை ஆக்கினார்கள். அந்த நேரத்தில் ரோம் உலகத்தின் மேலான பாகத்தை ஜெயித்துக் கொண்டிருந்தது. அது நாட்டின் சபையாக இருந்தது. அதற்கு கீழ்ப்படியாத யாவரையும் அது மரணத்துக்குள்ளாக்கினது. நியாசா ஆலோசனை சங்கத்தின் 15 நாட்கள் இரத்த போரானது நடந்தது. அப்பொழுது தேவனுடைய உண்மையான தீர்ச்சிதரிசிகள் அங்கே நிமிர்ந்து நின்றபோது அது முதலாவதாக துவங்கின போது, ஏன் நம் எல்லோருக்கும் அது தெரியும், அதை நான் இங்கே போதித்திருக்கிறேன். உண்மையாக ஆக்கில்லாலும் பிரிஸ்கில்லாலும், ஆக்கில்லாதான் அதற்கு ரோம சபையின் போதகராயிருந்தான். பெந்தேகோஸ்தே அன்று பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது வானத்தின் கீழ் உள்ள எல்லா தேசங்களிலும் இருந்து வந்திருந்த யூதர்கள் மேல் அது விழுந்தது. ஆனால் அது சம்பவித்து சில நாட்கள் கழித்து பேதுரு மேல் வீட்டில் இருக்கும் போது ஒரு தரிசனத்தை கண்டு அதில் ஒரு நல்ல மனிதனாகிய ஒரு ரோமனாகிய கொர்நேலியுவின் வீட்டிற்கு போகும்படி கூறப்பட்டான். அங்கு சென்று அவன் ஜெபித்த போது பரிசுத்த ஆவி அவன் மேல் ஊற்றப்பட்டது. சில காலம் கழித்து பெரிய உத்தியோகஸ்தர்கள் அதை பெற்றுக் கொள்ள துவங்கினர். ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் ரோமாபுரிக்குள் சென்று சபையை துவக்கினர், ஸ்தாபித்தனர், அல்லது ஸ்தாபனமாக்கவில்லை, ஆனால் முதலாவது ரோம சபையை ஒழுங்குக்குள்ளாக்கினார்கள். அவர்கள் அதை செய்த போது அவர்களுக்கு சகோதரர்களும் சகோதரிகளும் இருந்தனர். கிளாடியஸ் ஆட்சி புரிந்த போது ரோமாபுரியிலிருந்து எல்லா யூதர்களையும் வெளியே தள்ளிவிட்டார். அதே நேரத்தில் தான் ரோமன் கத்தோலிக்க சபை பேதுரு ரோமாபுரிக்கு வந்ததாக கூறுகிறது. ரோமாபுரியில் பேதுரு இருந்ததாக ஒரு வேத வார்த்தையை எனக்கு காட்டுங்கள், அல்லது அப்படியாய் கூறுகின்ற ஏதாவது ஒரு வரலாற்றை எனக்கு காட்டுங்கள். தேவனுடைய வார்த்தைகளின்படியாய் அவன் அங்கு போகவே இல்லை. அதைதான் நான் விசுவாசிக்கிறேன். பேதுரு ஒரு யூதனாய் இருந்து கொண்டு அவனால் எப்படி விக்கிரக ஆராதனை முதலான காரியங்களோடு சமாளிக்க முடிந்தது? அதாவது விக்கிரகங்கள் முதலான காரியங்களை ஆராதிப்பதை பொறுத்துக் கொள்ள முடிந்தது. புரிகின்றதா? அவனுடைய சொந்த உபதேசங்களுக்கு எதிராக இங்கே அவனால் எப்படி போக முடிந்தது? அர்த்தமற்றது. புரொட்டஸ்டன்ட்களும் கூட எந்த விதத்திலும் அதற்கு மேலானவர்கள் அல்ல. பொறுங்கள்,
இன்னும் சிறிது நேரத்தில் படிப்படியாக கர்த்தருக்கு சித்தமானால் நாம் அதை பார்க்க கவனியுங்கள். அப்படிப்பட்டதான அந்த நேரத்தில் தான் பேதுரு ரோமாபுரியில் இருந்தார் என்று ரோம சபை கூறுகின்றது. ஆனால் சரித்திரம் கூறுகின்றது, வேதமும் கூறுகின்றது, அதாவது அந்த நேரத்தில் தான் கிளாடியஸ் எல்லா யூதர்களையும் ரோமாபுரியை விட்டு வெளியேற வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்தான். பவுல் எபேசு சபையை கடந்து மேடான தேசங்களுக்கு வந்து அங்கே இந்த சீஷர்களை கண்டான். அங்கே அவன் ஆக்கில்லான் பிரிஸ்கில்லால் என்பவர்களை சந்தித்துக் கொண்டிருந்தான். அவர்கள் கடந்து போய்விட்ட பின்னர் இந்த சபையில் உள்ள ரோம சகோதரர்கள் அவர்களுடைய சொந்த கருத்துக்களை உருவாக்கிக் கொண்டு விக்கிரக ஆராதனையை உடன் சேர்த்துக் கொண்டனர். அதற்கு பின்னர் கான்ஸ்டன்டைன் அவனுடைய தாயார் ஒரு உண்மையான கிறிஸ்தவனாய் இருந்து அவளுடைய மகனும் ஒரு கிறிஸ்தவனாய் இருப்பான் என்று நம்பிக்கையாய் இருந்தால், ஆனால் அவனோ ஒரு அரசியல்வாதியாயிருந்தான். ரோமாபுரியின் பெரும்பாலோனோர் அல்லது அதில் ஒரு பெரிய பகுதி அல்லது ஏழ்மையான ஜனங்கள் கிறிஸ்துவின் மூலமாய் உள்ள ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டனர் என்பதை அவன் கண்டான். அதற்கு பின்னர் அவர்கள் பிரபல்யமாக தொடங்கினர். ஏனென்றால் அவர்கள் வீனஸை கீழே இறக்கி அங்கே மரியாதை வைத்து, யூபிட்டரை கீழே இறக்கி பேதுருவை அங்கே வைப்பது முதலான காரியங்களை செய்து அங்கே சீஷர்களை வைத்தார்கள். அது எல்லாராலும் மிகவும் அறியப்பட்டதொரு மார்க்கமானது. அவர்கள் தீரமுள்ளவர்களாக இருந்தனர். கிறிஸ்துவர்களாகி அவர்கள் மறிக்க ஆயத்தமாயிருந்தார்கள். நாங்கள் தான் துவக்கம் என்று கத்தோலிக்க சபை கூறுகிறது. அது முற்றிலுமாக உண்மையே. கத்தோலிக்க சபையானது பெந்தேகோஸ்தே நாளன்று துவங்கியது. ஆனால் அவளை வெளியே கொண்டு வந்தது இங்கே இருக்கின்றது. அவள் ஸ்தாபனமாக்கிக் கொண்டு வார்த்தையிலிருந்து கோட்பாடுகளை உட்புகுத்தியது. 10 வருடங்களுக்கு மேலாக இங்கு இருப்பவர்களுக்கு கடைசியாக வந்த கோட்பாடு நினைவிருக்கும். அதாவது மரியாள் பரமேறினாள் என்று 10 வருடங்களுக்கு முன்னர் வந்தது. இன்னொரு கோட்பாடு சபைக்கு சேர்க்கப்பட்டது. வேத வார்த்தைகளுக்கு பதிலாக அது கோட்பாடாக இருக்கிறது. வேத வார்த்தை என்ன கூறுகிறது என்பதை பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லை. சபை என்ன சொல்லுகிறதோ அதுதான் என்று அவர்கள் உங்களுக்கு புரிய வைப்பார்கள். அந்த பாதிரியார் என்னிடத்தில் தேவன் அவருடைய சபையில் இருக்கிறார் என்று கூறினார். அதற்கு நான் தேவன் அவருடைய வார்த்தையில் இருக்கிறார் என்றேன். அவன் சொன்னான், சரி, அந்த வேதாகமம் வெறுமனே ஆதி கத்தோலிக்க சபையின் ஒரு சரித்திரமே என்று. நான் அதற்கு, அப்படியானால் நான் ஒரு ஆதி கத்தோலிக்கன் என்றேன். நான் தொடர்ந்து நீர் ஒரு குருவானவராய் இருந்தும் அது என்னை உமை காட்டிலும் அதிகமாக கத்தோலிக்க நாக்குகிறது என்று கூறினேன். புரிகின்றதா? நான் சொன்னேன், அது அருவாக இருந்தால் அப்பொழுது நான் அதுதான் என்றேன். நான் சொன்னேன், பாருங்கள், அப்போஸ்தலர்கள் என்ன போதித்தார்களோ அதை அப்படியே நான் விசுவாசிக்கிறேன். அதற்குள்ளாக மனிதன் திண்டித்ததை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்று. சரியாக அந்த விதமாகத்தான் அது நடந்தது. நிச்சயமாக அப்படித்தான் இருந்தது. அது சரியாக அதே விதமாகத்தான் சென்றது. இப்பொழுது வரலாற்றை கவனியுங்கள். அதன் பிறகு அவர்கள் கோட்பாடுகளை கூட்ட ஆரம்பித்தனர். பவுல் அங்கே வந்தபோது நமக்கு தெரியும் வரலாற்றின்படியாய் அவன் அந்த முதல் சபையை கூட சந்திக்கவில்லை. ஏனென்றால் அவனால் விக்கிரக ஆராதனையை சகிக்க முடியவில்லை. ஆனால் அவன் 2வது சபையை சந்தித்தான். அவர்கள் அதை 2வது ரோம சபை என்று ஸ்தாபித்துக் கொண்டனர். அந்த நியாசா ஆலோசனை சங்கம் வந்தபோது அங்கேதான் கான்ஸ்டன்டைன் ராஜ்யத்தை இணைப்பதற்கான கருத்தை கண்டான். அதே காரியத்தை ஆகாப் யோசேபேருடன் செய்தான். அங்கே அவளை மணந்து கொண்டான். புரிகின்றதா? அவனுடைய ஜனங்களை இணைத்து அதிலிருந்து ஒரு மகத்தான வல்லமையான தேசத்தை உண்டு பண்ணும் சந்தர்ப்பத்தை கண்டவுடனே அவர்களுடைய மார்க்கத்தை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் என்று அவன் கருதினான். ஆகையினால் அவன் அவர்களுக்கு ஒரு நாட்டு சபை மார்க்கத்தை உண்டு பண்ணினான். அந்த நியாசா ஆலோசனை சங்கம் அவர்களுக்கு நடந்தபோது இந்த கேள்விகள் எல்லாம் எழும்பினது. அதாவது ஒரு தேவனா அல்லது மூன்றா? அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டுமா அல்லது பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் கொடுப்பதா? இந்த எல்லா கேள்விகளும் கொண்டு வரப்பட்டு அங்கு ஒரு பரபரீட்சை உண்டானது. அப்பொழுது ஆட்டுத்தோலை அவர்கள் மேல் சுத்திக் கொண்டு வேறு ஒன்றும் இல்லாத தீர்க்கதரிசிகள் மூலிகைகளை சாப்பிட்டுக் கொண்டு வெளியே வந்தனர். சரியா? ஆனால் அந்த பெரிய உத்தியோகஸ்தர்கள் அவர்கள் ஏற்கனவே வழிவகுத்துக் கொண்டு சபைக்குள்ளாக வந்து உலக நியாயத்தினால் வாயடித்து விட்டார்கள். ஆனால் அவர்களிடத்திலோ கர்த்தர் உரைக்கிறதாவது என்பது இருந்தது. அவள் சுமார் 1000 ஆண்டு காலத்திற்கு அஞ்ஞான இருளுக்குள் சென்றாள். ஆனால் அவள் மீண்டுமாக உடைந்து மலர துவங்கினாள். உங்களால் அதை கொன்று போட முடியாது, இவைகள் பட்சித்த வருஷங்களை நான் திரும்பவும் அளிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த ஸ்தாபனங்கள் கோட்பாட்டை கூட்டிக் கொண்டன. இதை செய்ய, கோட்பாடுகளை கூட்டிக் கொள்ள எந்த சபைக்கும் உள்ள ஒரே ஒரு வழி என்னவென்றால், எந்த ஸ்தாபனத்துக்கும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து புறம்பாவதற்குள்ள ஒரே ஒரு வழி என்னவென்றால், புனித வேத வார்த்தைகளுக்கு பதிலாக கோட்பாடுகளை கூட்டிக் கொள்வதேயாகும்.
உங்களுடைய பாரம்பரியங்களை அல்லது உங்களுடைய சபையின் போதகங்களை வேற வார்த்தைகளுக்கு முரணா இருந்தாலும் அதை கூட்டிக் கொள்வதேயாகும். நீங்களே அந்த காரியங்களை செய்து கொண்டு உங்களால் எப்படி கத்தோலிக்க சபையை குற்றப்படுத்த முடியும்? உங்களுக்கு புரிகின்றதா? வேற வார்த்தைகளால் தவறி போக முடியாது. கோட்பாடுகள் அதன் துவக்கமே ஒரு பொய். நீங்கள் ஒரு ஸ்தாபனத்தை ஏற்றுக்கொள்ளும் போது உங்களிடத்தில் ஏற்கனவே ஒரு கோட்பாடு இருக்கிறது. ஏனென்றால் அது ஏதோ கூட்டப்பட்ட காரியமாக இருக்கிறது. அது வேத வார்த்தை அல்ல, அது வேத வார்த்தைகளிலும் இல்லை. ஸ்தாபனம் என்று அப்படிப்பட்ட ஒரு காரியமே கிடையாது. நீங்கள் உலகம் எங்கும் போய் ஸ்தாபனங்களை ஏற்படுத்துங்கள் என்று உங்களுக்கு கட்டளையிடுகிறேன் என்று இயேசுவானவர் கூறவே இல்லை. இல்லை ஐயா, அப்படி ஒரு காரியமே கிடையாது. இதை செய்வதென்பது புனித வேத வார்த்தைகளை புறக்கணிப்பதாகும். இந்த காரியமானது செய்யப்பட்ட போது அது பிறப்பினால் ஆன சபை என்பதிலிருந்து கோட்பாடு கொள்கைகளான சபை என்பதாய் மாற்றப்பட்டது. சபை என்பதாய் அல்ல, நான் மன்னிப்பு கோருகிறேன், விடுதி என்பதாகும். நீங்கள் ஒரு சபைக்குள்ளாக பிறக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் ஒரு விடுதியில் சேர்ந்து கொள்ளுகிறீர்கள். அது பாப்டிஸ்ட் சபை அல்ல, மெத்தடிஸ்ட் சபை அல்ல, பெந்தேகோஸ்தே சபை அல்ல, அது பாப்டிஸ்ட் விடுதி, பெந்தேகோஸ்தே விடுதி, அப்படி ஆயது இருக்கிறது. நீங்கள் அதில் சேர்ந்து கொள்ளுகிறீர்கள், அப்படி ஒரு காரியமே கிடையாது. நீங்கள் அதற்குள்ளாக பிறக்கிறீர்கள். நிக்கடேமுவுக்கு அது சொல்லப்பட்டது. எனவே நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று பாருங்கள். ஓ என்னே, இதன் காரணமாகத்தான் நான் அதற்கு எதிராக இருக்கிறேன். அதற்குள்ளாக இருக்கிற ஜனங்களுக்கு எதிராக அல்ல, அந்த ஒழுங்குகள் அதற்கு எதிராகத்தான் நான் இருக்கிறேன். காரணம், அவர்களால் முடியாது. அந்த மூப்பர்களில் ஒருவர் அல்லது வேறு யாராவது ஒருவர் அந்த சபைகளில் ஒன்றில் அந்த உபதேசத்துக்கு முரணாக இருக்கின்ற வேதத்தில் உள்ள ஏதாவது காரியத்தை பிரசங்கித்தால் அந்த சபையில் இருக்கின்ற அந்த பிரகடனத்தின்படியாய் அப்படியே அவனை சபைக்கு புறம்பாக்கி போடுதல். அதுபோன்று ஆமையா, அவர்களில் சிலர் அவ்வளவு கீழ்த்தரமாய் இருந்து அவர்களுடைய சொந்த மனிதர்கள் மூலமாயல்லாமல் வேறெந்த சபைக்காவது வந்தால் ஒரு எழுப்புதலை கூட வரவிட மாட்டார்கள். ஏன் அவர்கள் அப்படி இருக்கிறார்கள்? ஒரு சமயம் ஒரு பிரசங்கியாருக்கு யாரோ ஒருவர் கொடுக்கப் போவதாக இருந்தார். சரியாக இங்கே இந்த தேசத்தில் ஒரு சிறு வயதான பிரசங்கியார் வீதியில் நின்று கொண்டு மனந்திருவதற்காக அழுது கொண்டும் கெஞ்சிக் கொண்டும், வாருங்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுங்கள் என்று அதுபோன்ற காரியங்களையும் கூறிக்கொண்டு இருந்தாராம். பெந்தேகோஸ்தே ஸ்தாபனத்தை சேர்ந்த யாரோ ஒருவர் வந்து ஒரு மனிதனுடைய கரங்களில் $1 கொடுத்ததினால் அவருடைய சபைக்கு விரோதமாக அவர் விபசாரம் செய்திருக்கிறார், எனவே அவர் கட்டாயம் மனம் திரும்ப வேண்டும் என்பதாயிற்று. கத்தோலிக்கத்தை குறித்து நீங்கள் பேசுகிறீர்கள், அது சரி. நானும் கூட எதைப்பற்றி பேசுகிறேன் என்று உங்களுக்கு தெரியும், அல்லது எப்படி இருந்தாலும் இந்த சபைக்கு தெரியும். வேத வார்த்தைகளை புறக்கணிப்பதற்கு இதை செய்யுங்கள். இதை நீங்கள் செய்யும் போது அது மாறிப்போகிறது. அதன் பிறகு நீங்கள் கோட்பாட்டை கூட்டி ஒரு ஸ்தாபனத்தில் சேரும்போது நீங்கள் தன்னில் தாங்களாகவே உங்களுடைய முதலாவது கோட்பாட்டை ஏற்றுக்கொள்கிறீர்கள். ஏனென்றால் அது வேறு வார்த்தைகளின் படியாய் அல்ல, எனவே அது ஏதோ காரியம் கூட்டி சேர்க்கப்பட்டதாக இருக்கிறது. ஒரு கோட்பாடு என்பது ஏதோ ஒரு காரியம் கூட்டப்பட்டதாக இருக்கிறது. அந்த இடத்தை எடுத்துக் கொள்கிறது, அது பிறப்பின் ஸ்தானத்தை எடுத்துக் கொள்கிறது. நீங்கள் ஒரு ஸ்தாபனத்தை சேர்ந்து கொள்ளும் போது ஒரு கோட்பாட்டை கூட்டிக் கொள்ளுகிறீர்கள். சரி, இது செய்யப்படும் போது அப்பொழுது பிறப்பின் மூலமான சபை என்பதிலிருந்து கோட்பாட்டின் அல்லது கொள்கையின் மூலமான விடுதி என்பதாக ஆகிறது. ஏனென்றால் பாருங்கள், வேதபாட்டின்படியா இல்லாததால் அது துவக்கத்திலேயே கோட்பாடாக இருக்கிறது. நீங்கள் உலகமெங்கும் போய் ஸ்தாபனங்களை உண்டாக்குங்கள் அல்லது அமைப்புகளை உண்டாக்கி ஜனங்களை ஒன்று கூட்டுங்கள் என்று இயேசுவானவர் கூறினதே இல்லை. அவர் சொன்னார், போய் சீஷர்களாக்குங்கள் என்றுதான். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? ஆமென். எனவே பாருங்கள், நீங்கள் முற்றிலுமாக புறம்பே இருக்கிறீர்கள். செவி கொடுங்கள், இங்கே கவனியுங்கள். இன்னொரு காரியத்தை பார்த்துவிட்டு நான் அதை முடிக்கப் போகிறேன். சரியாக இந்த நேரத்தில் நேராக ஒரு காரியத்தை ஆணித்தரமாக பதிய வைப்போமாக. எத்தனை பேரிடத்தில் மூல கிரேக்க ஏடுகளிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட எம்பாட்டிக் டயக்லாட் என்ற கிரேக்க அகராதி இருக்கிறது? வாசித்து பாருங்கள். எந்த கிரேக்க பண்டிதனை வேண்டுமானாலும் கொண்டு வாசியுங்கள். நூலகத்துக்கு சென்று கிரேக்க அகராதியை எடுத்துக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் 17 வாசியுங்கள். நீங்கள் அதை வாசிக்கும் பொழுது ஜேம்ஸ் அரசனின் மொழிபெயர்ப்பில், ஆவிக்குள் என்னை வனாந்திரத்துக்குள் கொண்டு போனான், தூஷிதமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறியிருக்க கண்டேன் என்று கூறப்பட்டுள்ளது. அதைதான் ஜேம்ஸ் அரசனின் மொழிபெயர்ப்பு கூறுகிறது. ஆனால் மூல மொழிபெயர்ப்பு இவ்விதமாக கூறுகிறது, அதாவது
ஆவியில் என்னை கொண்டு போனான். தூஷணத்தின் நாமங்களால் நிறைந்த ஒரு ஸ்திரீயை கண்டேன் என்று. அங்கே தூஷணமான நாமங்கள் என்பதற்கும் தூஷணத்தின் நாமங்கள் என்பதற்கும் இடையே பெருத்த வித்தியாசங்கள் இருக்கிறது. இப்பொழுது கவனியுங்கள், ஏழு மலைகளின் மேல் உட்கார்ந்து கொண்டு உலகத்தின் வல்லமைகளை கட்டுப்படுத்திக் கொண்டு இருக்கிறது ரோம சபைதான் என்பதை நாம் எல்லாரும் புரிந்தும் அறிந்தும் இருக்கிறோம். அவள் ஒரு மகா வேசி என்றும் வேசிகளுக்கு தாய் என்றும் அழைக்கப்பட்டார். கவனியுங்கள், வேசி என்றால் என்ன? அது ஒரு மனிதனாக இருக்க முடியுமா? அது ஒரு ஸ்திரீயாகத்தான் இருக்க வேண்டும். ஆக அது ஒரு ஸ்திரீயாக இருந்தால் அது ஒரு சபையாய்த்தான் இருக்க வேண்டும். அவளை போன்றதான வேசிகளுக்கு அவள் தாயாயிருக்கிறாள். செவி கொடுங்கள், கவனியுங்கள், அவளில் அது அப்படியே ஊரட்டும், அவளில் தௌஷினத்தின் நாமங்கள் இருந்தன. அது என்ன? இப்பொழுது இங்கே இருக்கின்ற ஊழியர்களுக்கும் உள்நாடாவை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களுக்கும் நாம் அப்படியே அமைதியாக இருப்போமாக. அந்த தூஷணமான நாமங்கள் தான் என்ன? மெத்தடிஸ்ட், பாப்டிஸ்ட், பிரஸ்பிடேரியன், லூதரன், பெண்டெகோஸ்தே முதலானவைகள் தூஷண நாமங்கள். ஏனென்றால் அவைகள் ஸ்தாபனங்கள், தேவனுக்கு அவைகள் வேசித்தனம். அவள் இருப்பது போன்றே அந்த கூட்டங்களில் இருக்கின்ற அவர்கள் ஏன் அவள் ஒரு மெத்தடிஸ்டில் இருந்து இதை செய்கிறார், அவர் பெண்டெகோஸ்தில் இருந்து இதை செய்கிறான், அவன் பிரஸ்பிடேரியன் இருந்து இது செய்கிறான் என்று ஜனங்கள் கூறுகின்றனர். அவர்கள் நாள் காட்டியில் இருக்கின்ற எல்லா காரியங்களையும் செய்கின்றனர் என்று உங்களுக்கு தெரியும். அது என்ன? அதனுடைய பெயர்கள் கிறிஸ்துவை போன்று இருக்க வேண்டும், கிறிஸ்தவ பெயரில் அழைக்கப்பட வேண்டும். அது தூஷண நாமங்களாயிருக்கிறது. அவைகள் சபைகள் அல்ல, தவறாக சபைகள் என்று அழைக்கப்படுகின்றன. அவைகள் விடுதிகளாயிருக்கின்றன. இப்பொழுது உங்களுக்கு புரிகின்றதா நான் ஏன் ஸ்தாபனங்களுக்கு விரோதமாக உள்ளேன் என்று? ஜனங்களுக்கு விரோதமாய் அல்ல, அந்த ஸ்தாபனத்தின் ஒழுங்குகளுக்கு விரோதமாயிருக்கிறேன். பாருங்கள், இந்த விடுதிகளின் தூஷணமான நாமங்கள் கவனியங்கள் தவறாக சபைகள் என்று அழைக்கப்படுகின்றது. மெத்தடிஸ்ட் சபை, பாப்டிஸ்ட் சபை, பிரஸ்பிடேரியன் சபை, பெண்டெகோஸ்தி சபை, லூதரன் சபை, ஐக்கிய சகோதரர்கள் சபை, அப்படி ஒரு காரியமே கிடையாது. அது வேத வார்த்தைகளின்படி ஆனதல்ல. அங்கே ஒரே ஒரு சபைதான் இருக்கிறது, அதனோடு உங்களால் சேர்ந்து கொள்ள முடியாது. நீங்கள் அதற்குள்ளாக பிறக்கிறீர்கள், நீங்கள் அதற்கு முன்குறிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த பூமியின் மேல் இயேசு கிறிஸ்துவின் காண முடியாத சரீரமானது வார்த்தை வெளிப்படுகிறதாயிருக்கிறது. தேவனுடைய குமாரர்களும் குமாரத்திகளுமாய் அவர்கள் அவை ஒன்றையும் சேர்ந்தவர்கள் அல்ல, அவர்கள் மத்தியிலிருந்து வெளியே வாருங்கள் என்று அவர் சொன்னார். ஆம், இப்பொழுது சீக்கிரமாய் கவனியுங்கள். உங்களை களைத்து போக பண்ண நான் விரும்பவில்லை, ஆனால் நீங்கள் மட்டும் எனக்கு ஒரு சில நிமிஷங்கள் தருவீர்களானால் நான் என்னால் முடிந்த அளவுக்கு சீக்கிரமாய் முடிக்கிறேன். ஆனால் அதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், அதனால் நீங்கள் அதை தவறவிட முடியாது. புரிகின்றதா? நினைவிருக்கட்டும், தாயாகிய ரோமாபுரி தூஷணமான நாமங்களால் நிறைந்திருக்க அவள் காணப்பட்டாள். வேசிகளின் ஒரு தாய். பின்னர் அவர்கள் வேசிகளானால், ஒரு வேசி என்றால் என்ன? மகாவேசி என்றால் என்ன? ஒரு வேசியை போன்றே அவளுடைய திருமண வாக்குறுதிக்கு உண்மை இல்லாதவளாக அப்படி ஜீவிக்காத ஒரு ஸ்திரீயாகும். கிறிஸ்துவின் சபை என்று உரிமை கோருகின்ற எந்த ஒரு சபையும் தேவனுடைய வார்த்தையை மறுதளிக்கும் போது அவள் அவளுடைய திருமண வாக்குறுதிக்கு உண்மை இல்லாதவளாயிருக்கிறாள். அப்படியானால் அவள் கோட்பாடுகளை கூட்டிக் கொள்வதனால் விபச்சாரம் செய்து கிறிஸ்துவையும் அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமையாகிய பரிசுத்த ஆவியும் ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக உலகத்தோடும் அவளுடைய ஞானத்தோடும் வேசிதனம் பண்ணுகிறாள். அதே காரியத்தை செய்த வேசிகளுக்கு அவள் தாயாக இருக்கிறாள். தீ கொதிக்க வைக்கும் பாத்திரத்தை பார்த்து பானையானது எண்ணெய் பசியாக இருக்கிறாய் என்று கூற முடியாது என்று உங்களுக்கு தெரியும். பாருங்கள், ஒன்றின் ஆறும் மற்றொன்றின் அரடஜனும். இந்த ஜனங்களில் சிலர் கத்தோலிக்கத்தை பார்த்து கேலி செய்கின்றனால் இவர்களோ இப்படிப்பட்டதொன்றை சார்ந்தவளாய் இருக்கிறார்கள். தவறான தண்ணீர் ஞானஸ்தானத்துக்கு அவள் தாயாக இருந்தால், பரிசுத்த ஆவியை பெற்றதின் தவறான அத்தாட்சிக்கு அவள் தாயாக இருக்கிறாள். நீங்களோ அவளோடு சேர்ந்து அவளை பின்பற்றுகிறீர்கள். அது உண்மைதானா சகோதரன்? சற்று நேரம் அமைதியாயிருங்கள். பாருங்கள், அவள் விடுதிகளின் தூஷண நாமங்களுக்கு தாயாயிருக்கிறாள். ஜனங்கள் விடுதிகளை சேர்ந்து கொண்டு ஒரு நிந்தையை கொண்டு வந்து எந்த விடமாகவும் ஜீவித்து அரைக்காசியத்தை அணிந்து கொண்டு ஸ்திரீகள் தலைமையினை வெட்டிக்கொண்டு வர்ணம் பூசிக்கொண்டு பாட்டுக் குடுக்களில் பாடிக்கொண்டு புகைப்பிடித்துக் கொண்டு ராபோஜனத்தில் பங்கு பெற்றுக் கொண்டும் உலகத்தின் எல்லா அசுசியும் உடையவர்களாய் ஜனங்களாய் இருந்து கொண்டு அவிசுவாசிகளுக்கு தடுக்கல்களாய் இருக்கிறார்கள். தீமத்தேயது குறித்து பேசவில்லையா பரிசுத்த ஆவி? கவனியுங்கள், பாருங்கள், ரோமாபுரியாகிய அவள் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தாயாக இருக்கிறார். அவள் செய்தது போன்றே நீங்களும் சரியாக அப்படியே உங்கள் ஸ்தாபனங்களில் செய்தீர்கள். வார்த்தைக்கு பதிலாக கோட்பாட்டை உட்புகுத்தினீர்கள். ஏனென்றால் ஒரு கூட்ட மனிதர்கள் அதை ஒன்று கூட்டி பிரஸ்பிட்டர்கள், பேராயர்கள் முதலானவர்களும் அது இந்தவிடமாகத்தான் இருக்க வேண்டும் என்றார்கள். சரியாக அதுதான் ரோமாபுரியில் சம்பவித்தது. என்னுடைய போதக சகோதரனே, நீங்கள் முழு தேவனுடைய வார்த்தையும் ஏற்றுக்கொள்ள முயற்சிக்கிறீர்கள். நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்று பாருங்கள். சரியாக புறம்பே போவீர்கள். தேவன் உங்களுக்கு அதை சொன்னாரா அல்லது இல்லையா என்பதை நாம் இப்பொழுது சில நிமிடங்களில் பார்ப்போம். புரிகின்றதா? சரி, பாருங்கள், அவள் ஒவ்வொருவருக்கும் தாயாக இருக்கிறாள். ஏனென்றால் வேத வாக்கியங்களில் எழுதப்பட்டிருந்தவைகளை எடுத்து போட்டு கோட்பாடுகளை முதலாவதாக கூட்டிக் கொண்டவள் அவள்தான். ஏனென்றால் வார்த்தையின் ரூபகாரப்படுத்தப்பட்ட ஜீவியத்தை உடைய அபிஷேகம் பெற்ற தீர்க்கதரிசிகளை முதலாவதாக புறக்கணித்தவள் அவள்தான். ஏனென்றால் அவர்களுடைய புத்தி கூர்மை உள்ள சாமர்த்தியமான மனிதர்கள், ரோம சக்கரவர்த்திகள் முதலானவர்கள் கிறிஸ்தவ மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அதை அவர்களுடைய சொந்த வழியில் ஏற்றுக்கொண்டார்கள். புரிகின்றதா? அது சரியே. அவர்களுடைய சொந்த வழியில் அது இருக்கும்படி அவர்கள் விரும்பினார்கள். புரொட்டஸ்டன்ட்களும் கூட எந்த விதத்திலும் அதற்கு மேலானவர்கள் அல்ல. பொறுங்கள், இன்னும் சிறிது நேரத்தில் படிப்படியாக கர்த்தருக்கு சித்தமானால் நாம் அதை பார்ப்போம். கவனியுங்கள், அப்படிப்பட்டதான அந்த நேரத்தில் தான் பேதுரு ரோமாபுரியில் இருந்தார் என்று ரோம சபை கூறுகின்றது. ஆனால் சரித்திரம் கூறுகின்றது, வேதமும் கூறுகின்றது, அதாவது அந்த நேரத்தில் தான் கிளாடியஸ் எல்லா யூதர்களையும் ரோமாபுரியை விட்டு வெளியேற வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்தான். பவுல் எபேசு சபையை கடந்து மேடான தேசங்களுக்கு வந்து அங்கே இந்த சீசர்களை கண்டான். அங்கே அவன் ஆக்கில்லான் பிரிஸ்கில்லால் என்பவர்களை அவர்கள் கடந்து போய்விட்ட பின்னர் இந்த சபையில் உள்ள ரோம சகோதரர்கள் அவர்களுடைய சொந்த கருத்துக்களை உருவாக்கிக் கொண்டு விக்கிரக ஆராதனையை உடன் சேர்த்துக் கொண்டனர். அதற்கு பின்னர் கான்ஸ்டன்டைன், அவனுடைய தாயார் ஒரு உண்மையான கிறிஸ்தவனாய் இருந்து அவனுடைய மகனும் ஒரு கிறிஸ்தவனாய் இருப்பான் என்று நம்பிக்கையாய் இருந்தால், ஆனால் அவனோ ஒரு அரசியல்வாதியாயிருந்தான். ரோமாபுரியின் பெரும்பாலோனோர் அல்லது அதில் ஒரு பெரிய பகுதி அல்லது ஏழ்மையான ஜனங்கள் கிறிஸ்துவின் மூலமாய் உள்ள ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டனர் என்பதை அவன் கண்டான். அதற்கு பின்னர் அவர்கள் பிரபல்யமாக தொடங்கினர். ஏனென்றால் அவர்கள் வீனஸை கீழே இறக்கி அங்கே மரியாதை வைத்து, யூபிட்டரை கீழே இறக்கி பேதுருவை அங்கே வைப்பது முதலான காரியங்களை செய்து அங்கே சீஷர்களை வைத்தார்கள். அது எல்லாராலும் மிகவும் அறியப்பட்டதொரு மார்க்கமானது. அவர்கள் தீரமுள்ளவர்களாக இருந்தனர். கிறிஸ்தவர்களாகி அவர்கள் மறிக்க ஆயத்தமாயிருந்தார்கள். நாங்கள் தான் துவக்கம் என்று கத்தோலிக்க சபை கூறுகிறது. அது முற்றிலுமாக உண்மையே. கத்தோலிக்க சபையானது பெண்டேகோஸ்தே நாளன்று துவங்கியது. ஆனால் அவளை வெளியே கொண்டு வந்தது இங்கே இருக்கின்றது. அவள் ஸ்தாபனமாக்கிக் கொண்டு வார்த்தையிலிருந்து கோட்பாடுகளை உட்புகுத்தியது. 10 வருடங்களுக்கு மேலாக இங்கு இருப்பவர்களுக்கு கடைசியாக வந்த கோட்பாடு நினைவிருக்கும். அதாவது மரியாள் பரவேறினாள் என்று 10 வருடங்களுக்கு முன்னர் வந்தது. இன்னொரு கோட்பாடு சபைக்கு சேர்க்கப்பட்டது. வேத வார்த்தைகளுக்கு பதிலாக அது கோட்பாடாக இருக்கிறது. வேத வார்த்தை என்ன கூறுகிறது என்பதை பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லை. சபை என்ன சொல்லுகிறதோ அதுதான் என்று அவர்கள் உங்களுக்கு புரிய வைப்பார்கள். அந்த பாதிரியார் என்னிடத்தில் தேவன் அவருடைய சபையில் இருக்கிறார் என்று கூறினார். அதற்கு நான், தேவன் அவருடைய வார்த்தையில் இருக்கிறார் என்றேன். அவன் சொன்னான், சரி, அந்த வேதாகமம் வெறுமனே ஆதி கத்தோலிக்க சபையின் ஒரு சரித்திரமே என்று. நான் அதற்கு, அப்படியானால் நான் ஒரு ஆதி கத்தோலிக்கன் என்றேன். நான் தொடர்ந்து நீர் ஒரு குருவானவராய் இருந்தும் அது என்னை உமை காட்டிலும் அதிகமாக கத்தோலிக்கு நாக்குகிறது என்று கூறினேன். புரிகின்றதா? நான் சொன்னேன், அது அருவாக இருந்தால் அப்பொழுது நான் அதுதான் என்றேன். நான் சொன்னேன், பாருங்கள், அப்போஸ்தலர்கள் என்ன போதித்தார்களோ அதை அப்படியே நான் விசுவாசிக்கிறேன். அதற்குள்ளாக மனிதன் திணித்ததை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்று. சரியாக அந்த விதமாகத்தான் அது நடந்தது. நிச்சயமாக அப்படித்தான் இருந்தது. அது சரியாக அதே விதமாகத்தான் சென்றது. இப்பொழுது வரலாற்றை கவனியுங்கள். அதன் பிறகு அவர்கள் கோட்பாடுகளை கூட்ட ஆரம்பித்தனர். பவுல் அங்கே வந்தபோது நமக்கு தெரியும் வரலாற்றின்படியாய் அவன் அந்த முதல் சபையை கூட சந்திக்கவில்லை. ஏனென்றால் அவனால் விக்கிரக ஆராதனையை சகிக்க முடியவில்லை. ஆனால் அவன் இரண்டாவது சபையை சந்தித்தான். அவர்கள் அதை இரண்டாவது ரோம சபை என்று ஸ்தாபித்துக் கொண்டனர். அந்த நியாசா ஆலோசனை சங்கம் வந்தபோது அங்கேதான் கான்ஸ்டன்டைன் ராஜ்யத்தை இணைப்பதற்கான கருத்தை கண்டான். அதே காரியத்தை
ஆகாப் யோசேபேலுடன் செய்தான். அங்கே அவளை மணந்து கொண்டான். புரிகின்றதா? அவனுடைய ஜனங்களை இணைத்து அதிலிருந்து ஒரு மகத்தான வல்லமையான தேசத்தை உண்டு பண்ணும் சந்தர்ப்பத்தை கண்டவுடனே அவர்களுடைய மார்க்கத்தை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் என்று அவன் கருதினான். ஆகையினால் அவன் அவர்களுக்கு ஒரு நாட்டு சபை மார்க்கத்தை உண்டு பண்ணினான். அந்த நியாசா ஆலோசனை சங்கம் அவர்களுக்கு நடந்தபோது இந்த கேள்விகள் எல்லாம் எழும்பினது. அதாவது, ஒரு தேவனா அல்லது மூன்றா? அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டுமா அல்லது பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் கொடுப்பதா? இந்த எல்லா கேள்விகளும் கொண்டு வரப்பட்டு அங்கு ஒரு பரபரீட்சை உண்டானது. அப்பொழுது ஆட்டுத்தோலை அவர்கள் மேல் சுத்திக் கொண்டு வேறு ஒன்றும் இல்லாத தீர்க்கதரிசிகள் மூலிகைகளை சாப்பிட்டுக் கொண்டு வெளியே வந்தனர். சரியா? ஆனால் அந்த பெரிய உத்தியோகஸ்தர்கள் அவர்கள் ஏற்கனவே வழிவகுத்துக் கொண்டு சபைக்குள்ளாக வந்து உலக நியாயத்தினால் வாயடித்து விட்டார்கள். ஆனால் அவர்களிடத்திலோ கர்த்தர் உரைக்கிறதாவது என்பது இருந்தது. அவள் சுமார் ஒரு 1000 ஆண்டு காலத்திற்கு அஞ்ஞான இருளுக்குள் சென்றாள். ஆனால் அவள் மீண்டுமாக உடைந்து மலர துவங்கினாள். அது சரி, உங்களால் அதை கொன்று போட முடியாது, இவைகள் பட்சித்த வருஷங்களை நான் திரும்பவும் அளிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த ஸ்தாபனங்கள் கோட்பாட்டை கூட்டிக் கொண்டன. இதை செய்ய, கோட்பாடுகளை கூட்டிக் கொள்ள எந்த சபைக்கும் உள்ள ஒரே ஒரு வழி என்னவென்றால், எந்த ஸ்தாபனத்துக்கும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து புறம்பாவதற்குள்ள ஒரே ஒரு வழி என்னவென்றால், புனித வேத வார்த்தைகளுக்கு பதிலாக கோட்பாடுகளை கூட்டிக் கொள்வதேயாகும். உங்களுடைய பாரம்பரியங்களை அல்லது உங்களுடைய சபையின் போதகங்களை வேத வார்த்தைகளுக்கு முரணாய் இருந்தாலும் அதை கூட்டிக் கொள்வதேயாகும். நீங்களே அந்த காரியங்களை செய்து கொண்டு உங்களால் எப்படி கத்தோலிக்க சபையை குற்றப்படுத்த முடியும்? உங்களுக்கு புரிகின்றதா? சரி, இப்பொழுது சற்று சிந்தியுங்கள். வேத வார்த்தைகளால் தவறி போக முடியாது. கோட்பாடுகள் அதன் துவக்கமே ஒரு பொய். நீங்கள் ஒரு ஸ்தாபனத்தை ஏற்றுக்கொள்ளும் போது உங்களிடத்தில் ஏற்கனவே ஒரு கோட்பாடு இருக்கிறது. ஏனென்றால் அது ஏதோ கூட்டப்பட்ட காரியமாக இருக்கிறது. அது வேத வார்த்தை அல்ல, அது வேத வார்த்தைகளிலும் இல்லை. ஸ்தாபனம் என்று அப்படிப்பட்ட ஒரு காரியமே கிடையாது. நீங்கள் உலகமெங்கும் போய் ஸ்தாபனங்களை ஏற்படுத்துங்கள் என்று உங்களுக்கு கட்டளையிடுகிறேன் என்று இயேசுவானவர் கூறவே இல்லை. இல்லை ஐயா, அப்படி ஒரு காரியமே கிடையாது. இதை செய்வதென்பது புனித வேத வார்த்தைகளை புறக்கணிப்பதாகும். இந்த காரியமானது செய்யப்பட்ட போது அது பிறப்பினால் ஆன சபை என்பதில் இருந்து கோட்பாடு கொள்கைகளான சபை என்பதாய் மாற்றப்பட்டது. சபை என்பதாய் அல்ல, நான் மன்னிப்பு கோருகிறேன், விடுதி என்பதாகும். நீங்கள் ஒரு சபைக்குள்ளாக பிறக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் ஒரு விடுதியில் சேர்ந்து கொள்ளுகிறீர்கள். அது பாப்டிஸ்ட் சபை அல்ல, மெத்தடிஸ்ட் சபை அல்ல, பெந்தேகோஸ்தே சபை அல்ல. அது பாப்டிஸ்ட் விடுதி, பெந்தேகோஸ்தே விடுதி, அப்படியாயது இருக்கிறது. நீங்கள் அதில் சேர்ந்து கொள்ளுகிறீர்கள், அப்படி ஒரு காரியமே கிடையாது. நீங்கள் அதற்குள்ளாக பிறக்கிறீர்கள். நிக்கோதேமுவுக்கு அது சொல்லப்பட்டது. எனவே நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று பாருங்கள். ஓ என்னே, இதன் காரணமாகத்தான் நான் அதற்கு எதிராக இருக்கிறேன். அதற்குள்ளாக இருக்கிற ஜனங்களுக்கு எதிராக அல்ல, அந்த ஒழுங்குகள் அதற்கு எதிராக தான் நான் இருக்கிறேன். காரணம், அவர்களால் முடியாது. அந்த மூப்பர்களில் ஒருவர் அல்லது வேறு யாராவது ஒருவர் அந்த சபைகளில் ஒன்றில் அந்த உபதேசத்துக்கு முரணாக இருக்கின்ற வேதத்தில் உள்ள ஏதாவது காரியத்தை பிரசங்கித்தால் அந்த சபையில் இருக்கின்ற அந்த பிரகடனத்தின்படியாய் அப்படியே அவனை சபைக்கு புறம்பாக்கி போடுதல். அதுபோன்று ஆமையா, அவர்களில் சிலர் அவ்வளவு கிருத்தரமாய் இருந்து அவர்களுடைய சொந்த மனிதர்கள் மூலமாயல்லாமல் வேறெந்த சபைக்காவது வந்தால் ஒரு எழுப்புதலை கூட வரவிட மாட்டார்கள். ஏன் அவர்கள் அப்படி இருக்கிறார்கள்? ஒரு சமயம் ஒரு பிரசங்கியாருக்கு யாரோ ஒருவர் கொடுக்கப் போவதாக இருந்தார். சரியாக இங்கே இந்த தேசத்தில் ஒரு சிறு வயதான பிரசங்கியார் வீதியில் நின்று கொண்டு மனந்திருவதற்காக அழுது கொண்டும் கெஞ்சிக் கொண்டும், வாருங்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுங்கள் என்று அதுபோன்ற காரியங்களையும் கூறிக்கொண்டு இருந்தாராம். பெந்தேகோஸ்தே ஸ்தாபனத்தை சேர்ந்த யாரோ ஒருவர் வந்து ஒரு மனிதனுடைய கரங்களில் $1 கொடுத்ததினால் அவருடைய சபைக்கு விரோதமாக அவர் விபசாரம் செய்திருக்கிறார். எனவே அவர் கட்டாயம் மனந்திரும்ப வேண்டும் என்பதாயிற்று. கத்தோலிக்கத்தை குறித்து நீங்கள் பேசுகிறீர்கள், அது சரி. நானும் கூட எதைப்பற்றி பேசுகிறேன் என்று உங்களுக்கு தெரியும், அல்லது எப்படி இருந்தாலும் இந்த சபைக்கு தெரியும். சரி, வேத வார்த்தைகளை புறக்கணிப்பதற்கு இதை செய்யுங்கள். இதை நீங்கள் செய்யும் போது அது மாறிப்போகிறது. அதன் பிறகு நீங்கள் கோட்பாட்டை கூட்டி ஒரு ஸ்தாபனத்தில் சேரும்போது நீங்கள் தன்னில் தாங்களாகவே உங்களுடைய முதலாவது கோட்பாட்டை ஏற்றுக்கொள்கிறீர்கள். ஏனென்றால் அது வேத வார்த்தைகளின் படியாய் அல்ல. எனவே அது ஏதோ காரியம்
கூட்டி சேர்க்கப்பட்டதாக இருக்கிறது. ஒரு கோட்பாடு என்பது ஏதோ ஒரு காரியம் கூட்டப்பட்டதாக இருக்கிறது, அந்த இடத்தை எடுத்துக் கொள்கிறது, அது பிறப்பின் ஸ்தானத்தை எடுத்துக் கொள்கிறது. நீங்கள் ஒரு ஸ்தாபனத்தை சேர்ந்து கொள்ளும் போது ஒரு கோட்பாட்டை கூட்டிக் கொள்ளுகிறீர்கள். சரி, இது செய்யப்படும் போது அப்பொழுது பிறப்பின் மூலமான சபை என்பதிலிருந்து கோட்பாட்டின் அல்லது கொள்கையின் மூலமான விடுதி என்பதாக ஆகிறது. ஏனென்றால் பாருங்கள், வேதபாட்டின்படியா இல்லாததால் அது துவக்கத்திலேயே கோட்பாடாக இருக்கிறது. நீங்கள் உலகமெங்கும் போய் ஸ்தாபனங்களை உண்டாக்குங்கள் அல்லது அமைப்புகளை உண்டாக்கி ஜனங்களை ஒன்று கூட்டுங்கள் என்று இயேசுவானவர் கூறினதே இல்லை. அவர் சொன்னார், போய் சீஷர்களாக்குங்கள் என்றுதான். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? ஆமென். எனவே பாருங்கள், நீங்கள் முற்றிலுமாக புறம்பே இருக்கிறீர்கள். செவி கொடுங்கள், இங்கே கவனியுங்கள். இன்னொரு காரியத்தை பார்த்துவிட்டு நான் அதை முடிக்கப் போகிறேன். சரியாக இந்த நேரத்தில் நேராக ஒரு காரியத்தை ஆணித்தரமாக பதிய வைப்போமாக. எத்தனை பேரிடத்தில் மூல கிரேக்க ஏடுகளிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட எம்பாட்டிக் டயகலாட் என்ற கிரேக்க அகராதி இருக்கிறது? வாசித்து பாருங்கள். எந்த கிரேக்க பண்டிதனை வேண்டுமானாலும் கொண்டு வாசியுங்கள். நூலகத்துக்கு சென்று கிரேக்க அகராதியை எடுத்துக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் 17 வாசியுங்கள். நீங்கள் அதை வாசிக்கும் பொழுது ஜேம்ஸ் அரசனின் மொழிபெயர்ப்பில், ஆவிக்குள் என்னை வனாந்திரத்துக்குள் கொண்டு போனான், தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறியிருக்க கண்டேன் என்று கூறப்பட்டுள்ளது. அதைதான் ஜேம்ஸ் அரசனின் மொழிபெயர்ப்பு கூறுகிறது. ஆனால் மூல மொழிபெயர்ப்பு இவ்விதமாக கூறுகிறது, அதாவது ஆவியில் என்னை கொண்டு போனான், தூஷணத்தின் நாமங்களால் நிறைந்த ஒரு ஸ்திரீயை கண்டேன் என்று. அங்கே தூஷணமான நாமங்கள் என்பதற்கும் தூஷணத்தின் நாமங்கள் என்பதற்கும் இடையே பெருத்த வித்தியாசங்கள் இருக்கிறது. இப்பொழுது கவனியுங்கள், 7 மலைகளின் மேல் உட்கார்ந்து கொண்டு உலகத்தின் வல்லமைகளை கட்டுப்படுத்திக் கொண்டு இருக்கிறது ரோம சபைதான் என்பதை நாம் எல்லாரும் புரிந்தும் அறிந்தும் இருக்கிறோம். அவள் ஒரு மகா வேசி என்றும் வேசிகளுக்கு தாய் என்றும் அழைக்கப்பட்டார். கவனியுங்கள், வேசி என்றால் என்ன? அது ஒரு மனிதனாக இருக்க முடியுமா? அது ஒரு ஸ்திரீயாகத்தான் இருக்க வேண்டும். ஆக அது ஒரு ஸ்திரீயாக இருந்தால் அது ஒரு சபையாய்த்தான் இருக்க வேண்டும். அவளை போன்றதான வேசிகளுக்கு அவள் தாயாயிருக்கிறாள். செவி கொடுங்கள், கவனியுங்கள். அவளில், அது அப்படியே ஊரட்டும், அவளில் தூஷணத்தின் நாமங்கள் இருந்தன. அது என்ன? இப்பொழுது இங்கே இருக்கின்ற ஊழியர்களுக்கும் உள்நாடாவை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களுக்கும் நாம் அப்படியே அமைதியா இருப்போமாக. அந்த தூஷணமான நாமங்கள் தான் என்ன? மெத்தடிஸ்ட், பாப்டிஸ்ட், பிரஸ்பிட்டேரியன், லூதரன், பெந்தகோஸ்தே முதலானவைகள் தூஷின நாமங்கள். ஏனென்றால் அவைகள் ஸ்தாபனங்கள், தேவனுக்கு அவைகள் வேசித்தனம். அவள் இருப்பது போன்றே அந்த கூட்டங்களில் இருக்கின்ற அவர்கள் ஏன் அவள் ஒரு மெத்தடிஸ்டில் இருந்து இதை செய்கிறார், அவர் பெந்தகோஸ்தில் இருந்து இதை செய்கிறான், அவன் பிரஸ்பிட்டேரியன் இருந்து இது செய்கிறான் என்று ஜனங்கள் கூறுகின்றனர். அவர்கள் நாள் காட்டியில் இருக்கின்ற எல்லா காரியங்களையும் செய்கின்றனர் என்று உங்களுக்கு தெரியும். அது என்ன? அதனுடைய பெயர்கள் கிறிஸ்துவை போன்று இருக்க வேண்டும், கிறிஸ்தவ பெயரில் அழைக்கப்பட வேண்டும். அது தூஷண நாமங்களாயிருக்கிறது. அவைகள் சபைகள் அல்ல, தவறாக சபைகள் என்று அழைக்கப்படுகின்றன. அவைகள் விடுதிகளாயிருக்கின்றன. இப்பொழுது உங்களுக்கு புரிகின்றதா நான் ஏன் ஸ்தாபனங்களுக்கு விரோதமாக உள்ளேன் என்று? ஜனங்களுக்கு விரோதமாய் அல்ல, அந்த ஸ்தாபனத்தின் ஒழுங்குகளுக்கு விரோதமாயிருக்கிறேன். பாருங்கள், இந்த விடுதிகளின் தூஷணமான நாமங்கள், கவனியங்கள், தவறாக சபைகள் என்று அழைக்கப்படுகின்றது. மெத்தடிஸ்ட் சபை, பாப்டிஸ்ட் சபை, பிரஸ்பிட்டேரியன் சபை, பெந்தகோஸ்தே சபை, லூதரன் சபை, ஐக்கிய சகோதரர்கள் சபை, அப்படி ஒரு காரியமே கிடையாது. அது வேத வார்த்தைகளின்படி ஆனதல்ல. அங்கே ஒரே ஒரு சபைதான் இருக்கிறது, அதனோடு உங்களால் சேர்ந்து கொள்ள முடியாது. நீங்கள் அதற்குள்ளாக பிறக்கிறீர்கள், நீங்கள் அதற்கு முன்குறிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த பூமியின் மேல் இயேசு கிறிஸ்துவின் காண முடியாத சரீரமானது வார்த்தை வெளிப்படுகிறதாக இருக்கிறது. தேவனுடைய குமாரர்களும் குமாரத்திகளுமாய் அவர்கள் அவை ஒன்றையும் சேர்ந்தவர்கள் அல்ல. அவர்கள் மத்தியிலிருந்து வெளியே வாருங்கள் என்று அவர் சொன்னார். ஆம், இப்பொழுது சீக்கிரமாய் கவனியுங்கள். உங்களை களைத்து போக பண்ண நான் விரும்பவில்லை, ஆனால் நீங்கள் மட்டும் எனக்கு ஒரு சில நிமிஷங்கள் தருவீர்களானால் நான் என்னால் முடிந்த அளவுக்கு சீக்கிரமாய் முடிக்கிறேன். ஆனால் அதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், அதனால் நீங்கள் அதை தவறவிட முடியாது. புரிகின்றதா? நினைவிருக்கட்டும், தாயாகி ரோமாபுரி தூஷணமான நாமங்களால் நிறைந்திருக்க அவள் காணப்பட்டால் வேசிகளின் ஒரு தாய். அவர்கள் வேசிகளானால், ஒரு வேசி என்றால் என்ன? மகாவேசி என்றால் என்ன? ஒரு வேசியை போன்றே
அவளுடைய திருமண வாக்குறுதிக்கு உண்மை இல்லாதவளாக அப்படி ஜீவிக்காத ஒரு ஸ்திரீயாகும். கிறிஸ்துவின் சபை என்று உரிமை கோருகின்ற எந்த ஒரு சபையும் தேவனுடைய வார்த்தையை மறுதளிக்கும் போது அவள் அவளுடைய திருமண வாக்குறுதிக்கு உண்மை இல்லாதவளாயிருக்கிறாள். அப்படியானால் அவள் கோட்பாடுகளை கூட்டிக் கொள்வதனால் விபச்சாரம் செய்து கிறிஸ்துவையும் அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமையாகிய பரிசுத்த ஆவியையும் ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக உலகத்தோடும் அவளுடைய ஞானத்தோடும் வேசிதனம் பண்ணுகிறாள். அதே காரியத்தை செய்த வேசிகளுக்கு அவள் தாயாக இருக்கிறாள். தீ கொதிக்க வைக்கும் பாத்திரத்தை பார்த்து பானையானது எண்ணெய் பசையாக இருக்கிறாய் என்று கூற முடியாது என்று உங்களுக்கு தெரியும். பாருங்கள், ஒன்றின் ஆறும் மற்றொன்றின் அரடஜனும். இந்த ஜனங்களில் சிலர் கத்தோலிக்கத்தை பார்த்து கேலி செய்கின்றனால் இவர்களோ இப்படிப்பட்டதொன்றை சார்ந்தவளாயிருக்கிறார்கள். தவறான தண்ணீர் ஞானஸ்தானத்துக்கு அவள் தாயாக இருந்தால், பரிசுத்த ஆவியை பெற்றதின் தவறான அத்தாட்சிக்கு அவள் தாயாக இருக்கிறாள். நீங்களோ அவளோடு சேர்ந்து அவளை பின்பற்றுகிறீர்கள். அது உண்மைதான சகோதரன். சற்று நேரம் அமைதியாயிருங்கள். பாருங்கள், அவள் விடுதிகளின் தூஷண நாமங்களுக்கு தாயாயிருக்கிறாள். ஜனங்கள் விடுதிகளை சேர்ந்து கொண்டு ஒரு நிந்தையை கொண்டு வந்து எந்த விடமாகவும் ஜீவித்து அரைக்கால் சட்டை அணிந்து கொண்டு ஸ்திரீகள் தலைமையிலே வெட்டிக் கொண்டு வர்ணம் பூசிக்கொண்டு பாட்டு குடுக்களில் பாடிக்கொண்டு புகைப்பிடித்துக் கொண்டு ராபோஜனத்தில் பங்கு பெற்றுக் கொண்டும் உலகத்தின் எல்லா அசுசியும் உடையவர்களாய் ஜனங்களாய் இருந்து கொண்டு அபிசுவாசிகளுக்கு தடுக்கல்களாயிருக்கிறார்கள். தீமத்தை எது குறித்து பேசவில்லையா? பரிசுத்தாவி கவனியுங்கள், பாருங்கள், ரோமாபுரியாகிய அவள் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தாயாக இருக்கிறார். பாருங்கள், அவள் செய்தத போன்றே நீங்களும் சரியாக அப்படியே உங்கள் ஸ்தாபனங்களில் செய்தீர்கள். வார்த்தைக்கு பதிலாக கோட்பாட்டை உட்புகுத்தினீர்கள். ஏனென்றால் ஒரு கூட்ட மனிதர்கள் அதை ஒன்று கூட்டி பிரஸ்பிட்டர்கள் பேராயர்கள் முதலானவர்களும் அது இந்த விடமாகத்தான் இருக்க வேண்டும் என்றார்கள். சரியாக அதுதான் ரோமாபுரியில் சம்பவித்தது. என்னுடைய போதக சகோதரனே, நீங்கள் முழு தேவனுடைய வார்த்தையும் ஏற்றுக்கொள்ள முயற்சிக்கிறீர்கள். நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்று பாருங்கள். சரியாக புறம்பே போவீர்கள். தேவன் உங்களுக்கு அதை சொன்னாரா அல்லது இல்லையா என்பதை நாம் இப்பொழுது சில நிமிடங்களில் பார்ப்போம். புரிகின்றதா? சரி, பாருங்கள், அவள் ஒவ்வொருவருக்கும் தாயாக இருக்கிறாள். ஏனென்றால் வேத வாக்கியங்களில் எழுதப்பட்டிருந்தவைகளை எடுத்து போட்டு கோட்பாடுகளை முதலாவதாக கூட்டிக் கொண்டவள் அவள்தான். ஏனென்றால் வார்த்தையின் ரூபகாரப்படுத்தப்பட்ட ஜீவியத்தை உடைய அபிஷேகம் பெற்ற தீர்க்கதரிசிகளை முதலாவதாக புறக்கணித்தவள் அவள்தான். ஏனென்றால் அவர்களுடைய புத்தி கூர்மையுள்ள சாமர்த்தியமான மனிதர்கள் ரோம சக்கரவர்த்திகள் முதலானவர்கள் கிறிஸ்தவ மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அதை அவர்களுடைய சொந்த வழியில் ஏற்றுக்கொண்டார்கள். புரிகின்றதா? அது சரியே. அவர்களுடைய சொந்த வழியில் அது இருக்கும்படி அவர்கள் விரும்பினார்கள். நாகமான் அவனுடைய சொந்த தேசத்தின் தண்ணீர்களில் அவனுடைய குஷ்டரோகத்தை நீக்கி போட விரும்பினான். அவனுக்கு யோர்தானின் கலங்கலான தண்ணீர் பிடிக்கவில்லை. ஆனால் அவனுடைய குஷ்டம் அவனுக்கு தீர வேண்டி இருந்ததால் அந்த தீர்க்கதரிசி சரியாக கூறின வண்ணமாகவே அவன் அந்த கலங்கலான தண்ணீர்களுக்குள் நடந்து போயாக வேண்டும். பாருங்கள், தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. கவனியுங்கள், அவள் முதலாவது ஸ்தாபனமாக இருந்தாள். அவளுடைய குமாரத்திகளை பாருங்கள், அதே காரியத்தை செய்தார்கள். வார்த்தைக்கு பதிலாக கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் கூட்டிக் கொண்டார்கள். என்னிடம் சொல்லாதீர்கள், அதை விட்டு விலகி இராத ஒருவரை எனக்கு காட்டுங்கள். சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அதன் நிமித்தமாக வெளியே துரத்தப்படாத ஒரு போதகரை எனக்கு காண்பியுங்கள். அவர் ஒரு பிரபல்யமானவரானால் ஒருகால் அவரை அவருடைய பிரபல்யத்தின் காரணமாக அல்லது ஏதோ காரியத்தின் காரணமாக உங்களுக்கு தெரியும் அவரை வைத்துக் கொண்டிருக்க வேண்டியதாயிருக்கும். அதெல்லாம் பரவாயில்லை. இப்பொழுது குமாரி பாபிலோனை ஆராய்ந்து பார்த்து அவருடைய ரகசியங்களை காட்டின வெளிப்படுத்தல் 17 ஒரு வசனம் தள்ள வெளிப்படுத்தல் 18 ஒரு சில நிமிஷங்கள் பார்ப்போம். 7 மலைகளின் மேல் அமர்ந்திருக்கும் ஒரு சபை என்று வெளிப்படுத்தல் 17 விளக்குகிறது. அது பூமியின் ராஜாக்கள் அனைவரையும் ஆளுகின்ற வேட்டிக்கன் பட்டணமே ஆகும். அதுதான் சரியாக அப்படியே இருக்கிறது. ஜனாதிபதிகளும் கூட தனக்கு கீழாய் கொண்டிருக்கிறது. ஆனால் அவள் அங்கே இருக்கிறாள். உலகத்தின் ஐஸ்வர்யத்தை தன் கரத்திலே கொண்டவளாய் இருக்கிறாள். அது முற்றிலும் சரியே. அவளுடன் யாரால் யுத்தம் பண்ண முடியும்? அது உண்மையே. நம் எல்லாருக்கும் அது தெரிந்ததே. ஆனால் அவளோடு சம்பந்தப்பட்ட ஏதோ காரியத்தோடு நீங்கள் ஏன் சார்ந்திருக்க விரும்புகிறீர்கள்? இப்பொழுது அவளுடைய ரகசியங்களை விளக்கி கூறின 17 அடுத்த அதிகாரமாகிய 18 கவனியுங்கள். தேவனுடைய ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். செலபிரேட் மேன், இன்றிரவு நீங்கள் இங்கே இருக்கிறீர்களா? ஜெலா அவள் அதை கொண்டு வந்தால் அது அங்கே அறையில் இருக்கிறது. கத்தோலிக்க செய்தித்தாளாகிய சண்டே விசிட்டர் என்ற பத்திரிகை, அந்த கத்தோலிக்க தாளானது ஒரு போதகருக்கு பதிலளித்துக் கொண்டிருந்தது. அதில் சங்கை அவர்களே, வாட்டிகன் பட்டணத்தின் மேல் அல்லது போப்பானவரின் கிரீடத்தின் மேல் உள்ள ரோம லக்க எண்களாகிய விகேரியஸ் பில்லிடே என்ற எழுத்துக்கள், அது கத்தோலிக்க அலுவலகத்தில் இருக்கிறது. அதன் அர்த்தம்தான் வெளிப்படுத்தலில் கூறப்பட்டிருக்கின்ற மிருகத்தின் லக்கம் என்று கூறுகிறீர்களே என்றுள்ளது. அதற்கு அவர், ஏன், நிச்சயமாக அதுவேதான். அது சரியாக 666 எடுத்து கணக்கு வருகிறது. அது சரியாக அப்படியே இருக்கிறது. ரோம சபை அலுவலகம் அதை ஒப்புக்கொள்ளுகிறது. ஆனால் இதோ இருக்கிறது அவர்களுடைய பதில். சாமர்த்தியமுள்ள ஞானத்தினால் நிறைந்தது. ஆனால் உங்களுக்கு தெரியும், உங்களுடைய பெயர் ஒரு குறிப்பிட்ட பாஷையிலே ஒரு கால் அதே எண்ணிக்கையை கொடுக்கலாம் என்று கூறியுள்ளது. இந்த மனிதன் சொன்னான், வேறு பாஷையில் என்னுடையதும் ஏறக்குறைய அதே எண்ணிக்கையை கொடுக்கிறது. அவன் அதை கூட்டி சொன்னான், பாருங்கள், நானும் கூட ஏறக்குறைய 666 இருக்கிறேன். அந்த விடமாக 100 இருக்கிறார்கள் என்றான். எந்த காரியமாவது ஒவ்வொரு முறை எழும்பும் போதும் யாரோ ஒருவர் ஒரு 666 உடையவளாயிருக்கிறார்கள். சங்கையவர்களே, ஒரு பாஷையிலே உங்களுடைய சொந்த பெயர் கூட அந்த கிறிஸ்துவின் எண்ணிக்கையை கொண்டு வரலாம் என்பது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் ஏன் அப்படிப்பட்ட காரியங்களை சிந்திக்கிறீர்கள் என்றான். ஞானத்தை பார்த்தீர்களா? ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு மேலாய் தெரியும். கவனியுங்கள், அந்த விடமாக இருக்கலாம், ஒரு கால் என்னுடைய பெயரின் எண்ணிக்கையும் அந்த எண்ணாக வரலாம். ஆனால் எஞ்சியுள்ள தகுதிகளை என்னிடத்தில் இல்லையே. நான் மலையின் மேல் உட்கார்ந்து கொண்டிருக்கவில்லையே. நான் இந்த காரியங்களை சொல்லவில்லையே. நான் ஒரு ஆளுநர் அல்ல. நீங்கள் பாருங்கள், அது சரி. அந்த ஒருவரை குறித்துத்தான் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே உங்களுடைய உலக ஞானம் ஒன்றுமில்லாமல் போகின்றது. ஐயா, அது சரிதான். பரிசுத்த ஆவியானவின் பிரசன்னத்தில் எஞ்சியுள்ள தகுதிகள் என்னிடத்தில் இல்லை. ஆனால் அவனுக்கு இருக்கிறது. தேவனுடைய ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டு அவன் தேவன் என்று காண்பித்துக் கொண்டு 7 மலையின் மேல் அமர்ந்திருக்கிறான். நான் ஒன்றும் 7 மலையின் மேல் அமர்ந்திருக்கவில்லை. 666 என்ற எண்ணிக்கை வந்தாலும் கூட இந்த மற்ற தகுதிகள் என்னிடத்தில் இல்லை. ஆனால் அவனுக்கு இருக்கிறது. பாருங்கள், அங்கேதான் காரியம். புரிகின்றதா? எனவே யார் பரிசுத்த ஆவியின் மேல் சார்ந்திருக்கிறார்கள்? நீங்கள் என்னத்தை பேசுவோம் என்று கவலைப்பட வேண்டாம். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, அது உங்கள் பிதாவாயிருக்கிறார். எனவே உங்களுடைய ஞானமும் உங்களுடைய பரத்திலிருந்து வந்த புதிய பிறப்பும் இங்கே இந்த பூமியின் மேல் இருக்கும் இந்த காரியங்களுக்குள் இருக்கின்ற மகத்தான மந்திரவாதிகளோடும் உங்களால் எப்படி ஒப்பிட்டு பார்க்க முடியும்? ஏன், அவர்களுக்கு எல்லா மூளை முடுக்குகளும் தெரியுமே. மோசே தேவனுடைய கட்டளைகளை பின்பற்றி போய் அவனுடைய கோலை அவன் கீழே போட சர்ப்பமாக மாற உடனே மந்திரவாதிகள் வந்து அதே காரியத்தை செய்தபோது எப்படி மோசேயினால் நிற்க முடிந்தது? ஆனால் மோசேயோ தான் தேவனுடைய வார்த்தையை பின்தொடர்ந்தவன் என்பதை அறிந்தவனாய் அப்படியே நின்றான். அவனுடைய சர்ப்பமானது மற்றவர்களை விழுங்கி போட்டது. புரிகின்றதா? எனவே நீங்கள் கீழ்ப்படிந்த பொழுது கிடைத்ததானால் மோசே அவர்களை வாக்குத்தத்தத்தின் தேசத்துக்கு வழிநடத்திக் கொண்டு போன போது அவனால் என்ன செய்ய முடியும்? அங்கே குறுக்கே சமுத்திரம் வந்து அவர்களை அடைத்து போட்டது. ஆனால் தேவனுடைய பாதையோ நேராக அதன் ஊடாக சென்றது. ஆமென். நீங்கள் அமைதியாய் நின்று தேவனுடைய மகிமையை காணுங்கள். வார்த்தையை பின்பற்றி போகையில் அவனுடைய கடமையின் பாதையில் அது இருந்தபொழுது அங்கே நின்று அது திறக்கப்படுகின்றதை கவனியுங்கள். ஆமென். எனக்கு 53 வயதாகிறது. 33 வருடங்களாக அவரை சேவித்து வருகிறேன். அவரை சேவிக்க இன்னும் லட்சக்கணக்கான வருஷங்கள் இருக்கக்கூடாதா என வாஞ்சிக்கிறேன். அவருடைய வார்த்தை காக்கப்படும் போது அவர் இன்னமும் தவறி போனதை நான் கண்டதே இல்லை. அது உண்மையே. இப்பொழுது கவனியுங்கள், அவளுடைய பாவத்துக்கு பின்னர் அவளுடைய ரகசியங்கள் திரை நீக்கப்பட்டது. அதை அதிக நேரம் நாம் தியானித்தோம். நாம் அதை அறிந்திருக்கிறோம். இப்பொழுது அடுத்த அதிகாரம் வெளிப்படுத்தல் 18 நோக்கி பாருங்கள். ஒரு நிமிடம் நான் அதற்கு திருப்புகிறேன். அது ஒரு கால் ஒரு நல்ல காரியமாக இருக்கலாம். அது சில நிமிஷங்களே அல்லாமல் அதிக நேரம் எடுக்காது. அது ஒரு கால் உங்களுடைய நன்மையே கொடுக்கலாம். அது செய்யும் என்பதை நான் நம்புகிறேன். இப்பொழுது நாம் இங்கே 17:5 பார்க்கிறோம். மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கு பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. கவனியுங்கள், அந்த ஸ்திரீ சபையானது பரிசுத்தவான்கள் ரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் ரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறத கண்டேன்.
அவைகளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். பாருங்கள், அவளை காணும் பொழுது அவள் அவ்வளவு ஒரு மகத்தான அழகான காரியமாய் காணப்பட்டாள். அவள் வேசிகளுக்கும் வேசி மார்க்கத்துக்கும் ஸ்தாபனங்களுக்கும் தாயாக இருந்தாள். அவள் சரியாக அதைதான் செய்தாள். ஏனென்றால் அவள் செய்தது போன்றே கோட்பாடுகளை உட்புகுத்தினார். இப்பொழுது பாருங்கள், வெளிப்படுத்தல் 17 அதிகாரத்தின் 18 வசனத்தில் முடிகிறது. இப்பொழுது கவனியுங்கள், இவைகளுக்கு பின்பு அவளுடைய ரகசியங்கள் வெளியரங்கமான பொழுது, இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். இப்பொழுது இங்கே இன்னொரு தூதன் கீழே இறங்கி வருகிறான். அடுத்த அதிகாரம் அவளுடைய ரகசியமானது வெளியரங்கமானது. இப்பொழுது இது அவளுடைய ரகசியமும் அவளுடைய பிள்ளைகளின் ரகசியத்தின் கண்டுபிடிப்பாக இருக்கிறது. பாருங்கள், அவளை ஒரு வேசியாக ஆக்கினது என்ன என்பதை நாம் சரியாக புரிந்து கொண்டோம். ஏனென்றால் அவள் தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக விசாரம் செய்தாள். அதுதான் அவளை ஒரு ஸ்தாபனமாக ஆக்கினது. அவளால் ஒரு வேதாகம சபையாக இருந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது எழுதப்பட்ட வண்ணமாக ஒவ்வொரு வார்த்தையும் ஏற்றுக்கொள்ளாமல் எந்த ஒரு ஸ்தாபனத்தினாலும் ஒருபோதும் ஒரு வேதாகம சபையாக இருக்க முடியாது. அவைகளில் ஒன்று கூட அண்டவிதமாக இல்லை. எனக்கு தெரிந்த மட்டில் ஒன்று கூட இல்லை. எனவே அங்கே பாருங்கள், அவள் செய்கின்ற காரியங்களை ஸ்தாபனமாக்கிக் கொண்ட மாத்திரத்தில் வேற வார்த்தைகளின்படியாயும் அத்தாட்சிகளின்படியாயும் அவள் சரியாக அந்த இடத்திலேயே மறுக்கிறாள். அவள் கோட்பாட்டை ஏற்றுக்கொள்ளுகிறாள். இப்பொழுது கவனியங்கள், அதுதான் சம்பவித்தது. இந்த 18 அதிகாரத்தில் தேவன் ஒரு வல்லமையான தூதனை அனுப்புகிறார். அவளுடைய ரகசியங்கள் வெளியாக்கப்பட்ட பின்னர் ஒரு வல்லமையுள்ள தூதனை அல்லது செய்தியாளனை அனுப்புகிறார். இங்கே கவனியங்கள், இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. அவன் பலத்த சத்தமிட்டு, மகாபாபிலோன் குழப்பம் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. அவளுடைய வேசிதனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளோட வேசிதனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வ செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவான்களானார்கள் என்று விளம்பினார். பாருங்கள், அவளுடைய ரகசியம் வெளியாக்கப்பட்ட உடனேயே அவள் யாரென்றும் அவள் என்னவா இருந்தாள் என்றும் அவளுடைய குமாரத்திகள் யார் என்பதுமான ரகசியமானது வெளியாக்கப்பட்டது. அதன் பிறகு தேவன் ஒரு தூதனை, ஒரு செய்தியாளனை எதற்கு வெளியே அழைக்கும்படி அனுப்புகிறார். வெளியே வாருங்கள், இந்த மணி வேளையின் செய்தி அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படி அவளை விட்டு வெளியே வாருங்கள். அவன் அவளை சபிக்கப் போகிறான். கவனியுங்கள், அவளை விட்டு வெளியே வாருங்கள். தேவன் ஒரு வல்லமை உள்ள தூதனை அல்லது ஒரு செய்தியாளனை அனுப்புகிறார். அவனுடைய வெளிச்சமானது எங்கோ ஒரு மூலையில் அல்ல, பூமியின் நீரெங்கும் சிதறப்பட்டிருக்கிறது. அவளை விட்டு வெளியே வாருங்கள். என்ன, அவளும் அவளுடைய சகோதரிகளும் கூட பூமியை பிரகாசமாக அவளிலிருந்து அவருடைய ஜனங்களை வெளியே அடைக்கும்படியாய். இப்பொழுது அது சத்தியம் என்று உங்களுக்கு தெரியும். பாபிலோனிலிருந்து தேவனுடைய ஜனங்களை வெளியே அடைக்கும்படியாக பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் அனுப்பப்பட்டான். அவனுடைய வெளிச்சம் பூமியை பிரகாசப்படுத்தினது. அது மகத்தான பரிசுத்த ஆவியே. கவனியுங்கள், அவள் ஒரு கூடு என்றும் அவள் அசுத்தமும் அருவருப்புமான பறவைகளை பிடித்து வைத்திருக்கிறாள் என்றும் வேதம் கூறுகிறது. கழுகுகளை அல்ல, இப்பொழுது இல்லை இல்லை இல்லை, மருந்துகளையும் அசுத்தமும் அருவருப்புமான பறவைகளையும் அவைகளைத்தான் அவள் சுற்றிலும் கூட்டில் வைத்திருக்கிறாள். அவைகளால் நிறைந்த ஒரு கூடாயிருக்கிறாள். ஒரு கூடு நிறைய வைத்திருக்கிறாள். எதினால் நிறைந்துள்ளது? தூஷணமான நாமங்களால், வேத வார்த்தைகளுக்கு முரணானவைகளால் நிறைந்துள்ளது. 2 தீமோத்தேயு 3 கூறுகிறது, கடைசி நாட்களில் அவர்கள் விசுவாசத்தை விட்டு விலகி வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு செவி கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். அது மாத்திரமல்ல, கடைசி நாட்களில் அவர்கள் துணிகரமுள்ளவர்களாகவும் இருமாப்புள்ளவர்களாகவும் வெறுக்கிறவர்களாகவும் தேவன் ஆசீர்வதிக்கப்படுவாராக. நீர் எங்களை சேர்ந்தவர்கள் அல்லது எங்களுடைய புத்தகத்தில் உடைய பெயர்கள் இல்லையா? நீங்கள் இழந்து போனீர்கள். அருவருப்பும் அசுத்தவுமானவை என்று பரிசுத்த ஆவியானவர் வைத்திருக்கிறார். நான் உங்களை புண்படுத்தவில்லை என்று நம்புகிறேன், நான் நன்மை செய்கிறேன் என்று நம்புகிறேன். அருவருப்பும் அசுத்தமுமான பறவைகள், அவைகளை அவள் கூட்டில் வைத்திருக்கிறார். தேவன் ஒரு கழுகாயிருக்கிறார் என்பது நினைவிருக்கட்டும். அவர் தம்மை தாமே ஒரு கழுகென்று அழைத்துக் கொண்டார். அவர் யாக்கோபை ஒரு கழுகென்று அழைத்தார்.
நாம் அவருடைய கழுகு குஞ்சுகளாயிருக்கிறோம். ஆமேன். அவருடைய தீர்க்க தரிசிகளை அவர் கழுகுகள் என்று அழைத்தார். இந்த தூதனானவன் அம்பலப்படுத்தவும் வெளியே வாய் என்று அழைக்கவும் கீழே இறங்கி வந்தான். கழுகுதன் கூட்டை கலைத்தால் போல் என்ற என்னுடைய சிறு செய்தியை போன்று கொக் 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 என்று தானிய களத்திலே சுற்றிக் கொண்டிருந்த அந்த பெட்டிக்கோழியை அந்த சிறு கழுகானது பின்தொடர்ந்து போய்கொண்டே இருந்தது. ஆனால் அவளுக்கு இருந்த அந்த ஆகாரத்தை அவளால் சாப்பிட முடியவில்லை. சமூக கூடுதல்கள் வர்ணம் தீட்டப்பட்ட பெண்கள், தலைமயிரை குட்டையாய் வெட்டிக்கொண்டு அரை கால்சட்டை அணியும் பெண்கள் முதலானவைகள், அதையெல்லாம் அவனால் செய்ய முடியவில்லை. ஆனால் அந்த பெட்டைக்கோடியின் கொக்கரிப்பை தவிர அவளுக்கு வேறொன்று தெரியவில்லை. ஆனால் ஒரு நாள் தாய்க்கழுதானது கண்டுபிடித்து விட்டது. அது கிரீச்சிட்டு சத்தமிட ஆரம்பித்தது. மகனே, நீ அவர்களை சேர்ந்தவன் அல்ல, அவளை விட்டு வெளியே வா என்று அழைத்தது. அம்மா, நான் என்ன செய்ய வேண்டும் என்றது. உன்னுடைய செட்டைகளை அடித்துக் கொண்டு புறப்படு என்று கூறினது. முதல் குதிப்பில் அவள் ஒரு கம்பத்தின் மேல் மோதி சரியாக ஒரு ஸ்தாபனத்தின் மத்தியில் கீழே அமர்ந்தாள். அது மீண்டுமாக, மகனே, அதை காற்றில் மின்னும் உயரத்துக்கு நீ வர வேண்டும், அல்லது என்னால் உன்னை பிடிக்க முடியவில்லையே என்றது. உன்னுடைய பாதத்தை தரைக்கு மேலாக எடுக்க வேண்டும் என்றது. அவள் அவனை தூக்கிக் கொண்டு பறக்கப் போகின்றது. அவனால் பறக்க முடியும் என்பதை கண்டுகொண்டான். அவளை வெளியே வரும்படி அழைக்க அது வந்தது. அது உண்மை. ஆனால் இந்த தாயாகிய பாபிலோன் தனக்கு ஒரு கூட்ட கோழி குஞ்சுகளை, அழகான கோழி குஞ்சுகளை வர்ணம் தீட்டின தலைமயிர் குட்டையாய் வெட்டிக்கொண்டு கிறிஸ்தவர்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்ளுகின்றவர்களை தன்னிடத்தே கொண்டுள்ளது. ஒரு கூடு நிறைய அவைகளை வைத்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் தாபனத்தில் அதிகம் பேர் இருக்கும்படியாக அப்படியாயுள்ள பெண்களை கண்டியாமல் விட்டுவிட்டு பிரசங்கிப்பிடத்தில் நிற்கின்ற பிரசங்கிமார்களே, உங்களுக்கு அவமானம். தேவன் அதற்கு உங்கள் கரத்தில் கணக்கு கேட்பார். அதை விட்டு வெளியே வாருங்கள். என் நாடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். ஒரு கூடு நிறைய அருவறுப்பான பறவைகள், துணிகரமான இருமாப்புள்ள தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயின கிறிஸ்துவை போன்று இருப்பதற்கு பதிலாக உலகத்தை போன்று இருக்கிறவர்களை ஒரு கூடு நிறைய வைத்திருக்கிறார். அதிகமான அழகு சாதனங்களை உபயோகிக்கிற ஸ்திரீகளை நீங்கள் பார்க்கும்போது அவளுக்கு உள்ளாக காலியாக இருக்கிறதை அது காட்டுகிறது. உள்ளே தவறானதாக இருக்கிறது என்பதை அது காட்டுகிறது. அது முற்றிலும் சரியே. அன்று நான் ஒன்றை கண்டேன். பச்சை நிறமான மயிர். உண்மை, கண்களுக்கு கீழாக அந்த பச்சை நிறமான காரியங்கள் இருந்தது. உங்களுக்கு தலையில் மயிரே இல்லாமல் இருந்து உங்களுக்கு தலைமயிர் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் அதெல்லாம் சரியாய்தான் இருக்கும். ஆனால் மனுஷீகமாய் இருக்கின்ற ஒன்றை அணிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு கை விரல்களில் நகங்களே இல்லையென்றால், உங்களுக்கு விரல் நகங்கள் தேவை என்றால், பீன்ஸ்காயின் தோலை போன்று நீளமான ஒன்றை அணிய வேண்டாம். உண்மையான விரல் நகங்களையே அணிந்து கொள்ளுங்கள். இந்த காரியங்கள் எதுவுமே உங்களிடத்தில் இல்லை என்றால் அதெல்லாம் பரவாயில்லை. உங்களுக்கு பற்கள் ஏதும் இல்லை என்றால், பற்கள் செய்கிறார்கள் என்றால் அவைகளை வாங்கிக் கொள்ளுங்கள். ஆனால் தேவன் கொடுத்தவங்களுடைய பற்களை பிடுங்கி போட்டு, ஏனென்றால் அவைகள் கோணலாக இருக்கிறது என்பதற்காக சிலவற்றை வாங்கும்படி அப்படி செய்யக்கூடாது. அவைகள் நல்ல பற்கள். உங்களுடைய தலைமையருக்கு சாயமோ அல்லது வேறு ஏதோ போட்டுக்கொண்டு சேற்றிலிருந்து எழும்பி வந்தது போன்று தோற்றமளிக்காதீர்கள். அப்படி செய்யாதீர்கள். உங்களுக்கு நிறம் இல்லை, உங்களுக்கு நிறம் இருப்பது போன்று காட்சியளிக்க விரும்புகிறீர்கள். அதெல்லாம் பரவாயில்லை, நான் யூகிக்கிறேன். ஆனால் எசபேலை போன்று இருக்கத்தக்க தோற்றமளிக்க வேண்டாம். ஏதோ வர்ணம் தீட்டப்பட்ட களஞ்சியத்தை போன்று தோற்றமளிக்காதீர்கள். பெந்தேகோஸ்தே சகோதரர்களே, உங்களைதான் தலைமயிர் பெண்களின் மகிமைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் கூறும்பொழுது நீங்கள் அதை கத்தரித்துக் கொள்ள அனுமதிக்கிறீர்கள். அந்த விதமான மயிரோடு ஜெபம் செய்வதும் வழக்கத்துக்கு மாறாகுமே. அப்படி இருந்தும் நீங்கள் அவளை பிரசங்க பீடத்துக்கு வந்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும், ஒரு பாட்டுக் குடிவில் நின்று பாடவும், ஞாயிறு பள்ளியில் போரிக்கவும் அவளை அனுமதிக்கிறீர்கள். உங்களுக்கு அவமானம். உங்களை குறித்து நீங்களே வெட்கப்பட வேண்டும். நான் ஏன் சாபனங்களுக்கு எதிராக இருக்கிறேன்? அதை போன்ற ஏதோ காரியத்திற்கு நான் எப்பொழுதாவது உதவியாக இருப்பேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நீங்கள் அதை செய்ததற்கான காரணத்தை சகோதரனை நான் அறிந்திருக்கிறேன். உங்களுக்கே நன்றாக தெரியுமே. ஆனால் அதற்கு எதிராக நீங்கள் பிரசங்கித்தால் உங்கள் தலைமை அலுவலகத்துக்கு அனுப்பிவிடுவார்கள். அவர்கள் உங்களை சபை நீக்கம் செய்துவிடுவார்கள். நீங்கள் அதை செய்வீர்களானால் உங்களுடைய தைரியத்திற்காக தேவன் ஆசீர்வதிக்கப்படுவாராக. அது உண்மையே. தேவன் உங்களை கனவருத்துவார். இந்த தூதன் என்ன சொன்னான்? அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்றான்.
ஆமையா,
இந்த தூதன் பூமிக்கு வந்தான், வெளிச்சத்தை கொண்டு வரும்படியாய் அவன் வந்தான், உலகத்தை சுற்றிலும் அதை பிரகாசிக்கும்படி செய்தான். அவன் ஒரு பலமுள்ள தூதனாயிருந்தான். பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கள், அவனுடைய அசுத்தமான காரியங்களை தொடாதிருங்கள் என்பதை பிரகடனப்படுத்தும்படியாய் அவன் வந்தான்.
ஒரு கூடு நிறைய அவைகளை வைத்திருந்தாள், சகல அறிவறுப்பான பறவைகளின் கூடாய் அவள் இருந்தாள்.
ஆம், இப்பொழுது ஒரு கூடு நிறைய அவைகளை வைத்துக் கொண்டிருக்கிறாள், சபைகளின் அல்லது விடுதிகளின் உலக ஆலோசனை சங்கம். அவள் ஒரு முழு கூட்டத்தையும் கூட்டுக்குள் அடைத்து வைத்திருக்கிறாள். இப்பொழுது அவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி வருகிறார்கள். அவள் ஒரு கூடாகிவிட்டால் அது உண்மை. அறிவறுப்பான பறவைகளால் நிறைந்திருக்கிறது, அது உண்மை. அவர்களில் ஒருவரிடத்தில் ஒருமுறை பேச முயற்சியுங்கள், முயற்சி பண்ணி பாருங்கள். பையனே, உலக ஞானத்தில் சாமர்த்தியம் உள்ளவர்கள், ஆனால் ஒரு முயலுக்கு பணிகாரணிகளை பற்றி தெரிந்ததற்கு மேலாக தேவனை குறித்து அதிகமாய் தெரியாது,
அது உண்மை.
அது அவ்வளவுதான், பாருங்கள், அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஞானமே. அவர்களால் இதை இங்கே வைக்க முடியும், அதை அங்கே உள்ளே செய்ய முடியும். ஆனால் அவரை அறிந்திருப்பது குறித்து வரும்போதோ, ஆம், கோட்பாடுகளோடு அவளுடைய கூட்டில் மாட்டிக்கொண்டால். புரொட்டஸ்டன்ட் சபைகள் அதையே துவங்கின, அவளுடைய குமாரித்திகளாயின. தேவனுடைய வார்த்தையை மறுதளித்ததன் மூலமாக இப்படி ஆனார்கள். அதை அவள் செய்கிறாள், அவள் வார்த்தையை மறுதளிக்கிறாள். தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக வேறு ஏதோ காரியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் தானே அதை மறுதளிக்கிறீர்கள். அவைகளில் ஒன்றை நீங்கள் சேர்ந்து கொள்ளும் போது நீங்களும் கூட வார்த்தையை மறுதளிக்கிறீர்கள். நீங்கள் அந்த விதமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பவில்லை. வேற வார்த்தைக்கு அங்கு இடமே இல்லை. கவனியுங்கள், இதுதான் ஒளியின் தூதன். நினைவிருக்கட்டும், கடைசி தூதன் சபை காலத்தில் லவோதிக்கேயா சபைக்கான தூதனாய் அது இருக்கிறது. அது லவோதிக்கேயா தூதனாய் இருக்கிறது. அதாவது அதுதான் கடைசி. ஏனென்றால் அடுத்த அதிகாரம் 19 அதிகாரமாய் இருக்கிறது. அது மணவாட்டியின் வருகையாயிருக்கிறது. வேத வாக்கியங்களில் கிறிஸ்துவை சந்திக்க போகும்படியாய் மணவாட்டியின் வருகைக்கு முன்னதாக ஒளியை கொண்டு வருகிற கடைசி தூதன் இதுவாக இருக்கிறது. அப்படியானால் அது லவோதிக்கேயா சபையின் காலமாக இருக்க வேண்டும். லவோதிக்கேயா சபை கால தூதன் எதற்காக வருகிறான்? பாபிலோனிலிருந்து அவர்களை வெளியே அழைக்கிறான். கவனியுங்கள், அவளோடு கூட்டில் சிக்கிக்கொண்ட சபைகள் அவளுடைய கோட்பாடுகளோடு வார்த்தையை மறுதளித்துக் கொண்டு கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்வதாகும். கிறிஸ்துவையும் அவருடைய வார்த்தையும் கோட்பாட்டிற்காக மறுதளித்து அவரை வெளியே தள்ளின லவோதிக்கேயா சபைக்கு அனுப்பப்பட்ட ஒளியின் தூதன் இதுவாக இருக்கிறது. அவரோ வாசற்படியில் நின்று கொண்டு கதவை தட்டிக்கொண்டு உள்ளே பிரவேசிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். புரிகின்றதா? சபை காலமானது கிறிஸ்துவை புறக்கணித்தது. கிறிஸ்து வார்த்தையாயிருக்கிறார், அதையே புறக்கணித்தது. அவரோ வெளிப்பக்கமாக இருக்கிறார். கிறிஸ்து வெளியே இருந்து கதவை தட்டிக்கொண்டும் உள்ளே போக முயற்சித்துக் கொண்டும் நிற்கிறது. இந்த சபை காலத்தில் மாத்திரம்தான். இந்த தூதனின் செய்தியை தேவனிடத்திலிருந்து வந்த தூதன் பாபிலோனை விட்டு வெளியே வரும்படியாய், ஸ்தாபனங்களை விட்டு வெளியே வரும்படியாய் இந்த செய்தியை பூமியின் மேல் எதிரொலித்துக் கொண்டிருந்தான். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு இந்த தூதனானவன் ஜனங்களை வார்த்தைக்கு திருப்ப முயற்சித்துக் கொண்டிருப்பது பரிசுத்த ஆவியின் வெளிப்படுத்தலாயிருக்கிறது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையை மட்டுமே ரூபகாரப்படுத்துவார், ஆனால் கோட்பாடுகளை ரூபகாரப்படுத்த முடியாது. அவைகளுக்குள் ஜீவனில்லை, அவரே ஜீவனாயிருக்கிறார். கவனியுங்கள், லவோதிக்கேயா சபை காலமானது அவரை மறுதளித்தது, அவரை புறக்கணித்தது. அவர்கள் அவரை வெளியே தள்ளிவிட்டார்கள். கவனியுங்கள், வெளிப்படுத்தல் 19 அதிகாரத்தில் கிறிஸ்துவின் வருகைக்கு முன்னதாக உள்ள கடைசி செய்தியாளன் தான் இந்த தூதனாவான். செய்தியாளனின் சத்தம் நாம் கவனித்து பார்ப்போமானால், அவனுடைய சத்தத்தை பூமியின் மேல் அவன் கொடுத்தபோது அங்கே ஒரு சத்தம் மீண்டுமாய் பரலோகத்தில் எதிரொலித்தது. 4 நீங்கள் அதை வாசிக்க விரும்பினால், சரி, 19:4. பூமியின் மேலிருந்த இந்த செய்தியாளன் தேவனோடு அவ்வளவு சாய்ந்திருந்ததினால் அவன் பூமியின் மேல் பேசின போது தேவன் அதே காரியத்தை பரலோகத்தில் இருந்து தேவனே எதிரொலிக்கும் அளவிற்கானது. 4 மொழிபெயர்ப்பு என்ன? அதன் அர்த்தம் என்ன? தேவனுடைய சத்தம் அவருடைய முன்குறிக்கப்பட்ட ஜனங்களிடத்தில் அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்று கூறிக்கொண்டிருந்தது. சரியாக அப்படியே சத்தம் கூறினது. அதற்குள்ளாக எல்லா இடத்திலும் பாபிலோன் முழுவதிலும் அவருக்கு ஜனங்கள் இருக்கிறார்கள். அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமல் அவளை விட்டு வெளியே வாருங்கள். ஆம் ஐயா, அந்த கோட்பாடுகளிலிருந்து கொள்கைகளிலிருந்து ஆவியும் ஜீவனுமாக ஆகின வார்த்தைக்கு வாருங்கள். ஆமேன். கவனியங்கள், அடுத்தது 19 அதிகாரமாயிருக்கிறது. இவைகளுக்கு பின்பு 19 அதிகாரத்தில் இவைகளுக்கு பின்பு என்பதை நீங்கள் கவனித்தீர்களா என்னவென்று கவனியுங்கள். எதற்கு பிறகு? அவளை விட்டு வெளியே வா என்ற செய்திக்கு பிறகு. இவைகளுக்கு பின்பு கவனியுங்கள், ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணத்துக்கு போய்கொண்டிருக்கிற மணவாளனோடு போகின்ற மணவாட்டி பரிசுத்தவான்களின் ஆரவாரம் இருக்கிறது. அப்படியானால் சகோதரனே, நாம் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறோம்! கடைசி அழைப்பு என்ன? பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கள். இப்பொழுது என்னுடைய சகோதரர்களே, அந்த காரணத்தினால்தான் நான் அதற்கு எதிராக இருக்கிறேன். அது வேத வார்த்தையின்படியாய் அல்ல, இது வைதிகமானதும் அல்ல, கள்ளமானது என்று அது நிரூபிக்கப்பட்டது. தேவன் அதற்குள் இல்லை, அவர் அதில் இருந்ததே இல்லை, அவர் அதில் இருக்கப் போவதும் இல்லை. இந்த ஸ்தாபனங்களில் தேவனுடைய ஜனங்கள் இல்லை என்று இப்பொழுது நான் கூறவில்லை. அங்கேதான் சபையானது உண்டாக்கப்பட்டது. ஆனால் அந்த ஒழுங்கு முறைமைகளுக்குள்ளாக நீங்கள் இருக்கும் வரைக்கும் நீங்கள் அதில் ஒரு பகுதியாயிருக்கிறீர்கள். நான் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தரித்திருந்தால் நான் ஒரு அமெரிக்கன் ஆவேன். நான் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் ஒரு குடிமகனாய் அல்லது அங்கத்தினனாய் இருக்கும் காலம் வரைக்கும் நான் அதன் ஒரு பகுதியாயிருக்கிறேன். நான் ஜெர்மனிக்கு போய் இங்கே உள்ள என்னுடைய அங்கத்தினன் அல்லது குடிமகன் தகுதியை மறுத்துவிட்டு ஜெர்மனியின் குடிமகன் தகுதியை எடுக்கிறேன். நான் இதற்கு மேல் ஒரு அமெரிக்கன் அல்ல, நான் ஒரு ஜெர்மனியனாயிருக்கிறேன். நான் ஜப்பானுக்கோ அல்லது எங்கு போனாலும், ரஷ்யாவுக்கு போனாலும், அங்கே நான் ஒரு குடிமகனாகிறேன். நீங்கள் ஒரு குடிமகன் ஒழுங்குகளோடு சேர்ந்து கொள்ளும் போது அந்த ஒழுங்குமுறைகளின் ஒரு குடிமகனாக ஆகி நீங்கள் என்ன என்பதை காட்டுகிறீர்கள். இந்த கடைசி நாட்களில் தேவன் அதிலிருந்து ஜனங்களை வெளியே அழைக்கிறார். வேதம் அந்தவிதமாக கூறுகிறது, அவளோடு நீங்கள் உடன்படாமல் அவளை விட்டு வெளியே பாருங்கள், நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன் என்று. அவளுடைய அசுத்தமான காரியங்களை தொடாதிருங்கள். பாருங்கள், நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன், நீங்கள் என்னுடைய குமாரரும் குமாரத்திகளுமாயிருப்பீர்கள், நான் உங்களுக்கு தேவனாயிருப்பேன். புரிகின்றதா? அந்த காரணத்தினால்தான் நான் விடுதியாகிய சபைக்கு எதிராக பேசினேன். என்னால் அதை சபை என்று கூற முடியாது. அங்கே ஒரே ஒரு சபைதான் இருக்கிறது, அது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையே. ஆனால் சபைகள் என்று அழைக்கப்படுகின்ற இந்த விடுதிகளை என்னுடைய வேதாகமும் இவைகள் தூஷிதமான நாமங்கள் என்று கூறுகிறது. அவைகள் எல்லாமுமே எல்லா ஸ்தாபனங்களும். அவர்கள் எதை தூஷித்துக் கொண்டிருக்கிறார்கள்? தூஷணம் என்பது ஒன்றிற்கு முரணாக இருப்பது அல்லது ஒன்றுக்கு எதிராக பேசுவது என்பதாகும். வந்து பிறந்தவர்களாக இருங்கள் என்று தேவன் கூறும்போது வந்து சேர்ந்து கொள்ளுங்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். புரிகின்றதா? அன்று நாள் நான் பார்த்தது போல் பரிசுத்த ஆவியின் அபிஷேகமானது கிறிஸ்துவாகிய நபர் அந்த கூர்நுனி கோபுர கட்டிடத்தோடு உள்ளே வருவதற்கு பதிலாக கத்தோலிக்க சபையானது ஒரு சிறு அப்பத்தையும், புரோட்டஸ்டன்ட் சபையானது ஒரு கை குலுக்குதலையும், பெந்தேகோஸ்த சபையானது ஒரு உணர்ச்சி வசப்படுதலையும் தவறாக எடுத்துக்கொண்டது. உங்கள் விசுவாசத்தோடு தைரிய முதலானவர்களை கூட்டுங்கள். இவைகளெல்லாம் 2 இருக்கின்றன. முதல் அதிகாரம் என்று நினைக்கிறேன், அங்கே இவைகளெல்லாம் உங்களுடைய விசுவாசத்தோடு இந்த காரியங்கள் எல்லாம், தேவபக்தி, சுத்தம், பரிசுத்தம், மற்றெல்லா காரியங்களும் கூட்டப்படுகிறது. அதன் பின்னர் நீங்கள் பரிசுத்த ஆவியினால் முத்திரிக்கப்படுகிறீர்கள். ஆனால் ஜனங்கள் இதை உடையவர்களா இல்லாமலேயே இருப்பதாக உரிமை கோருகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தவறாக போதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மெத்தடிஸ்டுகளுக்கு ஒரு வினோதமான உணர்வு ஏற்படுகிறது. அவ்விதமாய் இருந்தது லேசாக சிறிது அசைவது அல்லது ஆவியில் நடனமாடுவது, பெந்தேகோஸ்துகள் பாஷைகளில் பேசுவது அல்லது உணர்ச்சி வசப்பட்டு எதையாவது செய்வது. நான் அந்த காரியங்களை எல்லாம் விசுவாசிக்கிறேன், நிச்சயமாக. ஆனால் இந்த காரியங்கள் எல்லாம் இல்லாமல் அந்த காரியங்களை உடையவர்களாக இருப்பதால் நன்மை ஏதுமில்லை. அன்று நாள் நான் கூறினது போன்று ஒரு காகமானது மயிரிறகுகளை தனக்குள் சொருகிக் கொள்ள முயற்சிப்பது போன்று, அல்லது ஒரு பருந்தானது புறாசிறகுகளை உபயோகிக்க முயற்சிப்பது போன்று, அவைகள் ஒன்றும் அங்கே வளர்ந்து வரவில்லை. அது அவைகளை தனக்குள்ளாக சொருகிக் கொண்டது. அவைகள் அங்கே நடப்பட்டது. அவைகள் ஸ்தாபனங்களாயிருக்கிறது. ஆனால் தேவன் எந்த காரியத்தை அங்கே உள்ளே வைத்தாலும் அது இயற்கையாயிருக்கும். நான் நேற்றிரவு சபையை சேர்ந்து கொண்டேன். இதற்கு மேல் நான் போக முடியாது, இதற்கு மேல் நான் குடிக்க முடியாது, என்னால் இதை செய்ய முடியாது, நான் சபையை சேர்ந்து கொண்டேன் என்று கூறும்படியாய் உங்களை ஆக்கிக் கொள்ளுகிறீர்கள். பாருங்கள், அது உங்களுடைய பருந்தின் செத்த சடலத்துக்குள் மயில் இறகுகளை சொருக முயற்சிக்கிறதாயிருக்கிறது. அது உண்மையே, பார்த்தீர்களா? புரிகின்றதா? நீங்கள் மறுபடியுமாய் பிறந்தாக வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் உங்களால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் கிறிஸ்து வார்த்தையாயிருக்கிறார். நீங்கள் தேவபக்தியின் வேஷத்தை உடையவர்களாய் அதை மறுதளித்தால் அப்பொழுது எனக்கு ஆச்சரியம் உண்டாகிறது. பார்த்தீர்களா? நீங்கள் வேண்டுமானால் எல்லா ஸ்தாபனங்களையும் சேர்ந்து கொண்டு தேவபக்தியின் வேஷத்தை உடையவர்களாய் இருந்து இன்னமும் அதை உடையவர்களாய் இல்லாமல் இருக்கலாம். இப்பொழுது நண்பர்களே, அதுதான் காரியம். முழு காரியமும் அங்கேதான் இருக்கிறது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இதை கூறவில்லை. நான் என்னை உங்களுக்கு விளக்குகிறேன். இன்று ராணுவ ஒப்பந்த நாளாய் இருப்பதனால் போதகர்களாகிய உங்களோடு நான் ஏதும் சமாதான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப் போவதில்லை. இல்லவே இல்லை. நீங்கள் தான் வந்து என்னோடு கையெழுத்திட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். என்னோடு அல்ல, ஆனால் வார்த்தையாகிய தேவனோடு. அது உண்மை, அது சரியே. வேதம் என்ன கூறுகிறதோ அதையே சொல்லுங்கள். அது எந்த விதமாக கூறுகிறதோ அந்த விதமாகவே அதையே கூறுங்கள். ஏனென்றால் அதனோடு எதையாகிலும் கூட்டவோ அல்லது அதிலிருந்து குறைக்கவோ செய்கிறவன் என்று வேதம் கூறுகின்றது. பாருங்கள், ஸ்தாபனம் வேதபூர்வமானதல்ல. நீங்கள் முதலாவது ஒரு கோட்பாட்டை ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் அங்கேயே அந்த கோட்டை தாண்டிவிட்டதினால் நீங்கள் முழுவதுமாக அப்படியே அதை ஒரு கால் பின்தொடர்ந்து போகலாம். நீங்கள் உங்களுடைய புதிய பிறப்பிற்கு திரும்பி வரும்போது அதன் பின்னர் நீங்கள் வேத வார்த்தைக்குள்ளாக நடப்பீர்கள். நீங்கள் ஒரு ஸ்தாபனத்துக்குள் போகும்போது அவர்கள், எனக்கு தெரியும், இதில் எங்களுக்கு விசுவாசம் கிடையாது, நம்முடைய சபையில் இருக்கின்ற நம்முடைய பேராயர் நாம் மிக பழமையான சபைகளில் ஒன்றாக இருக்கிறோம் என்று போதிக்கிறார். நாம் போதிப்பதில்லை. அவர்கள் என்ன போதிக்கவில்லை என்பதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. வேதம் அதை போதித்து பரிசுத்த ஆவி உனக்குள் இருந்தால் அது அந்த வார்த்தையினால் போஷிப்பிக்கப்படும். அவன் எவ்வளவு சாமர்த்தியமுள்ள மனிதனாய் இருந்தாலும், அவன் எப்படியாய் அதை விளக்கி கூற முயற்சித்தாலும் எனக்கு அக்கறை இல்லை. அவர்களால் விளக்கி எடுத்து போட முடியும். ஒரு நாட்டிகனால் வேதத்தை எடுத்து விளக்கம் கூறி உங்களிடத்திலிருந்து தேவனை எடுத்து போட முடியும். ஆகையினால் அங்கே பின்னாக புனித மண்ணிலே தேவனும் மோசையுமாக தனித்து நின்ற அனுபவத்தை ஒருவன் பெறாமல், ஒரு மனிதன் மறுபடியும் பெறவாமல், தேவனை முகமுகமாய் சந்திக்காமல், அவரை அறியாமல் எந்த ஒரு மனிதனுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அவனுக்கு எந்த உரிமையும் கிடையாது. எந்த நாட்டிகனாலேயோ, எந்த மனோ தத்துவத்தினாலேயோ, எந்த விளக்குதலினாலேயோ, எந்த பண்டிதனாலேயோ அதை உங்களிடத்திலிருந்து எடுத்து போடவே முடியாது. அது சம்பவித்த போது நீங்கள் அங்கே இருந்தீர்கள். ஆமையா, என்ன சம்பவித்தது என்று உங்களுக்கு தெரியும். பின்னர் நீங்கள், எனக்கு அனுபவமான அனுபவம் இருந்தது, என் மீது ஒரு ஆவி இருக்கிறது என்று கூறலாம். எவ்விதத்திலும் அது வார்த்தையை மறுதளித்தால் நீங்கள் ஒரு தவறான ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் சொல்லலாம், இதை போன்றதான காரியங்களினால் என்னால் ஈடுபாடு கொள்ள முடியாது, எனக்கு தெரியும், ஆனால் எங்களுடைய சபை என்று கூறலாம். அங்கே ஒரு தவறான ஆவி இருக்கிறது. அங்கேதான் இருக்கிறது உங்களுடைய அடையாளங்காட்டும் குறி. காயின் அடையாளம் போடப்பட்டான். ஆமையா, ஏவாள் ஒரு சிறிய வார்த்தையை தான் சந்தேகித்தாள். தேவன் கூறின எல்லாவற்றையும் அல்ல, ஒரு சிறிய வார்த்தையைத்தான். எல்லா இருதய வலிக்கும், இருதய முறிவிற்கும், மரணத்திற்கும், பாவத்திற்கும், மற்றெல்லா காரியங்களுக்கும், எல்லா கல்லறைகளுக்கும், எல்லா ஆம்புலன்ஸ் வண்டிகளின் அலறலுக்கும், வியாதியஸ்தர்களுக்காக கட்டப்பட்ட எல்லா ஆஸ்பத்திரிகளுக்கும் அது காரணமாயிருந்தது. அவளுடைய ஒரு சிறு வார்த்தையின் பேரிலான சந்தேகமே இவை அனைத்துக்கும் காரணமாயிருந்தது. அவள் வெளியே தள்ளப்பட்டால் அப்பொழுது இது சம்பவித்திருந்திருக்காது. அதில் ஒரு வார்த்தையை சந்தேகித்துக் கொண்டு நீங்கள் எப்படி உள்ளே போகப் போகிறீர்கள்? அது அதை கூறுகிறது என்று எனக்கு தெரியும், ஆனால் அது என்று கூறுங்கள். அதற்கு அர்த்தம் அவ்வளவுதான். இப்பொழுது கவனியுங்கள், தேவன் எதை கொண்டாவது இந்த உலகத்தை நியாயம் தீர்த்தாக வேண்டும். முதலாவதாக உங்களுக்கு சட்டம் ஒன்று இல்லாமல் உங்களால் நியாயம் தீர்க்கவே முடியாது. புரிகின்றதா? அங்கே ஏதாவது காரியம் இருக்க வேண்டும். நீங்கள் நியாயம் தீர்க்கும்படி ஏதாவது காரியத்தை நீங்கள் மீற வேண்டும். பின்னர் தண்டனை இல்லாமல் சரியான நியாய தீர்ப்பு அங்கே இருக்க முடியாது. இப்பொழுது பாருங்கள், சிகப்பு விளக்கை கடந்து சென்றால் $5 அபராதம் என்ற ஒரு சட்டம் பட்டணத்தில் இருந்து, அதே சமயத்தில் தடையில்லாமல் போகலாம் என்று அடுத்த சட்டம் இருக்க முடியாது. பாருங்கள், உங்களால் அதை செய்ய முடியாது. ஆக அங்கே ஒரே நேரத்தில் இரண்டு சட்டங்கள் அமலில் இருக்க முடியாது. அங்கே ஒரே பிரமாணம், ஒரே தேவன், ஒரே புத்தகம், ஒரே கிறிஸ்து, அவ்வளவுதான். ஒரே விசுவாசம், ஒரே நம்பிக்கை, அவ்வளவுதான். அதுதான் வேதம். இப்பொழுது கவனியுங்கள், இதில் இதனோடு கூட்டக்கூடியதாக ஏதாவது காரியம் இருக்குமானால் அது மனிதனால் தான் கூட்டப்பட்டாக வேண்டும். அதை காட்டிலும் அங்கே ஒன்றும் இருக்க முடியாது. இந்த உலகத்தை தேவன் ஒரு சபையை கொண்டு நியாயம் தீர்க்கப் போகிறார் என்றால் கத்தோலிக் கூறுவது போன்று, அப்பொழுது எந்த கத்தோலிக் சபையை கொண்டு அவர் நியாயம் தீர்க்கப் போகிறார்? அவர்களில் அநேக பிரிவுகள் இருக்கிறது. ஒரு ரோமன் கத்தோலிக்க, ஒரு கிரேக்க கத்தோலிக்க, ஓ அங்கே எல்லா வித்தியாச விதமான கத்தோலிக்கமும் இருக்கிறது. எந்த கத்தோலிக்க சபையை கொண்டு அவர் நியாயம் தீர்ப்பார்? அல்லது ஒரு கால அவர் அதை லூதரன் சபையை கொண்டு நியாயம் தீர்ப்பாரா? சரி, அப்படியானால் ஒரு கால அவர் பிரெஸ்பிடேரியன் சபையை கொண்டு நியாயம் தீர்ப்பாரா? புரியுதா? அவர் என்ன செய்ய போகிறார்? ஒரு சபையை கொண்டு அவர் நியாயம் தீர்க்கப் போவதில்லை, அவர் அதை அவருடைய வார்த்தையை கொண்டு நியாயம் தீர்க்கப் போகிறார். சரி, அப்படியானால் அவர் ஒருபோதும் பாருங்கள், அவர் ஒரு ஜனக்குழுவை வைத்துக் கொள்ள முடியாது. அந்த சகோதரி அன்றொரு இரவு கண்ட தரிசனத்தை போன்று பரிசுத்த ஆவியானவர் உள்ளே ஊற்றப்படுகின்றார். அது அந்த பெட்டியின் ஊடாக சென்றது. நிச்சயமாக எதுவும் அதை பற்றி பிடித்து வைத்துக் கொள்ள முடியாது. அது ஒரு தனிப்பட்ட நபராயிருக்கிறது. சபையை சுத்திகரிக்கும்படியாய் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதனால் பிடித்து வைத்துக் கொள்ள முடியாது. எந்த ஸ்தாபனத்தினாலும் அதை பிடித்து வைத்துக் கொள்ள முடியாது. அவ்வளவுதான், அதனால் அதை செய்ய முடியாது. எல்லா காரியமும் அங்கே உள்ளே உங்களிடத்தில் இருக்கிறது. உங்களால் அதை செய்ய முடியாது. ஸ்தாபனத்தினால் அதை செய்ய முடியாது. ஆனால் பரிசுத்தாவிய வைத்துக் கொண்டிருப்பது ஒரு தனிப்பட்ட நபர்தான். அப்படியாய் தேவன் அவருடைய வார்த்தையை கொண்டு உலகத்தை நியாயம் தீர்க்கப் போவதாயிருந்தால் அப்பொழுது அவர் நிச்சயமாக அவருடைய வார்த்தையை சரியானபடி கண்காணித்துக் கொண்டு அதை சரியான நிலைமையில் வைத்திருக்க வேண்டும். இல்லையேல் அது எல்லாமுமாய் தாறுமாறான நிலைமையில் இருக்குமானால் அவர் எப்படி நியாய தீர்ப்பை கொண்டு வரப்போகிறார்? புரிகின்றதா? அது ஏதாவது காரியமாய் இருக்க வேண்டும். அது யாராயிருந்தாலும் சபையை கொண்டு என்று அவர் கூறினே இல்லை. அவர் சொன்னார், யாராயிருந்தாலும் இதிலிருந்து ஒரு வார்த்தையை எடுத்தாலும் அல்லது அதனோடு ஒரு வார்த்தையை கூட்டினாலும் அவனுடைய பங்கை ஜீவ புத்தகத்தில் இருந்து எடுத்து போடுவார் என்று கூறியிருக்கிறார். எனவே என்னை பொறுத்த மட்டில் அது தேவனும் அவருடைய வார்த்தையும் நியாய தீர்ப்புமாயிருக்கிறது. இப்பொழுது நான் நிதானித்து வார்த்தையை ஏற்றுக்கொண்டு எனக்காக மரித்ததை புரிந்து கொண்டால் அப்பொழுது அவருடைய ஜீவன் எனக்குள்ளாக வந்து என்னை வழிநடத்தும்படியாய் கேட்டுக்கொள்வேன். அவருடைய ஜீவன்தான் வார்த்தை என்றால், அவர்தான் வார்த்தையை எழுதினார் என்றால், நான் பரிசுத்த ஆவியை உடையவனாய் இருக்கிறேன் என்று உரிமை கோரிக்கொண்டு வார்த்தைக்கு பதிலாக ஒரு கோட்பாட்டை கூட்டினால் அவருடைய ஜீவன் எப்படி எனக்குள்ளாக இருக்க முடியும்? அது கிரியையே செய்யாது. அவர் ஸ்தாபனத்துக்கு எதிராக இருந்து அதை அவர் நிரூபித்து அவர்கள் ஒவ்வொரு முறை ஸ்தாபனமாக ஆகும்போதும் அவர்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக மறிக்கிறார்கள் என்று சரித்திரத்தை கொண்டு காட்டியிருக்க என்னால் எப்படி ஒரு ஸ்தாபனத்தை கூட்ட முடியும்? ஓ, அவர்கள் அங்கத்தினர்களில் வளர்கிறார்கள். நிச்சயமாக அது உண்மை. அவர்கள் அங்கத்தினர்களில் அதிகமாகின்றனர். ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக அவர்கள் எங்கேயும் போகவில்லை. எனக்கு காட்டுங்கள், சொல்லுங்கள், சரித்திரத்தில் எனக்கு காட்டுங்கள். அதாவது எங்கேயாகிலும் ஒரு சபையானது ஸ்தாபனமான பிறகு சரியாக அங்கேயே மரிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அதை விட்டுவிட்டார். இனிமேல் அதற்கு அற்புதங்களும் அடையாளங்களும் கிடையாது. அவர் நேராக குழப்பத்துக்குள்ளாக சென்று விட்டார். நம்முடைய பெந்தேகோஸ்து சபைகளுக்கு சரியாக அதுதான் சம்பவித்தது. அவைகள் சரியாக அப்படியே அவர்களுடைய தாய் செய்ததையே செய்தார்கள். ஆரம்பத்தில் அவர்கள் ஸ்தாபனத்தை புறக்கணித்து ஒரு ஜனமாக வெளியே வந்தார்கள். இப்பொழுது இந்த ஒலிநாடாவை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் சிலர், சகோதரர்கள், சில வயதானவர்களுக்கு தெரியும், எத்தனை வருஷங்களுக்கு முன்னர், 40-45 வருடங்களுக்கு முன்னர் அவர்கள் உங்களிடத்தில் ஒரு ஸ்தாபனத்தை குறித்து பேசினால் நீங்கள் அது ஒரு தேவதூஷணம் என்று சொல்லியிருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கோ நீங்கள் தேவதூஷணம் என்று கருதிய அந்த காரியத்தை சார்ந்தவர்களாயிருக்கிறீர்கள். தலைமையை வெட்டிக்கொண்டு முகத்துக்கு வண்ணம் பூசிக்கொள்ளுகிற ஸ்திரீகளாகிய உங்களைத்தான் அந்த நல்ல பெந்தேகோஸ்தே பரிசுத்த வாட்டி ஆகிய உங்களுடைய தாய் அதற்கு எதிராக இருப்பாள். உங்களுக்கு என்ன நேர்ந்தது? நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, உங்களை தடை செய்தது என்ன என்று பவுல் கூறுகிறான். புரிகின்றதா? முன்னர் நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்பொழுதோ நீங்கள் மற்றவர்களை போன்று இருக்க விரும்புகிறீர்கள். சரியாக சாமுவேல் கூறினபடியே இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜா இருந்தார். அது தேவனாயிருந்தது. அவர்கள் சொன்னார்கள், சாமுவேலே உமக்கு வயதாகுகின்றது, எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தும், உலகத்தில் உள்ள மற்றவர்களை போன்று நாங்கள் இருக்க விரும்புகிறோம். மற்ற தேசங்களைப் போல நாங்களும் இருக்க விரும்புகிறோம். எங்களை யுத்தத்தில் நடத்த எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும். எங்களுடைய யுத்தத்தில் போர் புரிய எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்றார்கள். அது சாமுவேலுக்கு வருத்தத்தை உண்டாக்கியது. அதற்கு அவன், நான் உங்களிடத்திலிருந்து எப்பொழுதாவது எதையாவது எடுத்துக்கொண்டேனா? நான் உங்களிடத்திலிருந்து எப்பொழுதாவது உங்கள் பணத்தை எடுத்துக்கொண்டேனா? நான் எப்பொழுதாவது உங்களிடத்திலிருந்து உங்கள் எருதையாவது அல்லது எதையாவது கேட்டேனா? நான் எப்பொழுதாவது எதையாவது உங்களிடத்தில் கேட்டேனா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், இல்லை, நீர் ஒருபோதும் எதையும் எங்களிடத்தில் கேட்டதில்லை என்றனர். அல்லது, நான் எப்பொழுதாவது எதையாவது காரியத்தை கர்த்தருடைய நாமத்தினால் கூறி சம்பவியாமல் போனது ஏதாவது உண்டா என்றான். அது உண்மைதானா? அப்படியானால் ஒரு ராஜாவை ஏற்றுக்கொள்ள வேண்டாம், ஏனென்றால் அது உங்களுக்கு குழப்பமாய் இருக்க போகின்றது என்று கூறினான். இப்பொழுது பென்னாம் ஜபகூடாரமே, நான் உங்களை ஒன்று கேட்க விரும்புகிறேன். நீங்கள் பெரிய ஜபகூடாரமாக வளரப்போகின்றீர்கள். நான் கொஞ்ச காலம் தூரமாக போகிறேன். நான் ஒரு கால் எங்கேயாவது போகலாம். தேவன் என்னை எங்கே போகும்படியாய் அழைக்கப் போகிறார் என்று எனக்கு சொல்வது கடினம். ஒருவேளை காட்சியிலிருந்தே கொண்டு போய்விடுவாரோ? ஒரு கால் சுவிசேஷ வேலைக்காக திரும்ப அழைக்கலாம். ஒரு கால் என்னை அவர் வனாந்திரத்துக்கு அடைக்கலாம். இயேசு வரும் முன்னே அவர் என்னை எங்கே அழைப்பார் என்று எனக்கு தெரியாது. நான் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கப் போகிறேன். நான் உங்களிடத்தில் ஏதாவது காரியத்தை கேட்டேனா? நான் எப்பொழுதாவது உங்களிடத்தில் பணத்திற்கு கெஞ்சியிருக்கிறேனா? கர்த்தருடைய நாமத்தினால் நான் கூறின ஆயிரக்கணக்கான காரியங்களில் நான் உங்களிடத்தில் சொல்லி சம்பவியாமல் போனது ஏதாவது உண்டா? அப்படியானால் நீங்கள் ஒருபோதும் ஒரு ஸ்தாபனத்தையும் சேர்ந்து கொள்ள வேண்டாம். அது தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக இருக்கிறது. நீங்கள் அதற்குள்ளாக இருப்பீர்களானால் அதை விட்டு வெளியே வாருங்கள். நீங்கள் வேறு பிரிந்து கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. தீர்க்கதரிசிகளின் மகத்தான தேவனே, ஆபிரகாம் ஈசாக்கு இஸ்ரவேலின் தேவனே, இறை சகோதரர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று அதிக காலமாக என்னுடைய இதயத்தில் இருந்த இந்த துண்டிக்கப்பட்ட செய்தியோடு கர்த்தாவே வல்லமையை கூட்டும். அங்கே வெளியே இருக்கின்றவர்கள் அநேகர் கர்த்தாவே என்னை குறித்து தவறான அபிப்பிராயத்தை உடையவளாய் இருக்கிறார்கள். நான் வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்று கருதுவதாக அவர்கள் நினைக்கிறார்கள். எல்லாம் அறிந்த ஒருவனாக நான் இருக்கும்படி விரும்புகிறேன் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். விசேஷமாக கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்தானத்தில் சர்ப்பத்தின் வித்தில் மகாவேசி ஒலிநாடாவில் இருக்கின்ற காரியங்கள் முதலானவைகளால் நான் ஜனங்களை வஞ்சிக்கிறேன் என்று அவர்கள் ஜனங்களிடத்தில் கூறியிருக்கிறார்கள். அவைகள் கலப்பில்லாத தேவனுடைய சத்தியமே அன்றி வேறொன்றுமில்லை. உங்களில் யாராவது வந்து, நான் எங்கே பாவம் செய்கிறேன் அல்லது எங்கே அபிசுவாசிக்கிறேன் அல்லது எங்கே வார்த்தையை தவறாக வியாக்கியானிக்கிறேன் என்பதை எனக்கு காட்டுங்கள் என்று நான் அவர்களை கேட்டேன். ஒருவரும் வந்து காட்டவில்லை. இந்த மனிதர்கள் இந்த வேலையை தவற விடுகிறார்கள் என்று அவர்கள் அறியும்படியா செய்யும் பிதாவே என்று நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் கவனியாமற் போனால் அவர்கள் அதிக காலம் கடந்து காத்திருக்கப் போகிறார்கள். கர்த்தாவே, இதை குறித்து நான் நிச்சயமாயிருக்கிறேன். இந்த வேத வாக்கியம் எனக்கு உண்மையா இல்லை என்றால் என்னுடைய இருதயம் உடைந்துவிடும். என் பிதா எனக்கு தந்த யாவும் வரும். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்று நீர் கூறியுள்ள காரியம். அப்படியானால் கர்த்தாவே, ராஜ்யமானது நீர் கூறின விதமாகவே இருக்கும் என நான் யூகிக்கிறேன். அப்படிதான் இருக்கிறது என்று எனக்கு தெரியும். ஒரு மனிதன் குளத்துக்கு சென்று தன் வலையை வீசி பின்னர் அதை இழுத்தபோது அதில் எல்லா ரகமும் இருந்தது போன்றது இருக்கிறது. அதில் தோட்டி மீனும் ஆமைகளும் கடல் சிலந்திகளும் பாம்புகளும் இருந்தன. சுவிசேஷ வலை பிடித்துக் கொண்ட எல்லா காரியங்களும் அதில் இருந்தது என்பதில் சந்தேகம் ஏதும் இல்லை. ஆனால் முடிவிலே கொஞ்சம் கொஞ்சமாக இறால் மீன் திரும்பி தண்ணீருக்குள்ளாக போய்விட்டது. ஆமையானது பின்னிட்டு தண்ணீருக்குள் போய்விட்டது. சர்ப்பமானது சீறிவிட்டு மீண்டுமாய் அதன் மண் புதற்குள் போய்விட்டது. நாய் தான் கக்கினதையே தின்னவும் வண்டி சேற்றில் புரளவும் சென்று விட்டது போன்று. ஆனால் அங்கே உண்மையான மீன்களும் இருந்தது. கர்த்தாவே, வலையானது வீசப்படுவதற்கு முன்னதாகவே அவைகள் மீன்களாக இருந்தது என்பதை அறிந்திருக்கிறது. எனக்கு ஒரு பெரிய ஆறுதலாயிருக்கிறது. அவைகள் பிறந்ததும் முன்குறிக்கப்பட்டதுமான மீன்கள். அதேவிதமாகத்தான் எழுப்புதல்களுக்குள்ள சுவிசேஷ வலையானது பிடித்துக் கொள்ளுகிறது. உமக்கு சொந்தமானதை நீர் அறிந்திருக்கிறேன். நான் உத்தரவாதம் கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், பிதாவே, நான் அறிந்த மட்டில் இந்த வார்த்தைக்கு உண்மையாயிருப்பதே ஆகும். எது எது வந்து தீர்மானிக்கிறவர் நீர் ஒருவர்தான். ஒரு ஆமையானது ஒரு கொளுத்து மீனாக ஆக முடியாது என்று தெரிந்ததற்கும் அதிகமாக எனக்கு தெரியாது. அவ்வாறே சுவிசேஷத்திற்கு செவிடாயுள்ள எந்த ஒரு மனிதனோ அல்லது நபரோ சத்தியத்தை ஒருபோதும் புரிந்து கொள்ளவே முடியாது. ஏனென்றால் பிதாவானவரை முன்கண்டு நீர் தந்த யாவும் வரும் என்று நீர் வாக்களித்திருக்கிறீர். பரலோக பிதாவே, இந்த செய்தியை கேட்கின்ற ஒவ்வொரு நபரும், நீர் யாருக்காக மறுத்தீரோ அந்த ஜனங்களும், என்னுடைய சகாக்களின் பால் என் உள்ளத்தில் உள்ள அர்த்தத்தையும் அந்த பிரசங்கிக்கப்பட்ட வெளிச்சத்தையும் செய்தியையும் அறிந்து கொள்வார்களாக. அங்கே இருக்கின்றவர்களில் சில மனிதர்கள் கோராவின் கூட்டத்தில் இருந்த தவறாக நடத்தப்பட்ட உத்தமமான ஜனங்களைப் போன்று பரிசுத்த தூப கலசத்தை தங்கள் கைகளில் உடையவர்களாக இருந்தார்கள், ஆனால் அழிந்து போனார்கள். ஏன்? அந்த தூப கலசங்கள் அக்னியுடன் அவர்களோடு உள்ளே போக அனுமதிக்கப்படவில்லை. ஆரோனின் குமாரன் எலியேசர் அவைகளை ஒன்று கூட்ட வேண்டியதாயிருந்தது. அவர்கள் அந்த பாத்திரங்களிலிருந்து ஒரு கொடியை, ஒரு கேடயத்தை உண்டு பண்ணி அந்த பயங்கரமான சம்பவத்துக்கு ஞாபகத்தமாக காட்டும்படியாக வைத்தார்கள். அதாவது, கோரா தேவனுடைய செய்தியாளனுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் ஜனங்களை ஸ்தாபிக்க முயன்றான் என்பதை காட்டும்படி அதை வைத்தார்கள். கர்த்தாவே, அது எங்களுக்கு தூரமாயிருப்பதாக, பரிசுத்த ஆவியானவர் தாமே எப்பொழுதும் எங்களை பாதுகாப்பாராக, இந்த சிறிய சபைக்காக, இந்த புனித ஸ்தலத்துக்காக கர்த்தாவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அநேக வருஷங்களுக்கு முன்பு, ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு முன்னர், புல் பூண்டுகளும் ஈர பசியுமாயுள்ள இந்த குளத்தில் நாங்கள் முழங்கார்படியிட்டு இந்த நிலத்தை, இந்த சிறு கட்டிடத்தை நாங்கள் உமக்கு பிரதிஷ்டை செய்தோம். அங்கே ஜெபக்கூடாரத்தின் அந்த மூலையில் அந்த தரிசனம் கிடக்கிறது. அது அப்படியே நிறைவேறினது. இன்னமும் அது அங்கே இருக்கிறது. அவர்கள் அதை கிழித்து போட மாட்டார்கள் கர்த்தாவே. அதற்கு வயதாகிக் கொண்டே அவர்கள் ஒன்றின் மேல் ஒன்று வைத்து அதை பாதுகாக்கப் போகிறார்கள். தேவனே, இந்த பக்கங்களில் எழுதப்பட்டிருக்கின்ற இந்த பொன்னான சுவிசேஷம் கிறிஸ்து வரும் வரைக்கும் இந்த சிறிய சபையை விட்டு அகலாதிருப்பதாக. ஒவ்வொரு அங்கத்தினரும், கிறிஸ்துவின் சரீரத்தின் ஒவ்வொரு அங்கத்தினரும், தேசத்தின் ஊடாகவும் உலகத்தை சுற்றிலுமிருந்து வருகின்ற அவர்கள் ஒவ்வொருவரும் வெளிச்சத்தை, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு பின்னர் அதிலே நடந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்களாக. அது அவ்வளவு தத்துரூபமாயிருந்து அவருடைய வார்த்தை நிறைவேறுதலுக்குள் வருவதாக. நான் செய்கின்ற கிரியைகளை அவர்களும் செய்வார்களாக. என் வார்த்தைகளை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன் அவர்களுக்குள்ளாக வரும்போது அவர்கள் பரத்திலிருந்து பிறந்தவர்களாயிருக்கிறார்கள். தேவனிடமிருந்து வந்த கிரியைகள் அவைகளாகவே வெளிப்படுகின்றன. ஏனென்றால் அவர்களுக்குள் இருக்கின்ற ஜீவன் அதே ஜீவனாயிருக்கிறது. அதனால் வேறு எதையும் செய்ய முடியாது. எனவே பிதாவே, இந்த சபையானது அவர்களுடைய நித்தியமான சேருமிடத்தை ஒரு உணர்ச்சி வசப்படுதலின் மேல், ஒரு ஸ்தாபனத்தின் மேல், வேறு எந்த காரியத்தின் மேலும் வைக்காமல், கிறிஸ்துவானவர் தாமே அவர்களுக்குள்ளாக ஜீவித்துக் கொண்டு அவருடைய வார்த்தையையும் அவருடைய வாக்குத்தத்தையும் ரூபகாரப்படுத்துகிறதின் மேல் வைப்பார்களாக. இன்றிரவு இங்கே இருக்கின்ற அற்பமான சிறு பிள்ளை முதல் வயதான நபர் வரைக்குமாய் இந்த அனுபவத்தை பெற்றுக் கொள்வார்களாக. ஒவ்வொரு புருஷனோ அல்லது ஸ்திரீயோ, பையனோ அல்லது பெண்ணோ, இந்த ஒளிநாடாவை யார் கேட்டாலும் அந்த விதமாகவே அது இருப்பதாக. இந்த மணி வேளையானது நாம் நினைப்பதை காட்டிலும் காலம் கடந்ததாக இருக்கின்றபடியால் நான் வெறுமனே அவர்களை எச்சரித்து வெளியே அடைக்க முயற்சிக்கிறேன் என்பதை கர்த்தாவே அவர்கள் புரிந்து கொள்ளும்படி செய்வீராக. தாய் வேசியான பாபிலோனும் அவருடைய எல்லா வேசி குமாரத்திகளும் அவர்கள் எல்லாருமாக ஒன்று கூடுகிறதை நாம் காண்கிறோம். தேவனே, கோதுமை வயலிலிருந்து முதலாவதாக களைகள் எல்லாம் கட்டுகளாக சேர்த்து கட்டப்படுகிறது என்று வேற வார்த்தை கூறுகிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம். அவர்களுடைய நாமங்கள் அல்லாத சபைகளும் கூட பற்றினது இல்லாத தூஷின நாமங்களால் தங்களை அடித்துக் கொண்டு அவர்கள் கட்டுகளாக கட்டப்பட்டு இருக்கிறார்கள். அவைகள் சபைகள் அல்ல, விடுதிகள். அங்கே ஒரே ஒரு சபைதான் இருக்கிறது. பிதாவே, அந்த சபைக்காகவே நீர் மறித்தீர். பிதாவே, நான் ஜெபிக்கிறேன், அவர்கள் எல்லாரும் இப்பொழுது அணு அக்கினிக்காக கட்டுகளாக கட்டப்படுகிறதை நாங்கள் காண்கையில், கர்த்தாவே, கோதுமை மணியானது முழுமையாகவும் கனமாகவும் இருக்கும்படி செய்வீராக என்று நான் ஜெபிக்கிறேன். அதை அழியும் கர்த்தாவே. நாங்கள் வளர்ந்து ஒளியை பிரகாசிக்க செய்து இயேசுவை போல இருப்போமாக.
நான் செய்யும்படி நீர் நியமித்திருக்கிற காரியங்களை நான் செய்யவில்லை என்றால் அப்பொழுது என்னில் ஜீவன் இல்லை என்றாகும். ஆனால் தேவன் பேசி அவருடைய ஜீவனை காட்டுவாரானால் அப்பொழுது அது தனக்குத்தானே பேசும். இதை அழியும் கர்த்தாவே, இந்த செய்தி நான் உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறேன், நீர் அதை காத்துக்கொண்டு ஆயிரம் ஆயிரமாக கொண்டு வாரும் கர்த்தாவே. அல்லது சுவிசேஷத்துக்கென்று முன்குறிக்கப்பட்ட உம்முடைய எல்லா பிள்ளைகளையும் கொண்டு வாரும். வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன், ஆமேன். நான் கேள்வியை கேட்கப் போகிறேன். இப்பொழுது காணுகின்ற இந்த கூட்டத்தார் மத்தியில், இங்கே இந்த பெரிய சபையில், ஜனங்கள் அல்லது ஜனங்களின் வீட்டில், இந்த ஆராதனை ஸ்தலத்தில் எத்தனை பேர்கள் உங்கள் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறீர்கள்? தேவனுடைய வேதத்தினுடைய தேவைகளுக்கு ஏற்றாற்போல் உங்கள் ஜீவியம் கணிக்கப்பட்டதாயிருக்கிறதா? உங்களுடைய சொந்த ஜீவியத்தை பார்த்து உங்களுக்குள்ளாக உண்டாகும் ஆவியின் அசைகின்ற விதத்தைக் கண்டு அது எந்த விதமாக எழுதப்பட்டுள்ளதோ அந்த விதமாகவே விசுவாசித்து அதை கை கொள்ளுகிறீர்கள் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள்? நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் தம்முடைய ஆவியை என்றென்றைக்குமாய் உங்கள் மீதில் வைப்பாராக. ஒலிநாடாவில் இருக்கும் என் நண்பர்களுக்கு, இந்த ஜனக்கூட்டத்தாரை இன்றிரவு நீங்கள் பார்த்திருக்க வேண்டும் என நான் ஆசிக்கிறேன். வந்தவர்களில் சுமார் 90% ஜனங்கள் வேதத்தை விசுவாசித்தும் கவனித்தும் இருக்கிறார்கள் என்று அவருடைய கரங்கள் உயர்த்தி காட்டப்பட்டிருக்கிறது. சபை கூறுகின்றதை விசுவாசிப்பவர்களாய் அல்ல, வேதாகமும் சொல்லுகின்றதை விசுவாசிக்கிறவர்களாய் கிறிஸ்துவனுடைய ஜீவன் அதில் பிரதிபலிக்கிறதை அவர்கள் காண்கிறார்கள். உங்களுக்கே தெரியும், பண்டைய நாட்களில் உருக்கு அடுப்புகள் வருவதற்கு முன்னர் தட்டார்கள் பொன்னை சம்மட்டியால் அடிப்பது வழக்கம். நீங்கள் அதை கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். உருக்கு அடுப்புக்கு வருவதற்கு முன்னர் அவர்கள் அதை அடிப்பார்கள். பொன்னானது மிகவும் கனமான லோகம், அது ஈயத்தை காட்டிலும் கனமானது. நான் சிறிது கனிப்பொருள் ஆராய்ச்சி செய்திருக்கிறேன். பாலைவனத்தில் வழிந்தோடி வந்து காய்ந்து போன வண்டல் மணலை கரத்தில் எடுத்து நன்றாக தேய்த்து பின்னர் அதை உஷ் என்று இப்படி ஊதினால் தூசி கற்கள் மற்ற காரியங்கள் எல்லாம் பறந்து போய்விடும். ஆனால் பொன் கனமானதால் அங்கேயே இருக்கும். பின்னர் அந்த பொன்னை நீங்கள் எடுக்கும்போது அவ்வளவு அழுக்கினூடாக உருண்டோடி வந்தால் அதிக அழுக்க உடையதாயிருக்கும். எரிமலை அக்கினி சாம்பல் காலங்களாக அதில் சேர்ந்து கொண்டே வந்தது. அதில் களிம்பு மற்ற காரியங்கள், அழுக்கு, இருப்பு பைலட், இன்னும் மற்ற லோகங்களும் கலந்திருக்கும். இந்த பொன்னை எடுத்து அதை அடிப்பவன் அதை நன்றாய் அடித்து திருப்பி போட்டு அடித்து எல்லா அழுக்கையும் அதனின்று நீக்கிவிடுவார்கள். களிம்பெல்லாம் நீங்கிவிட்டது என்பது அவனுக்கு எப்படி தெரியும்? அவனுடைய பிம்பம் அந்த பொன் தகட்டில் பிரதிபலிக்கும். அந்த விதமாகத்தான் தேவன் சபையையும் செய்கிறார். அவர் எல்லா கோட்பாட்டையும் எல்லா ஸ்தாபனத்தையும் எல்லா மனிதனாலான கொள்கைகளையும் அடித்தெடுத்து அவருடைய சொந்த ஜீவியம் உங்களுக்குள் பிரதிபலிக்கும் வரைக்கும் அடிக்கிறார். என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை. புரிகின்றதா? சபைக்கு தீர்மானிக்கப்பட்டதில் கிறிஸ்துவில் இருந்த ஜீவன் உங்களுக்குள் பிரதிபலிக்கவில்லை என்றால் நீங்கள் அமைதியாய் நின்று கொண்டிருக்க வேண்டாம். உங்களிடத்தில் பொறுமை, தைரியம், இச்சையடக்கம், தெய்வபக்தி, சகோதர அன்பு முதலானவைகள் இல்லை என்றால் அமைதியாய் நின்று கொண்டிருக்க வேண்டாம். இந்த காரியங்களை எல்லாம் உன்னிடத்தில் எதிர்பார்க்கப்படுகின்றது. நீங்கள் என்ன செய்திருந்தாலும் கவலை இல்லை. நீங்கள் எவ்வளவு தான் சத்தமிட்டிருந்தாலும், நீங்கள் எவ்வளவு தான் சபைகளை சேர்ந்திருந்தாலும், நீங்கள் எத்தனை இறகுகளை சொருகிக் கொண்டிருந்தாலும் அக்கறை இல்லை. அதை செய்யாதீர்கள். உங்களுடைய இருதயத்திலிருந்து அசலாக உங்களால் மன்னிக்கும் மட்டும் உங்களுடைய இருதயத்துக்குள் சகோதர தயவு சிநேகம் வரும் வரைக்கும் காத்திருங்கள். ஒரு பக்கத்திலிருந்து ஒரு கை நிறைய உங்கள் தாடி மயிரை பிடுங்கினாலும் இனிமையோடு உங்களுடைய மறுகன்னத்து திருப்பு காட்டினால் அக்கறை இல்லை. பாருங்கள், இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்குள் வரும் வரைக்கும் அவர்கள் உங்களிடத்தில் என்ன கூறினாலும் அக்கறை இல்லை, காத்திருங்கள். அவருடைய முகத்தின் மேல் ஒரு கந்த துணியை போட்டு தலையில் அவரை அடித்து நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று அவர்கள் சொல்லுகிறார்களே என்றார்கள். அந்த கந்தை அவரிடத்திலிருந்து பிடுங்கி அவர்களில் ஒருவன் கோலை கரத்தில் வைத்துக் கொண்டிருக்க எங்களில் யார் உமை அடித்தது, தீர்க்கதரிசனம் உரைத்து யார் என்று கூறும், அப்பொழுது நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று நாங்கள் விசுவாசிப்போம் என்றார்கள். அவருடைய வாயை அவர் திறக்கவே இல்லை. ஒரு தீர்க்கதரிசி எழும்புகிறது நீங்கள் கேள்விப்படும் பொழுது அது உங்களால் கொண்டு வரக்கூடிய எல்லா வித்தைகளுக்குமான எல்லா பதில்களையும் கொண்டதாயிருக்கும். நினைவிருக்கட்டும், அவன் ஒரு தீர்க்கதரிசி அல்ல. இன்றைக்கோ அவர்கள் எல்லா காரியங்களையும் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு எப்போது ஒரு பல்வலி உண்டாகப் போகிறது, உங்களுக்கு எப்போது ஒரு வயிற்றுவலி உண்டாகப் போகிறது, மற்றெல்லா காரியங்களையும் அதெல்லாவற்றையும் குறித்து உங்களுக்கு கூறுவார்கள். அது தேவனுடைய குணாதிசயம் அல்ல. தீர்க்கதரிசிகளை கவனியுங்கள், இயேசுவை கவனியுங்கள். பவுலை நோக்கி பாருங்கள், ஒரு மனிதனை குருடாக்க கூடியவனாய் அவன் இருக்கும்போது ஒரு தட்டார் அவன் நாட்டிலிருந்து துரத்தும்படி அவன் அனுமதித்தான். குருடாக்கக்கூடிய அவனுடைய வல்லமையை அவன் இழந்துவிட்டான் என நான் யூகிக்கிறேன். மறித்தவனை உயிரோடு எழுப்பக்கூடியவர் இயேசு. இருந்தும் ஒரு குடிகார சேவகன் அவருடைய முகத்தில் அடிக்கவும் துப்பவும் செய்து அவருடைய முகத்திலிருந்து தாடிமயிரை பிடுங்கி அவருடைய தலையின் மேல் ஒரு கந்த துணியை போட்டு அவரை தலையில் அடித்து, தீர்க்க தரிசனம் உரைத்து உன்னை அடித்தது யார் என்று சொல் என்று கூறப்பட்டிருந்தது. அவருடைய வாயை அவர் திறக்கவே இல்லை. இந்த எல்லா வேடிக்கைக்காரரையும் கவனியாதிருங்கள். ஆனால் நினைவிருக்கட்டும், அவர்கள் வெறுமென பேசுகிறார்கள். ஒரு போலி கள்ள நோட்டு, ஆனால் அங்கு எங்கோ ஒரு உண்மையான நோட்டு இருக்கிறது. இந்த ஸ்தாபனக்காரியம் வளர்ந்து கொண்டும் சரிப்படைந்து கொண்டும் போவதை நீங்கள் காணும் பொழுது, அவன் தன் உபாயத்தினால் வஞ்சகத்தை கைகூடி வர பண்ணி என்று கூறப்பட்ட விதமாகவே நினைவிருக்கட்டும், அங்கு எங்கோ ஒரு சிறு தேவனுடைய சபையானது உண்மையாகவே அசலான பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டதாய் ஏணியில் உயரே ஏறிக்கொண்டிருக்கிறது. பெரிய ஸ்தாபனங்களை நோக்கி பார்க்க வேண்டாம். எபேசு சபையை காட்டிலும் மகத்தான சபையாய் வேதத்தில் எது கூறப்பட்டிருக்கிறது? பவுல் எபேசுவின் மேடான தேசங்கள் வழியாக கடந்து இந்த சபைக்கு வந்தபோது அங்கே 12 மனிதர்கள் அதில் இருந்தனர். அது உண்மை. அவர்கள் யாவரும் நல்ல மனிதர்கள். சத்தமிட்டு ஒரு மகத்தான நேரம் அவர்களுக்கு உண்டாயிருந்தது. ஆனால் அவர்களோ இன்னமும் பரிசுத்த ஆவியை பெறாதவர்களாயிருந்தார்கள். நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று பவுல் கேட்டான். அதற்கு அவர்கள், ஏன் பரிசுத்த ஆவி என்று ஒன்று அங்கே இருக்கிறது என்று நாங்கள் கேள்விப்படவே இல்லையே என்றார்கள். அதற்கு அவன், அப்படியானால் நீங்கள் அங்கே எந்த ஞானஸ்தானத்தை பெற்றீர்கள்
என்றான்.
அது எந்த ஒரு வித்தியாசத்தையும் உண்டு பண்ணவில்லை என்றால் அவன் அந்த சபையினிடத்தில் என்ன கூறினான்? அதற்கு அவர்கள், பூமியின் மீதில் நின்ற மகத்தான மனிதர்களில் ஒருவரான யோவான் ஸ்நானகனால் நாங்கள் ஞானஸ்தானம் பெற்றுவிட்டோம். அவன் கர்த்தருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். அந்த ஞானஸ்தானம் போராதா என்றார்கள். அதற்கு அவன், இல்லை ஐயா, நீங்கள் மீண்டும் ஞானஸ்தானம் பெற்றாக வேண்டும். ஏனென்றால் ராஜ்யமானது மற்றெந்த காரியத்துக்கும் முத்திரிக்கப்பட்டிருக்கிறது என்றான். அவர்கள் இதை கேட்டபொழுது யோவான் மனந்திருபதிக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தான், பாவ மன்னிப்புக்கென்று கொடுக்கவில்லை. வரப்போகிற இயேசுவின் மேல் விசுவாசமாய் இருக்க வேண்டும் என்று கூறி கொடுத்தான் என்றான். அவர்கள் இதை கேட்டபொழுது அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மீண்டும் ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டார்கள். உண்மை. சரியாக அப்படியே அவர்கள் வேத வசனத்தை பின்பற்றினர். உங்களுக்கு தெரியும், இன்று காலையில் நடந்த பிரதிஷ்டை ஆராதனையில் நாம் பார்த்தபடி மோசே பரலோகத்தில் தான் பார்த்த மாதிரியை பின்பற்றி அதற்கு பிரதிநிதித்துவமாக ஒரு கூடாரத்தை எழுப்பினான். சாலமோன் தேவாலயத்தை கட்டின போது அவன் என்ன செய்தான்? மோசேயின் மாதிரியை, கூடாரத்தை அப்படியே பின்பற்றி வேத வார்த்தைகளின்படியாய் கட்டினார். இந்த கடைசி நாளுக்காக தேவன் தம்முடைய ஆலயத்துக்கு, இந்த ஆலயத்துக்கு பரிசுத்தாவிக்கு வரும்போது ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். பெந்தேகோஸ்தே நாளன்று பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்ட போது நீங்கள் மனந்திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்பதே அந்நாளின் செய்தியாகும். உங்களுடைய போதகரை நீங்கள் டாக்டர் என்று அழைக்க விரும்பினால், டாக்டர் சீமோன் பேதுரு ஒரு மருந்து சீட்டை, ஒரு நித்தியமான மருந்து சீட்டை எழுதி கொடுத்தான். அதுதான் வியாதியை சுவஸ்தப்படுத்துகிறது. இந்த அறகுறை போலி மருந்து கொடுப்பவன் ஸ்தாபனத்தின் மூலமாக வேறு வித்தியாசமான வழியில் மருந்து சீட்டை எழுதி கொடுக்க முயற்சிக்கட்டும். அதன் காரணமாகத்தான் அவர்களிடத்தில் இருக்கிறது. உங்களுக்கே தெரியும், நீங்கள் சரியான அளவின் மருந்தை சேர்க்காமல் அதிக அளவு விஷத்தை சேர்த்தால் அது நோயாளியே கொன்று போடும். நீங்கள் அதிலே போதுமான அளவை சேர்க்கவில்லை என்றால், விஷத்துக்கு பரிகாரமாக அல்ல, நீங்கள் அப்படி செய்யவில்லை என்றால் அது உங்களுடைய நோயாளிக்கு ஒரு நன்மையும் செய்யாது. உங்களுடைய வைத்தியனுக்கு தெரியும் மருந்து சீட்டை எப்படி எழுத வேண்டும் என்று. கிறிஸ்துவாகிய பரிசுத்த ஆவியானவரே மருந்து சீட்டை எழுதுபவர். அவர்தான் அதை எழுதினார். அதனோடு எதையும் கூட்டாதே, அல்லது அதிலிருந்து எதையும் எடுத்து போடாதே. எழுதப்பட்டிருக்கிற விதமாகவே அந்த மருந்து சீட்டை எடுத்துக் கொள்ளுங்கள். எல்லா விதமான சுகவீனங்களுக்கும் அது பரிகாரமாயிருக்கிறது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? ஆமேன். இப்பொழுது இந்த பாடல் நாம் மௌனமாக இசைக்கும் போது அப்படியே திரும்பி அங்கே உன் அயலானோடு கை குலுக்குங்கள். ஓ, அவரும் கூட ஒரு யாத்திரிகன்தான், ஊடாக கடந்து போகிறார். இப்பொழுது நான் உங்களை பொதுவிடத்தில் ஒப்புவிக்கையில் நம்முடைய தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம், கரங்களை உயர்த்தி நம்முடைய சத்தங்களை தேவனுக்கு உயர்த்துவோம். நீங்கள் இங்கு வந்ததில் எங்களுக்கு மிக்க சந்தோஷம். நாம் எந்த ஸ்தாபனமும் அல்ல, நமக்கு எந்த நீதியும் கிடையாது. அன்பை தவிர, கிறிஸ்துவை தவிர எந்த கோட்பாடும் கிடையாது. வேதத்தை தவிர வேறு புத்தகமே இல்லை. அங்கத்தினர் ஆவதில்லை. எல்லா அவிசுவாசத்திலிருந்தும் நம்மை சுத்திகரிக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக ஐக்கியம் மட்டுமே இங்கே உண்டு. சரி, இப்பொழுது நாம் எல்லாருமாக சேர்ந்து பாடுவோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. திரும்பவும் வாருங்கள், மீண்டும் எங்களை சந்தியுங்கள். அவர் முன்னர் அன்பு கூர்ந்த காரணத்தால். சரி, போதகரே, சகோதரர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.